நீங்கள் அமரலாம். ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கம். மீண்டுமாக இன்று காலை கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வர முடியுமோ வர முடியாதோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆயினும் கர்த்தர் ஒரு வழியை அருளின காரணத்தால் நாங்கள் இது ஆராதனைக்கு திரும்பவும் வந்திருக்கிறோம். இப்பொழுது இன்றோ மகத்தான நேரங்களையே நாம் இன்று காலை ஞாயிறு வேதப்பாட பள்ளி போதனையிலும் வார்த்தையிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு மீண்டும் சுகமளிக்கும் ஆராதனை இருக்கும். அதைத் தொடர்ந்து ராபோஜன ஆராதனையும் நடைபெறும். இப்பொழுது ஒரு குழந்தை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். யாரோ ஒருவர் குழந்தையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு கொண்டு வந்துள்ளதாக சகோதரர் நெவில் அவர்கள் என்னிடத்தில் கூறினார். இப்பொழுது அந்த குழந்தையை இந்த நேரத்தில் கொண்டு வருவார்களே ஆனால் நலமாயிருக்கும். நம்முடைய சகோதரன் இங்கு இருந்தால் அல்லது அவர்களை யாராவது ஒருவர் இசைக்கருவி அல்லது இசைப்பேழையை இசைக்கட்டும். அப்பொழுது அந்த குழந்தையை கொண்டு வருவார்களே ஆனால் நாம் பிரதிஷ்டை ஆராதனையை நடத்திவிட்டு நம்மால் இயன்றவரை துரிதமாக வார்த்தைக்கு செல்ல முடியும். ஏனென்றால் நாம் வார்த்தையில் நிலைத்திருக்க விரும்புகிறோம். ஆகவே முக்கியமான காரியம் நமது நேரத்தை சரியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எனவே இன்று இவ்வாராதனையில் இங்கு உங்களை சந்திக்க கிடைத்த தருணத்திற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் சகோதரியே, பரவாயில்லை, நான் அவ்வாறு எண்ணிக்கொண்டேன், அது ஒரு தவறாக இருக்கலாம். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு மிக அதிகமாய் நன்றி கூறுகிறேன். ஒரு கால் அது வேறொருவர் மூலம் வந்தது என்று நான் நினைக்கிறேன். எனவே இது ஒரு விதமாக அதனை கடினமாக்கிவிட்டது. இப்பொழுது எல்லோரும் நலமாக உணர்கின்றீர்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஓ ஆம், இதோ சிறு பையன்கள் இருக்கிறார்கள். என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும். சரி மூப்பரே, நீங்கள் இங்கே வருவீரா? நல்லது. சிறிய பழுப்பு கண்களை உடைய சிறுமிகள், இரண்டு அருமையான சிறிய சிறுமிகள், அது அழகாய் உள்ளது. இவளுடைய பெயர் என்ன? இங்கே பார், ஜெனியா, ஜெனிஃபர் லீ. கடைசி பெயர் என்ன? செரப். சகோதரி லீ, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? வெவர்செல்ஸ், இல்லினாய்ஸ். எவ்வளவு அருமையானது! இப்பொழுதோ வேதாகமத்தில், இப்பொழுதோ வழக்கமாக அவர்கள் குழந்தைகள் ஞானஸ்தானத்தை கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏனென்றால் அவைகள் பாவம் செய்யவே இல்லை. ஏனெனில் அவை மிகச்சிறிய பருவம் கொண்டவைகள். ஆனால் குழந்தைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்வதில் நாமோ விசுவாசம் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மூப்பரும் நானும் சிறிய குழந்தையின் மேல் கரங்களை வைக்கப் போகிறோம். ஜெனி, நீங்கள் என்ன கூறினீர்கள்? ஜெனிஃபர். சரி, நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெனிஃபர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறுமியை நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகையில், இந்த தாயும் அருமையானவர்களும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட இவளை நீண்ட தூரத்திலிருந்து அழைத்து வந்திருக்கின்றனர். உம்முடைய நாட்களில் உம்முடைய கரங்களை இதை போன்ற சிறிய பிள்ளைகள் மேல் நீர் வைத்தீர். மேலும் சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றீர். இப்பொழுதோ நாங்கள் இவளை ஊழியம் செய்யும் ஜீவியத்திற்காக உம்மிடத்தில் அளிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அடுத்த சிறுமியின் பெயர் என்ன? காணிலின். சரி, குட்டி காணி என்னை சிறிய ஒன்றாக உணரும்படி செய்கின்றது. ஓ, நீ பயப்படுகின்றாயா? ஓ, அது அப்படி நடக்காது தாயே. சரி, நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, இக்காலை இந்த சிறு காணியை சர்வ வல்லவருக்கான பிரதிஷ்டை ஆராதனைக்காக எங்களிடம் இந்த தாய் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவளை வளர்க்கத்தக்கதாக இந்த குழந்தையை நீர் அளித்தீர். இந்த சகோதரியுடன் அவள் இதை உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறாள். பரலோக பிதாவே, நீர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த சிறுமியை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவளின் மீது நாங்கள் கரங்களை வைக்கையில் இவளை நாங்கள் உம்மிடம் ஒரு ஊழியம் செய்யும் ஜீவியமாக அளிக்கின்றோம். ஆமேன். உங்களையும் அங்கே இருக்கின்ற உம்முடைய சிறு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்ன, அநேக சிறு பிள்ளைகள் இப்பொழுது நம்மிடையே இருக்கிறார்கள். இந்த சிறு பையனின் பெயர் என்ன? ஜோயல் வாட்சன். ஜோயல் லீ வாட்சன். என்ன ஒரு அருமையான பையன், மகத்தான பெரிய நீல நிற கண்கள். என்ன, நீங்கள் எல்லோரும் எங்கிருந்து வருகின்றீர்கள்? ஜார்ஜியாவில் இருந்தா? நீங்கள் தெற்கிலிருந்தே வந்தீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டேன். எனக்கு தெரியவில்லை. ஓ ஆம், ஓ, இவன் ஒரு அருமையான சிறிய ஜார்ஜியா பையனாவான். பிறகு சரி ஐயா. ஆம் ஐயா, அது மிக அருமையானதாகும். இவனால் பேசக்கூட முடியும், உன்னால் பேச முடியுமா? நமது தலைகளை நாம் வணங்குவோமாக. பரலோக பிதாவே, தங்கள் இணைப்பின் பயனாக இந்த தாயும் தந்தையும் இங்கே நிற்கையில் இந்த அருமையான சிறு பையனை நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் இந்த சிறு பையனை வளர்க்கத்தக்கதாக இவர்களிடத்தில் கொடுத்திருக்கின்றீர். ஆகவே இவர்கள் இதை மறுபடியும் உம்மிடம் திரும்ப கொண்டு வந்துள்ளனர். ஒரு குழந்தைக்காக ஜெபித்த பழைய ஏற்பாட்டின் அன்னாளை போன்றே என்ன ஒரு அழகான காட்சியா இது உள்ளது. பிறகு தேவனோ அவளுக்கு ஒரு குழந்தையை அளித்தார். அவள் பிரதிஷ்டைக்காக மறுபடியும் தேவனுடைய ஆலயத்திற்கு அதை கொண்டு வந்தாள். கர்த்தாவே, இந்த சிறு பையன் உம்முடைய ஊழியனாக இருக்கவும், தந்தையும் தாயும் ஆசீர்வதிக்கப்படவும், இதை வளர்க்க ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டிருக்கும்படியாக அருள் புரியும். ஆகவே நாங்கள் இதை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் இதுதாமே ஒரு நீடித்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவரை ஒரு அருமையான மனிதராக ஒரு கால் குட்டி சாமுவேலை போல இன்னொரு தீர்க்கதரிசியாக ஆக்கும். இப்பொழுது இங்கே இரண்டு அருமையான சிறு பையன்கள் இருக்கிறார்கள். என்ன, அப்படியானால் மூன்று பேர் இருக்கின்றார்களா? நல்லது, அது ஒரு முழு குடும்பமாகும். உன்னுடைய பெயர் என்ன? மைக்கேல். உன்னுடைய பெயர் பவுல். என்ன அருமையான பெயர்கள்! உன்னுடையது என்ன? தெபோரா. அது உண்மையாகவே அருமையானது. மைக்கேல், பவுல் மற்றும் தெபோரா. ஆகவே உங்களுடைய கடைசி பெயர் என்ன? எல்லிஸ். நல்லது, அது ஒரு மகத்தான அருமையான சிறு குடும்பம் என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இதை போன்ற சிறு நபர்களை நான் பார்க்கையில் நான் சிறு பையனாக இருந்த நினைவிற்கே மறுபடியும் அது எப்பொழுதும் என்னை கொண்டு சென்றுவிடுகிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் இப்பொழுது உங்கள் கால்களின் மேல் மிதிப்பார்கள், பிறகோ உங்கள் இருதயத்தை மிதிப்பார்கள் என்னும் பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களை நாம் கர்த்தரிடம் பிரதிஷ்டை செய்துவிட்டால் அவன்னமா இருக்கும் என்று நான் விசுவாசிப்பதில்லை. இங்கோ நமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. தேவரதை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறார். உங்களிடத்திலிருந்து ஒரு பிரசங்கியை அவர் உண்டாக்கினார். எப்பொழுதுமே பெண் பிரசங்கிகளை குறித்து கூறினதுண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தாயும் ஒரு பிரசங்கியாவாள். இதோ அவள் சபை, பாருங்கள். தந்தை வேலை செய்யில் இந்த சிறு பையன்களை சரியாக வளர்க்க வேண்டியவளாக இருக்கிறாள். ஆகவே உங்களுக்கோ ஒரு பொறுப்பு உள்ளது. தேவன் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான குடும்பத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எங்கள் பரலோக பிதாவே, முதலாவதாக பிறந்தவன் போல் காணப்படுகின்ற சிறிய மைக்கேலுடன் நாங்கள் வருகின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்ய நாங்கள் கரங்களை இவன் மீது வைக்கின்றோம். அவரவருடைய குடும்பம் தங்கள் சிறு பிள்ளைகளை கொண்டு வருகின்றது. ஏனெனில் நீர் இவர்களுடைய பொறுப்பில் இதை வைத்திருக்கின்றீர். உம்முடைய உதவி இல்லாமல் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் தங்கள் சிறு குடும்பத்தை பிரதிஷ்டை செய்யவே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சிறு மைக்கேலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியத்தின் ஜீவியத்திற்கென நான் இங்கே உம்மிடம் அளிக்கிறேன். அதே விதமாக இந்த சிறிய பவுலின் மீதும் நாங்கள் கரங்களை வைக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கென்று ஊழியத்தின் ஜீவியத்திற்கென இவனுடைய ஜீவியத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நினைவாக பிரதிஷ்டைக்காக பிதாவே, இந்த சிறு தெபோராவின் மீது எங்கள் கரங்களை நாங்கள் வைக்கிறோம். இயேசு தம்முடைய கரங்களை சிறு பிள்ளைகள் மீது வைத்து அவர்கள் என்னிடம் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்றாரே. இந்த சிறு பெண்ணுடைய ஜீவன் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தந்தையையும் தாயையும் ஆசீர்வதியும். இவர்கள் தாமே நீண்ட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தில் இருப்பதை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இவர்களை பிரதிஷ்டை செய்கையில் தேவனுடைய மகிமைக்கென்று நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு அருமையான சிறிய குடும்பம். ஆம். நான் நினைப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் சிறு பையனாக இருந்த போது அப்பொழுது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது சிறுமிகள் அழகாகவே காணப்படுகிறார்கள். ஆம் ஐயா, என்ன மகத்தான பெரிய கண்கள்! இவள் பெயர் என்ன? யோவன்னா. உன்னுடைய கடைசி பெயர் பிளேர். யோவன்னா பிளேர். அங்கே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கும் நீ இவள் ஒரு பொம்மை அல்லவா? ஆம் ஐயா. யோவன்னா, நீ எப்படி இருக்கின்றாய்? சற்று கூச்சமுள்ள ஒரு சிறுமி, கூச்ச சுவாபமுள்ள ஒரு சிறுமி, ஒரு அருமையான சிறுமி. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிளேர்கள் குடும்பம் தங்கள் இணைப்பிற்கு இந்த சிறிய யோவன்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்களோ பொல்லாதவர்களாகவே இருக்கின்றது. விசேஷமாக இந்த சிறுமிகளை ஒவ்வொரு தருணத்திலும் தாறுமாறாக்க சாத்தான் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிவோம். இவளை சரியாக வளர்த்தெடுக்க தங்களால் இயலாது என்பதை இவர்களோ அறிந்திருக்கிறார்கள். இவள் சரியான முறையில் வளர்க்கப்பட்டு உமக்கு ஊழியத்தில் இருப்பவளாக காணப்பட வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உமக்கு கனத்தை அளிக்க இந்த சிறுமியை இவர்கள் வளர்க்கிறார்கள். இப்பொழுதோ இவர்கள் பிரதிஷ்டைக்கென உம்மிடம் இவளை கொண்டு வருகின்றனர். தேவனுடைய மகிமைக்கென்று இந்த சிறு யோவன்னா பிளேயரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் கரங்களை இவள் மீது வைக்கின்றோம். ஆமேன். சகோதரன் பிளேயர், நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. காலை வணக்கம் ஐயா. என்ன அருமையான பையன் இவன்! எப்படி இருக்கிறாய்? நல்லது. என்ன, நீ இந்த புறமாக திரும்பினால் எவ்வளவு நன்றாக காணப்படுவாய்! ஆம் ஐயா. அருமையான அழகான சிறிய தலையை கொண்டிருக்கிறான். அதற்கு கிடைந்தார் போன்று முகமும் கூட இருக்கிறது. இவன் பெயர் என்ன? டேனியல் மார்க். ஆகவே உன்னுடைய கடைசி பெயர் கார்டம். கார்டம். டானியல் மார்க் கார்டம். சகோதரன் கார்டம் அவர்களே, இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றீர்களா? ஆமையா, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? நியூயார்க் மாநிலத்தில் இருந்தா? ஒரு யாங்கி, சரியா? நல்லது, அது ஒரு பெரிய மாநிலம். அங்கு வசிக்கின்ற சில ஜனங்கள் எனக்கு உறவினராயிருக்கிறார்கள். என் மாமா பிளாட்ஸ்பர்க்கில் வசிக்கின்றார். ஓ, நியூயார்க்கில் நல்ல நேரத்தை கொண்டிருந்தேன். அங்கே என்னுடைய அடுத்த கூட்டத்திற்காக நியூயார்க் பட்டத்திற்கு அங்கே உள்ள ஸ்டோன் சபைக்கு செல்கிறேன். சரி, இப்பொழுது அவனுடைய பெயர் மார்க் என்று கூறினீர்கள் அல்லவா? டானியல் மார்க். என்ன ஒரு அருமையான சிறு பையன். நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த சிறு டானியல் மார்க்கை இவனுடைய ஜீவிய பிரதிஷ்டைக்காக உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவனுடைய போதனையில் இந்த சிறு குழந்தையை வளர்த்தெடுக்க தந்தை மற்றும் தாயினுடைய கரங்களில் இது கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களோ அதனை செய்ய குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஆதலால் கர்த்தாவே, நீர்தாமே இதன் ஜீவியத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உம்மிடத்தில் இதை கொண்டு வருகின்றனர். ஆகவே இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற நாள் பொல்லாதது என்று நாங்கள் அறிந்துள்ளோம். இந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம். நாளை இவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, உம்முடைய கரத்தில் இவைகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த சிறு பையனின் மீது நாங்கள் கரங்களை வைத்து இவருடைய ஜீவியத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஊழியத்தின் ஜீவியத்திற்கென பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமென். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவன் ஒரு அருமையான பையன், குட்டி மார்க். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஓ, உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். பாவ கலங்களிலிருந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். ஓ, அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். இந்த சிறுவர்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். அது அற்புதமாய் உள்ளதே சகோதரியே, உங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் கடந்த ஞாயிறு இங்கிருந்து கடந்த ஞாயிறு அன்று ஜெபித்துக் கொள்ளப்பட்டு அதன் பலனை உணர்ந்து நீங்கள் சுகமடைந்து விட்டதாக உணர்கின்றீர்கள்? ஜெபித்துக் கொண்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ, என்ன, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அவர்கள் ஒவ்வொருவருமே. ஆம் ஐயா, நானும் கூட உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்க விரும்புவேன். பாருங்கள் பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டே வருகின்றது. அதை குறித்து நான் பின்பு கூறுகின்றேன். சில நேரத்தில் பாருங்கள், அது மிகவும் மகிமை உள்ளதாயும் அற்புதமாயும் உள்ளது. நாமோ வேறொரு கூட்டத்தில் அதை குறித்து பேசுவோம், உங்களுக்கே தெரியும். இப்பொழுதுதான் அது நிகழத் தொடங்கியுள்ளது. அதற்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நான் கெண்டகி நாட்டிற்கு சென்றிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு செல்வது வழக்கம். அங்குள்ள சில நண்பர்களோடு நான் அங்கிருந்தேன். நாங்கள் அணில் வெட்டுக்காக மாத்திரம் அங்கு செல்வதில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். பாருங்கள், எனவே நாமோ இப்பொழுது மகத்தான நேரத்தை கொண்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இக்கூட்டம் முடிந்தவுடன் நானோ வீட்டிற்கு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் நாங்கள், அதாவது அதன் பின்னர் சற்று கழித்து கூட்டத்திற்காக நான் நியூயார்க் பட்டணத்திற்கு செல்ல வேண்டும். அச்சமயம் இங்கு வருவதற்கு ஒரு தருணம் கிடைத்தால் ஏன் வேறொரு கூட்டமை கூடாரத்தில் நடத்துவதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அதன் பிறகோ ஷீவர்போர்ட் என்னும் இடத்திற்கு நான் சென்று திரும்ப வேண்டும். ஆகவே அதன் பிறகு நாங்கள் வீடு திரும்பி கர்த்தருக்கு சித்தமானால் விடுமுறை நாட்களின் போது மீண்டும் குடும்பமாக இங்கு வர நோக்கமாயிருக்கிறோம். அதன் பின்னரோ ஜனவரி மாதத்தில் ஃபீனிக்ஸில் என் கூட்டம் வருகிறது. அதுவோ கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுக்கான வருடாந்திர கூட்டமாகும். அதற்கு ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய இடத்தை வாடகைக்கு எடுக்க முயற்சிக்கப் போகிறேன். அந்த இயேசுவின் நாமம் ஜனங்கள். சகோதரன் கார்சியா என்னும் ஸ்பானிய நாட்டு சகோதரனுக்கோ ஒரு அற்புதமான விஸ்தாரமான ஸ்தலம் அங்கு இருக்கிறது. அவர்களோ இப்பொழுதுதான் அதை கட்டியிருக்கிறார்கள். அநேக 1000 ஜனங்கள் அங்கு அமரலாம். புத்தம் புதிய இடம். அவர்களுடைய சபையோ மிகச்சிறியது. எப்பொழுது வேண்டுமானாலும் அதை நான் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். நானோ சுற்று வட்டாரம் எங்கும் பள்ளத்தாக்கில் உள்ள ஒவ்வொரு சபைக்கும் செல்வதற்கு பதிலாக எல்லாரையும் ஒரு பெரிய கூட்டமாக கூட்டி அந்த ஸ்தலத்தில் கூட்டம் ஒன்றை வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நாம் அந்த ஆலயத்தை வாடகைக்கு எடுக்கலாம். அது முடியுமா என்று இப்பொழுது நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம். அதன் பின்னர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷரின் கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன். நான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது சரியாக ஒழுங்கு செய்யப்படும் வரை தென்பாகத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய நாங்கள் முயற்சி செய்ய போகிறோம். அதன் பின்னரோ போகவிருப்பது, அதாவது ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துமஸ் சமயத்தில் புறப்பட்டு ஆப்பிரிக்காவை அடையும் தருணத்தில் ஜூலை 4ஆம் தேதியாகும். பாருங்கள், அப்பொழுதோ மழைக்காலமாயிருக்கும். அச்சமயம் அங்கு செல்லவே முடியாது. எனவே அதற்கு பிறகு அங்கு செல்வது மிகச்சிறந்த நேரமாயிருக்கும். கூடுமானால் நாங்கள் நார்வே தேசத்தில் தொடங்கி உலகத்தை சுற்றி கர்த்தருக்கு சித்தமானால் ஆப்பிரிக்காவில் கூட்டங்களை துவங்க விரும்புகிறோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் செய்ய முடிந்ததற்கும் அல்லது நினைப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் கிரியை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு ஒரு மகத்தான சுகமளித்தல் ஆராதனை இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஒரு ஆராதனை இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். எனவே நான் பிரசங்கம் செய்ய போவதில்லை, சிறிது நேரம் மாத்திரமே பேசுவேன். ஏனெனில் இன்றிரவு அவர்கள் ராபோஜன ஆராதனை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே 20 அல்லது 30 நிமிடங்கள் மாத்திரமே பேசுவேன். அதன் பின்னரோ நமக்கு ஜப வரிசை இருக்கும். அது முடிந்தவுடன் நாம் ராபோஜனத்தில் பங்கு பெறலாம். எங்களோடு தங்கி அதில் பங்கு கொள்ள உங்களை வரவேற்கிறோம். அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான ராபோஜனத்தை நடத்தவில்லை. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியதாய் உள்ளது. நாம் வேத வசனங்களை படிக்கும் முன்பு ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் லீவேயில் அவர்களை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவர் நம்மை ஜபத்தில் வழி நடத்துவார். சகோதரன் வேயில், நீர் எங்களுக்காக அதை செய்வீரா?
Help us to receive the word this morning, spoken by the servant of God that you have sent, knowing, Lord, that he can say to us, as Paul said, what came the word of God out of your came the word of God to you. We believe this morning, Lord, not exalting any man above his position, but surely we can recognize that the word of God is coming unto us this morning. And I, for one, Lord, and believe all of us want to hear and receive it. In such a way, Lord, that it just won't be a knowledge added to us, but it'll be light. Grant us the power to magnify Jesus Christ, who is our light. May he be our eternal joy.
Grant
us everything that in his person, the Holy Spirit, be in us and then through us unto a lost and dying world. Grant us this morning, we pray, Jesus. Thy servant, O God, in us. We shall therefore glorify as we have not done so before.
Yes.
In the name of Jesus Amen. Christ
we pray. Amen. கர்த்தாவே அதை அருளும். கர்த்தாவே அதை அருளும். ஆம் கர்த்தாவே. ஆமென்.
Now, solemnly,
இப்பொழுது பயபக்தியுடன் நாம் வார்த்தையை அணுகுவோம். இன்று காலை இப்பொழுது யாத்ராகமம் 12 அதிகாரத்திலிருந்து 12 துவங்கி 12:13 உட்பட வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். இன்றிரவு ராபோஜனத்திற்கு முன்பு யாத்ராகமம் 12 முழுவதையும் படியுங்கள். அந்த அதிகாரத்தின் 11 பிரயாணத்திற்கு ஆயத்தமாகுதலையும் அந்த பயணத்திற்கு முன்பு நிகழ்ந்த ராபோஜனத்தையும் குறிக்கிறது. இப்பொழுதோ நாம் அதை மிகுந்த பயபக்தியோடு அணுக விரும்புகின்றோம். இப்பொழுது 12:12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து
போவேன்.
நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கர்த்தர் தாமே தமது பரிசுத்தமான வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த வசனங்களில் இருந்து ஒரு பொருளை தெரிந்தெடுக்க விரும்புகிறேன். அது ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்கள் கொண்ட சிறிய வார்த்தையான அடையாளம். அடையாளமே, நான் அந்த வார்த்தையின் பேரில் பேச அல்லது ஞாயிறு பள்ளி போதனை அளிக்க விரும்புகிறேன். அதாவது அடையாளம் என்ற ஒரு வார்த்தையின் பேரில் ஆகும். அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் என்று வேதம் இங்கு உரைக்கிறது. அடையாளம் என்னும் சொல்லையே நாம் உபயோகப்படுத்த விரும்புகிறோம். இப்பொழுதோ நமக்கு தெரியாது, நான் கடிகாரத்தை நோக்கி நேரமானது கடந்து விடும் போது சரி, நான் அநேக வேத வாக்கியங்களை இங்கு எழுதி வைத்துள்ளேன். நான் சிறிது காலம் உங்களுடன் இருக்க மாட்டேன் என்பதனை அறிவேன். நம்மில் சிலருக்கு இதுவே கடைசி சந்திப்பாக இருக்காது என்பதை நாம் எப்படி அறிவோம்? எனவே மிகுந்த பயபக்தியுடன் இதை அணுக நாம் முயற்சி செய்வோமாக. அது மிகவும் கடினமானது என்று எனக்கு தெரியும். இப்பொழுதும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான காலையை அளித்துள்ளார். அது ஆராதனைக்கு அருமையானதாய் உள்ளது. இப்பொழுது நாம் பேசவிருக்கும் எல்லாவற்றின் மேலும் நமது மனதை ஒருமுகப்படுத்துவோமாக. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் அது உங்களுக்கு அருளப்படும். மற்றவர் நம்மை காண வேண்டும் என்னும் நோக்கத்துடன் நாமோ இங்கு வரவில்லை. நாம் அணிந்து கொண்டிருக்கிற உடைகளை மற்றவர் காண வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே நாம் இங்கு கூடியுள்ளோம். நமது சகோதரன் இப்பொழுது ஜெபம் செய்தது போன்று நம்மிடத்தில் வரும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவே நாம் இங்கு கூடி வந்துள்ளோம். அதுவே நமக்கு வேண்டும், ஏனெனில் அது ஒன்றே நமக்கு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க போகிறது. அது ஒன்றே நமக்கு கணிசமாகவும் நமக்கு உதவி செய்யும் ஒன்றாகவும் இருக்க போகிறது. நாம் மரித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களாயிருக்கிறோம். மானிடர் அனைவருமே நித்தியத்தை நோக்கி செல்ல வேண்டியவர்களாயிருக்கின்றனர். எனவே எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்ய நமக்கோ இவ்வளவு சமயம்தான் இருக்கிறது. பாதையோ நமக்கு முன்பாக உள்ளது. நாம் இரண்டு வழிகளில் எந்த வழியை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அந்நிலைமையில் தான் அவர் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். அவ்வாறே நம்மையும் அவர் அந்நிலையில் தான் வைத்துள்ளார். நாம் எதை செய்தாலும் அல்லது வாழ்க்கையில் நாம் எவ்வளவாக வெற்றி கண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. கிறிஸ்து இல்லாமற் போனால் நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருப்போம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அனைத்துமே அவர்தான் என்றால், அவரை வாஞ்சையுடன் ஏற்றுக்கொள்ளாமற் போனால் நாம் மிகவும் மூடர்களாயிருப்போம். அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆனால் நீங்கள் அதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியத்தண்டை வருகின்றீர்கள். நீங்களோ அதை பெற்றுக்கொண்ட பின்பு அலமாரியில் அதை சும்மா வைத்து விடாதீர்கள். அது உபயோகிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் வைத்திடத்தில் சென்று மருந்தினை வாங்கி வந்து அதை அலமாரியில் வைத்து விடுவது போன்றாய்விடும். நீங்கள் மருந்தை பெற்றுக்கொண்டால் அதை உட்கொள்ள வேண்டும். ஏதாகிலும் ஒரு வியாதி உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தால் இந்த மருந்து உங்களுக்கு உதவி செய்ய வைத்தியர் கொடுத்த மருந்தையே நீங்கள் பருக வேண்டும். அவர் கற்பித்தபடியே நீங்கள் அந்த மருந்தினை உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நிமிடங்கள் தாமதமானாலும் நீங்கள் அதை உட்கொள்கிற விதத்தில் அது நிறைய வித்தியாசத்தை உண்டாக்கும். நாம் எப்படி அறிவோம் என்றால், ஆனால் இவ்விஷயத்தில் இன்றைக்கு உங்கள் ஒரு நொடிப்பொழுதின் முடிவானது உங்கள் நித்திய ஜீவிய சேருமிடத்தை நிர்ணயிக்கலாம். உங்களிடம் அவர் எப்படி கொடுக்கின்றாரோ அப்படியே அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அடையாளம், ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். இப்பொழுது அடையாளம் என்றால் என்ன? ஆங்கிலம் பேசுபவரிடையே, முக்கியமாக அமெரிக்காவில் வாழும் மக்களிடையே இச்சொல்லானது வழக்கமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு அடையாளம், உண்மையாகவே அகராதியில் டோக்கன் என்ற ஆங்கில பதத்திற்கு அடையாளம் என்று அர்த்தம் உரைக்கிறது. அது கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டதன் அறிகுறியாக ஒரு அடையாளம் அளிக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த கட்டணம் அல்லது ஒரு கிரயம், கேட்கப்பட்ட கிரயம் செலுத்தப்பட்டது என்பதன் அடையாளமாகும். ஒரு ரயில் பயண கட்டணம் அல்லது ஒரு பேருந்து கட்டணம் போன்றாகும். நீங்கள் சென்று கட்டணத்தை செலுத்தின உடனே அதற்கு அறிகுறியாக அவர்களோ ஒரு அடையாளத்தை தருகின்றனர். ரயிலில் பயணம் செய்வதற்கு மாத்திரமே அதை உபயோகப்படுத்த வேண்டுமே என்று வேறு எதற்கும் உபயோகிக்க முடியாது. ரயில் நிறுவனத்தினருக்கு நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை செலுத்திவிட்டீர்கள் என்பதற்கு தரும் அது ஒரு அடையாளமாய் உள்ளது. அது ஒரு அடையாளம், நீங்கள் அதனை வேற எதற்கும் பயன்படுத்த முடியாது. அதுவோ வேறெந்த துறைக்கும் பயன்படுகிறது இல்லை, அது அந்த துறைக்கு மாத்திரமே பயன்படுகிறது. அது ஒரு அடையாளம். இப்பொழுது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் பேச தொடங்கியுள்ள விஷயத்தில் தேவனோ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை கொல்வதே யெகோவாவினால் கேட்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. அது ரத்தமாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி அதை இஸ்ரவேலருக்கு அளித்திருந்தார். வேறெந்த அடையாளமும் கிரியை செய்யாது. பாருங்கள், அது அங்கீகரிக்கப்பட முடியாது. உலகத்திற்கு அதுவோ ஒரு மூடத்தனமாக தென்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த ஒரு வழிதான் உண்டு. அவருக்கு தேவை அந்த ஒரு அடையாளம் மாத்திரமே, அது அங்கே இருக்க வேண்டும். கிரயத்தை செலுத்தாமல் அந்த அடையாளத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியாது. அவ்விதம் கிரயத்தை நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் அந்த அடையாளத்தின் உரிமையாளராகி விடுகின்றீர்கள். அது ஒரு அனுமதி பெற்ற சாக்கியத்தை உங்களுக்கு அளித்து விடுகிறது. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். என்ன நேரம்! அந்த அனுமதி சீட்டை உங்களுக்குள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவது என்ன ஒரு சாகியமாய் உள்ளது! அந்த ரத்தத்தை நான் காணும் போது உங்களை கடந்து போவேன். அந்த காரியத்தை மாத்திரமே அவர் அங்கீகரிப்பார். அதன் ஸ்தானத்தை வேறெதும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஈடாக எதையும் பெறவும் முடியாது. ஸ்தாபனங்களானாலும் சரி, வேற எந்த ஒன்றானாலும் கூட முடியாது. தேவன் அதை மாத்திரமே நான் காண்பேன் என்றார். அவர்கள் எவ்வளவு நீதிமான்களாக இருந்தாலும் எவ்வளவாக நல்லவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் எவ்வளவாக கல்வி அறிவினை பெற்றிருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் சிறந்த ஆடைகளை அணிந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த அடையாளம் ஒன்று மாத்திரமே முக்கியம் வாய்ந்தது. நான் அந்த அடையாளத்தை கண்டு உங்களை கடந்து போவேன். யெகோவாவின் தேவையை பூர்த்தி செய்ததன் அறிகுறியாக ரத்தம் ஒரு அடையாளமாய் இருந்தது. அதுவே அதை செய்ததாய் இருந்தது. ரத்தமே அடையாளமாய் நின்றது. ரத்தம் தான் அடையாளமாய் இருந்தது. பாருங்கள், அந்த ஜீவன், அதாவது தேவனோ அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கூறியிருந்தார். ஆனால் விசுவாசியின் ஜீவனுக்கு ஈடாக வேறொரு ஜீவன் அங்கு அளிக்கப்பட்டது. தேவன் இரக்கத்தின் நிமித்தம் கரைபட்ட நபருடைய ஜீவனுக்கு ஈடாக வேறொரு ஜீவனை ஏற்றுக்கொண்டார். தம்முடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காததனால் உண்டான பாவத்தினால் கரைபட்ட போது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனோ அதற்கு ஈடாக வேறொன்றை அருளினார். அவருக்கு பதிலாக வேறொன்று அங்கு மறிக்க வேண்டியதாயிற்று. இல்லாவிடில் வேறொன்றும் கிரியை செய்ய முடியாது. அந்த காரணத்தினால்தான் காயினின் ஆப்பிள் பழங்களும் பீச் பழங்களும் கிரியை செய்யவில்லை. ரத்தத்தில் உள்ள ஜீவனாக அது இருக்க வேண்டியதாக இருந்தது. பலி செலுத்தப்படும் போது ஜீவன் அதில் நின்று புறப்பட்டு சென்றது. தேவனுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டதன் அடையாளமாக ரத்தம் இருந்தது. இப்பொழுது தேவனுக்கு எது தேவைப்பட்டது? ஜீவன். ஜீவன் போக வேண்டியதா இருந்தது என்பதை ரத்தம் காண்பித்தது. எனவே ஜீவன் செலுத்தப்பட்டிருந்தது என்பதன் அடையாளமாக ரத்தம் இருந்தது. அதாவது ஏதோ ஒன்று மரித்தது. தேவனுடைய தேவை ரத்தம் சிந்தப்பட்டு ஜீவன் செலுத்தப்பட்டிருந்தது. ஜீவன் செலுத்தப்பட்டதன் அடையாளமாக ரத்தம் அமைந்திருந்தது. தேவன் உரைத்திருந்த மிருகத்தினுடைய ஜீவன் எடுக்கப்பட்டு ரத்தமோ அடையாளமாக நின்றது. புரிகிறதா? அந்த ஆராதிக்கும் விசுவாசி அந்த அடையாளத்தின் மூலம் தன்னுடைய பலியுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறான். நானோ நீண்ட நேரம் இச்சிறு மேற்கோளின் மேல் நிலைத்திருக்க விரும்பவில்லை. ஆனால் அதில் ஏதாவது ஒன்றின் மேல் பேசினால் ஒரு முழு ஆராதனையுமே நீங்கள் அதில் செலவிட நேரிடும். நானோ இங்கு ஒரு நிமிடம் நிறுத்தி அதை வெளிப்படுத்திக் கூற விரும்புகிறேன். விசுவாசியானவன் தன்னுடைய பலியுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. புரிகின்றதா? அது ஒரு பலியாயிருந்தால் அது எங்கோ செலுத்தப்பட்டு அவன் அதை செலுத்தியிருந்தால் அவன் அதில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. வெளிப்படையாக கூறினால் அதனுடன் ஒன்றுபடுவதற்காக முதலாவது அவனுடைய கரங்களை அவன் பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகத்தின் மேல் வைத்து அந்த பலியுடன் தன்னை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதன் பிறகு ரத்தமானது அங்கு வைக்கப்பட்டு அதன் அடியில் அவன் வந்து நிற்க வகை செய்யப்படுகின்றது. அந்த ரத்தம் அவன் மேல் இருக்க வேண்டும். அவன் தாமே குற்றவாளி என அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு பாவமில்லாத ஒன்று அவனுடைய ஸ்தானத்தை ஈடாக எடுத்துக்கொண்டது என்று நிரூபிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த ரத்தம் இருந்தது. என்ன ஒரு அருமையான காட்சி! ஓ, மீட்கப்பட்டவன், பாருங்கள், நீதியானது நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய தேவையான பரிசுத்தமான நீதி அங்கு நிறைவேறினது. தேவனோ எனக்கு உன் ஜீவன் தேவை என்கிறார். அப்பொழுது அந்த ஜீவன் பாவம் செய்த போது பாவமே அறியாத ஒரு ஈடு அவனுடைய ஸ்தானத்தை ஏற்கின்றது. அது ரத்தமுள்ள ஒரு மிருகமாக இருக்க வேண்டும். ஆப்பிள் பழமோ அல்லது பீச் பழமோ அல்ல. இது சர்பத்தின் வித்து போதகத்தை எல்லோருக்கும் வெளிப்படையாக விளக்கி தர வேண்டும். அது ரத்தமாயிருக்க வேண்டும். இந்த ரத்தமானது பழங்களில் இருந்து வெளிவர முடியாது. அது பாவமற்ற ஒரு ஈட்டில் இருந்துதான் வெளிவர வேண்டும். குற்றம் செய்தவனுக்கு பதிலாக மிருகமானது பலி செலுத்தப்பட்டு அது சீவனை விடுகிறது. மிருகமோ மரித்தது. ரத்தம் அதிலிருந்து வெளியேறினது என்பதன் அடையாளமாக ரத்தம் அமைந்துள்ளது. ஆராதிப்பவன் தன் மீது அந்த பலியின் ரத்தத்தை தடவிக் கொள்கிறான். அந்த மீட்பில் அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறான் என்பதை அது காண்பித்தது. ஏனென்றால் அவன் தன்னை அந்த பலியோடு அடையாளம் கண்டுகொள்ள செய்தான். அந்த பலியண்டை தன்னை இணைத்துக் கொண்டான். எனவே ரத்தமே அடையாளமாக நின்றது. எவ்வளவு அற்புதமானது! என்ன அழகான ஒரு காட்சி! அது சரியாக கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாய் அமைந்துள்ளது. விசுவாசியோ சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் கீழ் நின்று கொண்டு அந்த பலியுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். எவ்வளவு பரிபூர்ணமாக அமைய முடியுமோ அவ்வளவு பரிபூர்ணமாக இது அமைந்துள்ளது. பிறகு எப்படி கிறிஸ்து ஒரு மிருகமா இல்லாமல், நீங்கள் பாருங்கள் அந்த மிருகம் மரித்தது. ஆனால் அதுவோ, அதாவது நம்மிடையே இருக்கின்றவே கபடற்ற காரியமானது அந்த மிருகம், அந்த ஆட்டுக்குட்டியாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். தேவன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்ட நினைத்த போது அவரை ஒரு ஆட்டுக்குட்டியாகவே அடையாளம் காட்டினார். அவர் தம்மை அடையாளம் காட்ட எண்ணி தம்மை ஒரு பறவையுடன், ஒரு புறாவுடன் அடையாளம் காட்டினார். பறவை இனங்களிலேயே புறா மிகவும் கபடற்றதும் சுத்தமுமான ஒரு பறவையாகும். ஆட்டுக்குட்டியும் எல்லா மிருகங்களிலும் சுத்தமானதும் கபடற்ற ஒரு மிருகமாகும். ஆகையால் நீங்கள் பாருங்கள், இயேசு யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினதை அவன் கண்டான் என்று வேதம் உரைத்தது. ஆகவே அது ஒரு ஓநாயாகவோ அல்லது வேறொரு மிருகமாகவோ இருந்திருந்தால், புறாவின் சுவாபம் ஓநாயின் சுவாபத்துடன் இணைய முடியாது. அது புறாவின் தன்மைக்கு ஒத்த தன்மையை பெற்றிருக்காது. அவ்வாறே புறாவின் சுவாபமும் ஆட்டுக்குட்டியின் சுவாபத்துடன் தவிர வேறெந்த மிருகத்தின் சுவாபத்துடனும் இணைய முடியாது. அவ்விரு சுவாபங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. அப்பொழுது மாத்திரமே அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போக முடிந்தது. முன் குறித்தலை இப்பொழுது நீங்கள் காண முடிகிறதா? அதுவோ அங்கே வந்தபோது அது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது. புரிகிறதா? பார்த்தீர்களா? அது கொண்டு வரப்பட்ட போது அது ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. அது ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தது. அது ஆட்டுக்குட்டியாகவே பிறந்தது. அது ஒரு ஆட்டுக்குட்டியாகவே வளர்க்கப்பட்டது. புரிகிறதா? எனவே அத்தகைய உண்மையான ஆவி மாத்திரமே வார்த்தையை, கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ள முடியும். மற்ற அனைவரும் அதை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பர். அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கும் போது அது தேவனுடைய ஆவியை ஒரு ஓராயின் மேல் அவர்கள் கொண்டு வருபவர்களாயிருப்பார்கள். பாருங்கள், கோபம் கொள்வார்கள், இழிவு செய்வார்கள், கேவலமாக நடந்து கொள்வார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல் தங்க மாட்டார். அவர் அவிடமிட்டு பறந்து செல்வார். அது ஒரு காலம் நடக்காது. புறா இறங்கி வந்து ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக வேறொரு மிருகத்தின் மேல் அமர்ந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அது உடனே பறந்து சென்றிருக்கும். புரிகிறதா? ஆனால் அதனோடு இணையக்கூடிய ஒரு சுவாபத்தை அது கண்டபோதோ அதனுடன் அது ஒன்றாகிவிட்டது. ஆகவே பிறகு அந்த புறா ஆட்டுக்குட்டியை வழிநடத்தி சென்றது. கவனியுங்கள், பலி செலுத்தப்படுவதற்காக அது ஆட்டுக்குட்டியை வழிநடத்தினது. இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியும் புறாவுக்கு கீழ்படிந்தது. புரிகிறதா? அது எங்கே அதை வழிநடத்தினதோ அப்பொழுது கவலைப்படாமல் அது செல்ல மனப்பூர்வமாயிருந்தது. இன்றைக்கு தேவன் நம்மை பரிபூர்ண அர்ப்பணிப்புக்கும் அவருடைய சேவைக்கும் வழிநடத்தி செல்வாரானால் நம்முடைய ஆவிகள் அதை எதிர்க்குமோ என்று நான் வியப்புறுகிறேன். அப்படியானால் நாம் ஆட்டுக்குட்டி அல்லவென்பதையே அது காண்பிக்கிறது. புரிகிறதா? பார்த்தீர்களா? ஆட்டுக்குட்டியோ கீழ்ப்படியும் தன்மை வாய்ந்தது. ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படத்தனை ஒப்புவிக்கும். எதுவும் அதற்கு சொந்தமானது என்று அது உரிமை பாராட்டுவது கிடையாது. அதை படுக்க வைத்து அதன் ரோமத்தை கத்தரிக்கலாம். அது ஒன்று மாத்திரமே அதனிடம் உள்ளது. அதை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் கூறாது. அது கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுகிறது. அது ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறது. அது தன்னையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறது. அந்த விதமாகவே ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தங்களையே தாங்கள் தியாகம் செய்கிறவர்களாகவும் இவ்வுலகை குறித்த கவலை ஏதுமின்றி அவர்களுக்குள்ள யாவையும் தேவனுக்கு செலுத்தி விடுவார்கள். புரிகிறதா? கிறிஸ்து பரிபூர்ணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார். எகிப்தில் ஒரு இயற்கை ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டு அதன் ரத்தம் தடவப்பட்டது. அவ்விதம் பூசப்பட்ட ரத்தம் ஓர் அடையாளமாக திகழ்ந்தது. அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் எதை எடுத்து காட்டுகிறது? புரிகிறதா? நாம் நமக்குள் மரித்து அந்த பலியுடன் ஒன்றுபட்டு விட்டோம் என்பதற்கு அது அடையாளமாய் உள்ளது. பார்த்தீர்களா? ஆட்டுக்குட்டியும் ரத்தமும் அந்த மனிதனும் ஒன்றாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றன. பலியும் விசுவாசியும். பாருங்கள், உங்களுடைய பலியின் மூலம் உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றீர்கள். அதுவே நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என்ற நிலைக்கு உங்களை கொண்டு வருகிறது. ஆகையால் ஒரு அடையாளம் கண்டுகொள்ள அந்த ரத்தமே அடையாளமாக திகழ்கிறது. ஆராதிப்பவன் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொண்டு அந்த அடையாளத்தை தன் மீது பூசிக்கொண்டு அவனோ வெட்கப்படாதிருந்தான். அவன் ரத்தம் தடவிக்கொண்டிருப்பதை யார் கண்டது என்று அவன் கவலைப்படவில்லை. அதை ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்றே அவன்
விரும்பினான்.
கடந்து சென்ற ஒவ்வொருவரும் அந்த அடையாளத்தை காணும்படியான ஒரு நிலையில் அது பூசப்பட்டது. பாருங்கள், அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் மற்ற யாரும் அவர்கள் கிறிஸ்தவர் என்பதை அறியாதவாறு ரகசியமாக அவ்வாறு இருக்க விரும்புகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், நான் கிறிஸ்தவனாக இருக்க எனக்கு விருப்பம்தான், ஆனால் இன்னார் அதை குறித்து அறியக்கூடாது என்று அவர்களோடு சவகாசம் செய்பவர் மற்றும் அவர்களில் சிலர் அவ்வாறு எண்ணுகிறார்கள். புரிகிறதா? அப்படியானால் நீங்கள் பாருங்கள், அது கிறிஸ்தவ மார்க்கமே அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது தனது அடையாளத்தை பகிரங்கமாக காண்பிக்க வேண்டும். பாருங்கள், பொது வாழ்க்கையிலும் அலுவலகத்திலும் தெருவிலும் சச்சரவு வரும்போதும் சபையிலும் ஏதாவது நேரிடும் போதும் காண்பிக்க வேண்டும். எல்லா ஸ்தலங்களிலும் அதை பகிரங்கமாக காண்பிக்க வேண்டும். புரிகிறதா? ரத்தம் அடையாளமாய் உள்ளது, அடையாளம் பூசப்பட வேண்டும். பாருங்கள், இல்லை என்றால் அது அடையாளம் அல்ல, உடன்படிக்கையும் செல்லாது. ரத்தமானது அடையாளம் அல்லது ஒரு அடையாளப்படுத்தும் ஒன்று. இந்த நபர் மீட்கப்பட்டு விட்டார் என்பதை அடையாளம் காண்பிக்கிறது. இப்பொழுது அப்படியானால் கவனியுங்கள், அவர்கள் எதுவுமே நடந்தேறுவதற்கு முன்னரே மீட்கப்பட்டிருந்தனர். விசுவாசத்தினால் அவர்கள் அந்த ரத்தத்தை பூசினார்கள். பாருங்கள், அது உண்மையாகவே சம்பவிக்கும் முன்னே அது சம்பவிக்கப் போகிறதா இருக்கிறது என்று விசுவாசித்து விசுவாசத்தினால் ரத்தத்தை பூசினார்கள். புரிகிறதா? அந்த தேசத்தில் தேவ கோபாக்கினை கடக்கும் முன்பே அந்த ரத்தம் முதலில் பூசப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. தேவ கோபாக்கினை விழுந்த பிறகு அது பூசப்பட்டிருந்தால் காலதாமதமாயிருக்கும். இப்பொழுது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உண்டு, அதை உங்கள் சிந்தனைக்கு சற்று கொண்டு வர விரும்புகிறேன். கவனியுங்கள், அது நிகழ்வதற்கு முன்னமே நீங்கள் ரத்தம் பூசிக்கொள்ள முடியாத காலம் ஒன்று வரப்போகிறது. ஆட்டுக்குட்டி சாயங்கால நேரத்தில் கொல்லப்பட்டது, அதற்கு முன்பு அது 14 நாட்கள் வைக்கப்பட வேண்டும். அதன் பின்பு அது கொல்லப்பட்டு சாயங்கால நேரத்திலே ரத்தமானது பூசப்பட்டது. உங்களுக்கு இது புரிகிறதா? சாயங்கால நேரம் வரும் வரைக்கும் அந்த அடையாளம் ஒருபோதும் தோன்றவே இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தின் சாயங்கால நேரம் இதுவே ஆகும். இதுவே சபைக்கான சாயங்கால நேரம். எனக்கும் இதுவே சாயங்கால நேரம். இதுவே என்னுடைய சாயங்கால நேர செய்தியாய் உள்ளது. நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சென்று கொண்டிருக்கிறேன், நான் சுவிசேஷத்தின் சாயங்கால நேரத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நாம் நீதிமானாக்கப்படுதல் போன்றவைகளை கடந்து வந்துவிட்டோம். ஆனால் இதுவோ அடையாளம் தரித்துக் கொள்ள வேண்டிய நேரம். உங்களிடம் ஒன்றை குறித்து பேச வேண்டும் என்று கடந்த ஞாயிறன்று கூறினேரே, அதுதான் இது. நீங்களோ இந்த நேரத்தில் இதனோடு விளையாடிக் கொண்டிருக்க முடியாது. இப்பொழுதே அது செய்தாக வேண்டும். அது எப்போதாவது செய்யப்பட போவதாக இருந்தால் அது இப்பொழுதே செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தேவ கோபாக்கினை இந்நாட்டின் வழியாக கடந்து செல்லும் தருணம் அருகாமையில் வந்துவிட்டது. அடையாளத்தின் கீழில்லாத யாவும் அழிந்து போகும். அந்த ரத்தமோ உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கும். கவனியுங்கள், மிருகத்தின் ஜீவன் மனிதரின் மேல் மறுபடியும் வர முடியாது. அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு தன் ரத்தம் சிந்தப்பட்ட போது அதன் உயிர் வெளியே சென்றது என்பது உண்மையே. ஏனெனில் அது உயிருள்ள ஒன்றாயிருந்தது. ஜீவனை கொண்ட அந்த ரத்தம் வெளிவந்த போது, ஜீவன் என்பது ரத்தத்திலிருந்து வித்தியாசமாய் உள்ள போது, ரத்தம் என்பதோ ஜீவனின் ரசாயனமாய் உள்ளது. ஜீவன் என்பது ரத்தத்திலிருந்து வித்தியாசமான ஒன்று. ஆனால் ஜீவனோ ரத்தத்தில் உள்ளது. மிருகத்தின் ஜீவன் ஆராதிப்பவன் மேல் மீண்டும் வர முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவன் சிந்தின போது அந்த ரசாயனத்தை அவன் தன்மேல் பூசிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் பிரிந்து சென்ற மிருகத்தின் ஜீவனால் திரும்ப வர முடியாது. ஏனென்றால் அது மீண்டும் மனிதனின் மேல் வர முடியாது. ஏனெனில் மிருகத்தின் உயிருக்கு ஆத்துமா கிடையாது. மிருகம் தான் நிர்வாணியாயிருப்பதை அறியாது. அது பாவத்தை உணர்ந்து கொள்வதில்லை. அதற்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையால் அது உயிர் வாழும் பிராணியாக இருந்தாலும் அதற்கோ ஒரு ஜீவனுள்ள ஆத்துமா கிடையாது. ஆகவே மிருகத்தின் ஜீவன் மானிட ஜீவியத்தின் மேல் மீண்டும் வர முடியாது. ஏனெனில் அந்த ஜீவனில் அதற்கு ஒரு ஆத்மாவே கிடையாது. ஆனால் மனிதனின் ரத்தத்திலோ அவன் உயிரும் அந்த உயிரில் ஆத்மாவும் உண்டு. ஆத்மா என்பது அந்த உயிர் பெற்றிருக்கும் சுவாபமாகும். மிருகத்திற்கு அத்தகைய சுவாபம் ஏதும் கிடையாது. அது வெறுமன ஒரு மிருகமாயிருந்தது. ஒரு உயிர் செலுத்தப்பட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாகவே அந்த ரத்தம் நின்றது. ஆனால் இந்த மகத்தான ஸ்தலத்தில் இந்த உடன்படிக்கையின் கீழ் ரத்தத்திற்கும் உயிருக்கும் இடையே வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியே அடையாளமாய் உள்ளது. ரத்தம் அல்ல, ஒரு ரசாயனம் அல்ல, ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியே இன்றைய சபையிடமிருந்து அந்த அடையாளத்தையே தேவன் கேட்கிறார். இந்த அடையாளத்தையே தேவன் காண வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரிலும் அவர் அந்த அடையாளத்தை காண வேண்டும். எனவே சாயங்காலத்தின் நிழல்கள் தோன்றும் போது உன்னதத்திலிருந்து கோபாக்கினை ஊற்றப்பட ஆயத்தமாய் உள்ளது. தேவனற்ற நாடுகளின் மேலும் அவபக்தியுள்ள அவிசுவாசிகளின் மேலும் எதையும் பெற்றுக் கொள்ளாமலே பெற்றுக் கொண்டவர் போல் நடிப்பவர் மேலும் ஊற்றப்பட ஆயத்தமாய் உள்ளது. இந்த காரியங்களை நான் கூறும் முன்பு அது எங்கே இருந்து கொண்டிருந்தது என்பதை காண்பிக்க நான் என்னையே வெளிப்படுத்தி உங்கள் மத்தியில் சரியாக வாழ முயன்று வந்திருக்கிறேன். இப்பொழுது நாம் நிழல்களின் கீழ் வாழ்கிறோம். கோபாக்கினையோ தாக்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டது. தேவன் ஒரு அடையாளத்தை, நீங்கள் தாமே அவருடைய அடையாளத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரே வழியில் மாத்திரமே, அந்த ஒரே அடையாளத்தை மாத்திரமே அவர் கடந்து செல்வார். ஏனெனில் அது இயேசு கிறிஸ்துவின் தத்ரூபமான ஜீவன் விசுவாசிக்குள் திரும்ப வந்திருக்கிறது என்பதாகும். மிருகத்தின் ஜீவனோ அவிதம், திரும்பவும் வர முடியாது. ஆகவே இரத்தமானது கதவுகளிலும் நிலைக்கால்களிலும் தெளிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டாயிருந்தது. அந்த வீட்டை கடந்து சென்ற அனைவரும், பொதுமக்களும், யாவரும் அந்த வீட்டின் மேல் ஒரு அடையாளம், ரத்தம் போடப்பட்டிருக்கிறது என்றும், அந்த வாசலின் அருகே ஒரு ஜீவன் உயிர் விட்டது என்றும் அறிந்து கொண்டனர். ஆமேன். அந்த விதமாகவே இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளத்தை பெற வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்குள் இருந்த அந்த ஜீவன் மீண்டும் விசுவாசியின் மேல் வந்து அவனை உத்தரிக்கும் போது, அவனை கடந்து செல்பவர் அனைவருமே, அவனோடு உரையாடுபவரும் அவனுடைய சகாக்களும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டுள்ளது என்றும், அந்த ரத்தத்திலிருந்து ஜீவன் என்னும் அடையாளம் அவன் மேல் தங்கியுள்ளது என்றும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அப்பொழுது கோபாக்கினை நின்று பாதுகாப்பாயிருக்கிறீர்கள். அது மாத்திரமே பாதுகாக்கும், அங்கத்தினராவதன் மூலமல்ல. இல்லை ஐயா, மிருகத்தின் ஜீவன் விசுவாசியின் மீது மறுபடியும் வர முடியாது. ஏனெனில் அது ஒரு மிருகமாயிருந்தது. பரிபூர்ணமான ஒரு பலி செலுத்தப்படவிருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியான ஒரு நல் மனசாட்சியை குறித்து அது உரைத்தது. இப்பொழுது தேவன் தாமே பாவநிவர்த்தியாவதை காட்டிலும் பரிபூர்ணமான பலி வேறது இருக்க முடியும்? தம்முடைய சொந்த சிருஷ்டிக்கும் ரத்தத்தில் தேவன் மாம்சமாக்கப்பட்ட போது அந்த ஒரே வழியில் மாத்திரமே தேவனுடைய ஜீவன் மீண்டும் வர முடிந்தது. ஏனென்றால் நாம் அனைவருமே இனச்சேர்க்கையினால் பிறந்தவர்கள். எனவே மனிதனில் உள்ள ஜீவன் உலக வழக்கின்படி தோன்றினது. அந்த ஜீவன் நிலைத்திருக்காது. அது ஏற்கனவே ஆய்ந்திருக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் அதை ஒட்டு போட முடியாது. அதை ஒட்டு போடுவதற்கு வழியே கிடையாது. அதை மிருதுவாக்க வழியே இல்லை. அதை சரிபடுத்தவும் வழியே கிடையாது. அது மறிக்க வேண்டும். அது மாத்திரமே தேவனுடைய தேவையாய் உள்ளது. அது மறிக்க வேண்டும். அதற்கு ஈடாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் வர வேண்டும். அதுவே பரிசுத்த ஆவியான தேவனுடைய அடையாளமாய் உள்ளது. அதுவே நீங்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அங்கீகரித்திருக்கின்றீர்கள் என்பதாகும். ஆகையால் வெஸ்லியின் நாட்களில் இல்லை, லூத்தரின் நாட்களில் விசுவாசிப்பது என்பதை அவ்வாறு எண்ணிக்கொண்டனர். வெஸ்லியின் நாட்களிலோ அவர்கள் ரத்தத்தின் ரசாயனத்தை விசுவாசித்தார்கள். ஆனால் இதுவோ கடைசி காலமானதால் பரிசுத்த ஆவியின் அடையாளம் தேவைப்படுகிறது. அது முழு அங்கத்தையும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்று ஒன்றாக இணைக்கிறது. உங்களுக்கு இது புரிகிறதா? தாயானவள் ஒரு குழந்தையை பிரசவிக்கும் போது தண்ணீர், ரத்தம், ஆவி என்பவை வெளியே வருகின்றன. இயற்கையான பிரசவத்தின் போது முதலில் வெளிவருவது தண்ணீர், இரண்டாவது காரியம் ரத்தம், அடுத்தபடியாக ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்தும் தண்ணீர், ரத்தம், ஜீவன் என்பவை வெளிவந்தன. அவ்வாறே முழு சபையும், அதாவது மணவாட்டி நீதிமானாக்கப்படுதலினூடாக, பரிசுத்தமாக்கப்படுதலினூடாக, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினூடாக உண்டாக்கப்பட்டு வருகிறாள். அதுவே அடையாளமாய் உள்ளது. எபிரேயர் 11 அவர்கள் செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டுக் கொண்டு திரிந்தார்கள். இவைகளை எல்லாம் அவர்கள் செய்தும் நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியவில்லை என்று கூறுகின்றது. இந்த நாளின் சபை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னும் அடையாளத்தை பெற்றுள்ளது. அது ரத்தம் சிந்தப்பட்டதென்றும் பரிசுத்த ஆவியானவர் சபை மேல் இருக்கிறார் என்பதையும் காண்பிக்கிறது. நம்மை இல்லாமல் அவர்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனால் அவர்களோ நம்மேல் சார்ந்துள்ளனர். தேவன் அதை அளிக்கப் போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு சிலர் அங்கிருக்க போகிறார்கள். அது யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். நான் ஒரு காரியத்திற்கு மாத்திரமே பொறுப்பாளி. அது இதை பிரசங்கிப்பதாகும். முன்குறிக்கப்பட்ட வித்தை கண்டுபிடிக்கும் பொறுப்போ தேவனுடையதாகும். அங்கே இருக்கப் போவதோ காரணம் அவர்கள் எல்லோரும் அங்கிருக்க போகிறார்கள். ஒருவர் மற்றவரோடு, தண்ணீரின் காலத்தில் இருந்தவர், ரத்தத்தின் காலத்தில் இருந்தவர், தற்பொழுது பரிசுத்த ஆவி என்னும் அடையாளத்தின் காலத்தில் இருப்பவர். இஸ்ரவேல் ஜனங்களோ அநேக காரியங்களின் வழியாக கடந்து வந்தனர் என்பது நினைவிருக்கட்டும். ஆனால் சாயங்கால நேரத்தில் மாத்திரமே அடையாளமானது தேவைப்பட்டது. காலை நேரத்தில் அல்ல, அல்லது பஸ்கா பண்டிகைக்கு முன்பிருந்த ஆயத்த நாட்கள் ஆகிய 14 நாட்களின் போதல்ல. ஏதோ ஒன்று சம்பவிக்க போகின்றது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வாறே லூத்தரும் அதை அறிந்திருந்தார், வெஸ்லியும் அதை அறிந்திருந்தார், அவ்வாறே ஃபின்னி நாக்ஸ் கால்வின் அதை அறிந்திருந்தனர். அதுதான் இதுவாகும். அக்கினி ஸ்தம்பம் ஒரு காலத்தில் சபைக்கு திரும்பவும் வரும் ஒரு நேரம் உண்டாயிருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இக்காரியங்கள் சம்பவிக்க போகும் சமயம் ஒன்று வரும் என்பதை அவர்களோ அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களோ அதை காண உயிர் வாழவில்லை. ஆனால் அவர்களோ அதை எதிர்நோக்கி இருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களும் ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் சாயங்கால நேரத்தில் மாத்திரமே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னும் அடையாளம் கதவுகளின் போடப்பட்டது. அதே சமயத்தில் ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுக்கப்பட்டு விட்டது. எல்லா காலங்களிலும் அது ஆட்டுக்குட்டியாகவே இருந்து வந்துள்ளது. லூத்தரின் காலத்திலும் அது ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. வெஸ்லியின் காலத்திலும் அது ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொரு வீடும் இந்த அடையாளத்தினால் மூடப்பட வேண்டிய அடையாளத்தின் காலமாய் உள்ளது. தேவனுடைய ஒவ்வொரு வீடும் இந்த அடையாளத்தினால் மூடப்பட வேண்டும். அதற்குள் இருக்கும் எல்லாமே இந்த அடையாளத்தினால் மூடப்பட வேண்டும். தேவனுடைய வீடு எனப்படுவது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. ஒரே ஆவியினால் நாம் அந்த அடையாளத்திற்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அதன் பாகமாகிறோம். அதாவது தேவனும் அந்த வெளிப்படையாக காட்டப்பட்ட அடையாளத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து செல்வேன் என்றார். நாம் இப்பொழுது எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஓ, ரத்தம் விசுவாசியை அடையாளம் காண்பிக்கிறது. ஏனெனில் ஜீவன் அதில் நின்று சென்று விட்டது. அது மிருகத்தின் ஜீவனாய் இருப்பதால் மீண்டும் வர முடியவில்லை. எனவே அவன் அந்த ரசாயனத்தையே தன் மீது உடையவனாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவன் ரத்தத்தை வர்ணத்தை போல பூசிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஜீவனோ அதிலிருந்து சென்று விட்டது என்பதை காண்பித்த ஒரு ரசாயனம். இப்பொழுதோ ஆவிதாமே அடையாளமாய் உள்ளது. பரிசுத்த ஆவிதாமே அடையாளமாய் உள்ளது, ரத்தம் அல்ல. அந்த ரத்தம் கல்வாரியில் சிந்தப்பட்டது என்பது உண்மையே. ஆனால் அது எங்கிருந்து வந்ததோ, அதாவது அவர் உணவு உண்டு வாழ்ந்து வந்த அதே ஆகாரத்திற்கு, அதே மூலக்கூறுகளுக்கு அது திரும்பி சென்றது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த ரத்த அணுக்களுக்குள் அந்த அணுக்களை இயங்க செய்யும் ஜீவன் உண்டாயிருந்தது. அவ்வாறு இல்லையெனில் ரத்தம் என்னும் ரசாயனத்திற்கு ஜீவனே இராது, அது இயங்க முடியாது. ஆனால் ரத்தம் என்னும் ரசாயனத்துக்குள் அந்த ஜீவன் வரும்போது அங்கு அணுக்கள் உண்டாகின்றன. அது தன் சொந்த அணுவை உற்பத்தி செய்து கொள்கிறது. பின்னர் அணுவின் மேல் அணு, அணுவின் மேல் அணு இவ்வாறு உண்டாகி அது ஒரு மனிதனானது. அந்த மனிதன் தான் மாம்சத்தில் தோன்றிய தேவனாய் இம்மானுவேலாய் இருந்தார். ஆனால் அந்த ஜீவனானது ரசாயனத்துக்கு திரும்பி சென்ற போது அதனிடம் சென்றது. ஆனால் அந்த ஜீவன் சபையின் மேல் பரிசுத்த ஆவி என்னும் அடையாளமாக இருக்கிறது. அதன் விளைவாகவே மற்றவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். அது அவ்வாறே இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு ஸ்திரீயும் அவளுடைய கணவனும் ஒன்றாகின்றனர், அவர்கள் ஒன்றாகின்றனர். அதுபோன்றே மனவாட்டியும் கிறிஸ்துவும் ஒன்றாகின்றனர். மனவாட்டியின் ஊழியமும் கிறிஸ்துவின் ஊழியமும் ஒன்றே. நினைவிருக்கட்டும், தேயப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவருடைய மரணம் அவரை அதோடு நிறுத்திவிடவில்லை. இல்லை ஐயா, அவர் திரும்பவும் வந்தார், மூன்றாவது நபராக அல்ல. ஆனால் அதே நபர் பரிசுத்தாவியின் ரூபத்தில் திரும்பவும் வந்து அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருப்பதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் உரைக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்று வேண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதுதான் அடையாளம், அதுதான் சின்னம். பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் வழியாக கடந்து சென்ற போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் படுத்துக் கொண்டிருப்பதை கண்டனர். அப்பொழுது பேதுருவோ, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். பார்த்தீர்களா, சீஷர்களிடம் அவர்கள் பேசின போது அந்த சீஷர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தனர். அதே சமயத்தில் அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், அந்த அடையாளம் அங்கு பிரகடனம் செய்யப்பட்டது. பாருங்கள், என்னிடத்தில் உள்ளதை, ஒரு ஏழை விழுந்து போன சகோதரன் சப்பானியாய் விகார ரூபம் கொண்டவனாய் படுத்துக் கொண்டிருக்கிறது அவன் கண்டான். அப்பொழுதோ இயேசுக்குள் இருந்த அதே ஜீவன் அவர்களுக்குள்ளும் இருந்தது என்பது வெளிப்பட்டு விட்டது. என்னிடத்தில் உள்ளதை என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நான் துரத்துவேன் என்றல்ல, நீங்கள் துரத்துவீர்கள். இந்த மலையை பார்த்து நீங்கள் நான் சொல்வேனானால் என்றல்ல, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று நீங்கள் சொன்னால். ஓ சகோதரனே, அந்த அடையாளத்தை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுதோ நாம் முடிவிற்கு அருகாமையில் இருக்கிறோம். நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கும்படி எல்லா விதமான செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். சபை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் மீண்டும் வருவோம். அந்த அடையாளம் வெளியரங்கமாய் காண்பிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். வேறொன்றும் தெரிய செய்யாது. அது ரத்தமாக மாத்திரமே இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியே தேவனிடத்திலிருந்து வந்துள்ள நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்தை சேர்ந்த வேத தத்துவ நிபுணர் ஒருவர், அவர் மிகச்சிறந்தவர், நற்பண்பு கொண்டவர். அவரோ ஒருமுறை என்னை அணுகி, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து பேசி வருகின்றீர்கள், ஏன்? அது ஒன்றும் புரிதல்ல, நாங்களோ காலா காலங்களாக அதையே போதித்து வருகிறோம் என்றார். அப்பொழுது நானோ சரி என்று கூறினேன். மேலும் அவர், நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்றார். அதற்கு நானோ, எப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, நான் விசுவாசித்த போது என்று கூறினார். காரணம், அது பேப்டிஸ்ட் போதனை என்பதை நான் அறிந்திருந்தேன். அதாவது நீங்கள் விசுவாசிக்கும் போதே பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கின்றீர்கள் என்பது. நான் அவரிடத்தில் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் பவுல் ஒரு பேப்டிஸ்ட் குழுவை சந்தித்தான். யோவான் ஸ்நானகர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு பேப்டிஸ்ட் போதகர் இயேசுவே கிறிஸ்து என்று வேத ஆதாரம் கொண்டு அவர்களுக்கு நிரூபித்து வந்தார் என்றும் கூறினேன். பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தபோது இந்த குறிப்பிட்ட சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், அவர்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று கேட்டான். அவர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தார்கள். அவர்கள் அவருடன் தங்களை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் வெறுமன விசுவாசித்தார்கள். அதாவது மருந்து அங்கிருந்து அதை உட்கொள்ளாமல் இருப்பது போன்றாகும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டார். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த அடையாளம் அவர்கள் மேல் வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியின் கிரியைகளினாலும் அடையாளங்களினாலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய பலியினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியே நமது அடையாளம். அதுதான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள செய்கிறது. சபைகளில் உள்ள நம்முடைய அங்கத்தினர்கள் அல்ல, நம்முடைய வேதாகம புரிந்து கொள்ளுதலினால் அல்ல, நீங்கள் எவ்வளவு வேதத்தை குறித்து அறிந்திருக்கின்றீர்கள் என்றல்ல, அந்த வேதாகமத்தின் ஆக்கியோரை நீங்கள் எவ்வளவாக அறிந்திருக்கின்றீர்கள் என்பதாகும். பாருங்கள், அந்த ஆக்கியோர் எவ்வளவாக உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதையுமே அது பொறுத்தது. அதுவோ உங்களுடைய சுயநலம் போய்விட்டது என்பதாகும். அப்பொழுது நீங்கள் ஒன்று மற்றவர்களாகி விடுகின்றீர்கள். நீங்கள் உங்களை மறித்தவர்களாகவே எண்ணிக்கொள்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஜீவிக்கிறதே அந்த அடையாளம். அது உங்கள் ஜீவன் அல்ல, அது அவராய் உள்ளது. பவுலும், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிற இந்த ஜீவியம் என்கிறான். அவன் முன்பை காட்டிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவே தேவனுக்கு தேவைப்பட்ட அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட அடையாளம். நம்மோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட, நம்முடைய பலியோடு கூடிய அடையாளம், நம்முடைய இரட்சகரின் ஜீவன் நமக்குள் வாசம் செய்தல், பரிசுத்த ஆவி. ஓ, என்னே ஒரு உறுதியான அடையாளம். வேறொரு அடையாளம் இருக்க முடியாது. ஓ என்னே, நீங்கள் மாத்திரம் இதை குறித்த கருத்தினை கிரகித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். இதை உங்கள் ஆத்மாவில் பதிய வைக்க வார்த்தைகளை வெளிப்படுத்தி கூறும்படியான வல்லமை இக்கால எனக்கு இருக்குமானால் நலமாயிருக்கும். உங்கள் செவிகளில் அல்ல, உங்கள் ஆத்மாக்களில் பதிய வைக்க அதை குறித்த உத்தரவாதத்தை நீங்கள் காணக்கூடும். அதுவோ உங்களை நிம்மதிப்படுத்தி விடுகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு குற்றம் புரிந்து அதை தொடர்ந்து நியாயஸ்தலத்தில் நியாய விசாரணை செய்யப்படுவதாக வைத்துக் கொள்வோம். நீங்களோ குற்றவாளி என்று கண்டறியப்பட்டு நீங்கள் மறிக்கப் போவதாயிருந்தால், நீங்கள் பாருங்கள், நீங்கள் மின்சார நாற்காலியிலோ அல்லது வாயு அறையிலோ அல்லது அவர்கள் உங்களுக்கு பகிரங்கமாக மரண தண்டனை அளிக்கப் போவதாயிருந்தால், தூக்கிலிடப்பட்டோ அல்லது கொல்லப்படவோ கூடும். தண்டனையோ என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் குற்றவாளியா இருந்தீர்கள் என்பதை அறிந்திருந்து, நீங்கள் குற்றவாளிதான் என்பதை நீங்களே அறிந்திருந்தாலும், ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை அந்த காரியத்திலிருந்து விடுவிக்காவிட்டால் நீங்கள் நிச்சயம் மறிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சிறந்த வழக்கறிஞரையே நியமிக்க விரும்புவீர்கள். ஒரு நல்ல வழக்கறிஞரை, புத்திசாலியான வழக்கறிஞரை நீங்கள் எதற்காக நியமித்தால், உங்கள் இறுக்கமான நிலையிலிருந்து சற்று தளர்ந்த நிலையை அடைவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைத்து விட்டீர்கள். ஆயினும் இந்த வழக்கறிஞர் நீதிபதியின் கருத்தை அல்லது நீதிமன்ற குழுவின் கருத்தை மாற்ற முடியுமோ என்னும் ஐயம் உங்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கும். இந்த வழக்கறிஞர் தன்னுடைய புத்தி கூர்மையினால் பேசி சட்டங்களை அறிந்தபடியினால் அதை மாற்ற முடியுமானால், நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நிரூபிக்க உங்கள் வழக்கில் முறையிடலாம். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய மகத்தான அதிகாரத்தினாலும் சிறந்த வாத திறமையினாலும் நீதிபதியிடமோ நீதித்துறையிடமோ நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். அதனால் ஒரு சில நிமிடங்கள் மன அமைதி பெறலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவரால் இதை செய்ய முடியுமா என்ற இந்த கேள்வியோ உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் நீதிபதியே நம்முடைய வழக்கறிஞராக மாறிவிட்டார். தேவன் மனிதனானார். எந்த வழக்கறிஞராலும் இதை செய்ய முடியவில்லை. அத்தகைய ஒருவரை நாம் எங்கும் கண்டறிய முடியவில்லை. மோசேயும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் வேறு யாருமே இதை செய்ய முடியவில்லை. எனவே நீதிபதியே நீதிமன்ற குழுவானார். அவரே வழக்கறிஞரும் நீதிபதியுமானார். அவருடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியை தமது கரங்களில் ஏந்திக் கொண்டு அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். அவரே அதை செய்தார். அப்படியானால் நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியும்? பின்னர் அவர் அதை அங்கீகரித்துக் கொண்டார் என்பதற்கு ஒரு சாட்சியாக தமது சொந்த ஜீவனை நம்மீது அனுப்பினார். எவ்வளவு பாதுகாப்பு! நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவரே நமது நீதிபதியாகவும் நீதிமன்றத்தின் விசாரணையை கவனித்துக் கொள்பவராகவும் வழக்கறிஞராகவும் ஆனபோது அவரே நமது வழக்கில் வாதாடினார். அவருடைய சொந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டோம். அவரோ இவ்வுலகில் வந்து குற்றவாளியின் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். அந்த குற்றவாளியினுடைய பாவத்தை அவர் எடுத்துக் கொண்டார். அவர் அதை தன் மீது சுமந்து மறித்து கிரயத்தை செலுத்தி தமது ரத்தத்தை சிந்தி தமது சொந்த அடையாளத்தை தமது சொந்த ஜீவனை மீண்டும் அளித்தார். ஏன் நாம் பரிபூர்ணமாயிருக்கிறோம்? இந்த விவகாரமோ தள்ளுபடி ஆயிற்று. விசுவாசியின் மீது இப்பொழுது எவ்வித பாவமும் இல்லை. ஓ தேவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இனி நியாயஸ்தலத்தில் எவ்வித வழக்கும் இல்லை என்பதை ஜனங்கள் காணக்கூடுமானால் நலமாயிருக்குமே. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்த்துக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அதோ அந்த வழக்கு. வழக்கோ தள்ளுபடி ஆயிற்று. வேறெந்த வழக்கும் இல்லை. ஆமே. அப்படியானால் பாதுகாப்பு. அந்த அடையாளம் வைக்கப்படும் போது பாதுகாப்பாக இருக்கிறோம். மரணம் நமது வாசற்படியில் வந்து நின்றாலும் அதற்கு ஆதிக்கம் கிடையாது. பாருங்கள், ஆம், அந்த அடையாளம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அடையாளம் மட்டுமே இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றது. பாருங்கள், அடையாளம் வருவதற்கென்றே அவர் அதை செய்தார். அந்த அடையாளம் தேவனுடைய ஜீவனாயிருந்தது. தேவன் முதலாம் மனிதரை அவருடைய ஒரு குமாரனாக சிருஷ்டித்தார். அவனோ நேர்மை இழந்தவனாய் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக தன் மனைவிக்கு செவி கொடுத்தான். அவள் தன் கணவருக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக பிசாசுக்கு செவி கொடுத்தாள். அதை செய்த போதோ அவர்கள் தங்களை ஒன்று சேர்த்து கெடுத்துக் கொண்டு அசுத்தத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவ்விதம் செய்யும் போது உலகத்தில் அவர்கள் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் உள்ள ஜீவவிருட்சமும் தொடப்படக்கூடாது. எனவே மானிட வர்க்கமோ தங்கள் மீது இந்த பாபத்தை சுமத்திக் கொண்டது. அதன் விளைவாகவே மானிட வர்க்கம் முழுவதுமே பாபத்தில் விழுந்தது. அதிலிருந்து மீள்வதற்கோ எவ்வித வழியும் இல்லாதிருந்தது. பின்னர் தேவன் கீழே வந்தார். அவனை மீட்பதற்கோ ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது தமக்கென்று மீண்டும் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்ளுதலாகும். அவருடைய சொந்த நியாயப்பிரமாணமே அவரை ஆக்கிரமித்துக்குட்படுத்தும் போது அவர் எங்கனம் இதை செய்ய முடியும்? ஆகவே பிதாதாமே நம்மை போல் ஒருவரானார். அதுதான் உண்மையான ஆட்டுக்குட்டி. அதுவே அவர் மனதில் கொண்டிருந்த அவருடைய நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாகவே ஆட்டுக்குட்டி ஏதேன் தோட்டத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. ஏனெனில் ஒரு நேரத்தில் ஆட்டுக்குட்டியும் புறாவும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்பதை அறிந்திருந்தார். ஆட்டுக்குட்டியும் புறாவும் ஒன்று சேரும் போது அப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் இத்தகைய தியாக பலியை செலுத்த மனப்பூர்வமாயிருந்தார். இப்போது அந்த அடையாளம் நம்மேல் வைக்கப்படுவதால் நாமோ இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். அவருடைய மகத்தான பலியின் மூலம் ஆதாமும் ஏவாளும் இருவரும் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் குமாரரும் குமாரத்திகளுமாகின்றனர். பிறகு தவறொன்றும் அங்கே இராது. பூமிக்குள் புதைக்கப்பட வேண்டிய இந்த ஜீவியத்தின் விதையோ இந்த சரீரமோ அழிந்து போகக்கூடிய வித்தாகும். அந்த வித்தில் இருக்கும் ஜீவன் தாறுமாறாக்கப்பட்டால் அதுவும் வித்தோடு அழிந்து போகிறது. ஆனால் தேவரோ நித்திய ஜீவனை அதற்குள் வைத்து நமது ஜீவனை தமது ஜீவனுடன் ஒன்றுபடுத்திக் கொண்டார். எனவே உயிர் தொடுதலின் போது அவர் அதை உயிரோடு எழுப்புவார். ஒன்றும் இழந்து போய்விடாது. நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? அது இனி அழிந்து போக முடியாது. ஏனெனில் அதற்கு ஜீவன் உள்ளது. அதுவே ஒரு அடையாளம். அந்த சிறு சரீரத்துக்குள் அந்த நபரின் ஆத்மா உள்ளது. அந்த ஆத்மாவில் தேவனுக்கு சொந்தமான பரிசுத்த ஆவி என்னும் அடையாளம் உள்ளது. அது அவருடையது. அந்த அடையாளத்தை நான் காணும்போது நான் உங்களை கடந்து செல்வேன். ஒரு உறுதியான அடையாளம். பரிசுத்த ஆவியே நம்முடைய அடையாளம். எனவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். அவ்வளவுதான், ஏனெனில் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, நீங்கள் அழிந்து போகவே முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றே வேதம் உரைக்கிறது. அவன் தேவனுடைய வித்தா இருப்பதால் அவனால் பாவம் செய்யவே முடியாது. ஆமென். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாவம் இல்லாத தேவன் அவனுக்குள் வாசம் செய்யும் போது அவன் எங்கே பாவம் செய்ய முடியும்? அவனும் பாவம் இல்லாத தேவனுக்குள் இருக்கும் போது எப்படி அவன் பாவம் செய்ய முடியும்? அவன் என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரத்தம் அவனை மறைத்துள்ளது, புரிகிறதா? அவரோ இப்பொழுது புது சிருஷ்டியாயிருக்கிறான். அவன் விருப்பங்களும் குறிக்கோள்களும் பரலோகத்துக்குரியவர்களாயிருக்கின்றன. ஏனெனில் அவன் களையிலிருந்து கோதுமை மணியாக மாறியிருக்கிறான். அவனுடைய விருப்பங்களோ முன்பு போல் இல்லாமல் வித்தியாசமாயிருக்கும். தற்பொழுது அவன் கொண்டுள்ள விருப்பங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். நீங்களோ, ஓ, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியானால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், புரிகிறதா? தேவனால் பிறந்தவனோ அடையாளத்தை தவிர வேற எதையும் பகிரங்கமாக காண்பிக்க முடியாது. அடிவகுத்து செல்ல வேண்டும் எனும் கட்டளை பிறக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த ரத்தத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து அவர்கள் விலகக்கூடாது. அந்த அடையாளத்தின் கீழ் அவர்கள் தங்கியிருந்த வரைக்கும் முத்தரிக்கப்பட்டிருந்தனர். அதை அவர்கள் விட்டுவிடக் கூடாது. நள்ளிரவு தோன்றி எக்காலங்கள் தொடிக்கும் வரை அவர்கள் அங்கேயே இருந்தனர். ஆட்டுக்கடக்களின் கொம்புகளை உபயோகித்து எக்காலம் ஊதப்பட்ட போது ஒவ்வொருவரும் தங்கள் பொருட்களை கையில் பிடித்துக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அணிவகுத்து சென்றார்கள். அதே நிலையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள். அவர் எல்லா துன்பங்களிலும் ஆபத்துகளில் இருந்தும் விலகி பாதுகாப்பான ஸ்தலத்தில் வைக்கப்பட்டு முத்தரிக்கப்படுகின்றான். அவருடைய ஜீவியத்தின் அம்சங்கள் அனைத்துமே அவன் யார் என்பதை காண்பிக்கின்றன. அவர் எங்கு நடந்து சென்றாலும், எந்த விவகாரத்தில் ஈடுபட்டாலும், யாரிடத்தில் பேசினாலும், ஸ்திரீகளுடனும் சகாக்களுடனும் தொடர்பு கொள்ளும் போதும், மற்ற எதனோடு அவர் ஈடுபடும் போதும் அந்த அடையாளம் அவனுக்குள் இருக்கிறது. ஆமேன். அவன் மரண தருவாயில் இருக்கும் போது நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறார். அந்த அடையாளம் அங்கு உள்ளது. உயிர் தெழுதல் நிகழும் போது அவன் அங்கிருப்பார். ஏனெனில் தேவர் அவரை கடைசி நாளில் உயிரோடு எடுப்புவார். இயேசு வண்ணமாய் கூறினாரே, நான் ரத்தத்தை அடையாளத்தை காணும் போது நான் உங்களை கடந்து செல்வேன் என்றார். ஓ, அந்த அடையாளத்தை மற்றவர் காணும்படி பகிரங்கமாக வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் அந்த உடன்படிக்கையே ரத்தாகிவிட்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உண்மை. அந்த உடன்படிக்கை செல்லாததாகிவிடுகிறது. அடையாளம் இராத வரைக்கும் உடன்படிக்கையும் அங்கு இல்லை. அந்த அடையாளம் உடன்படிக்கைக்காகவே நின்றது. தேவனோ அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆமையா, ஆனால் அந்த அடையாளம் இருக்க வேண்டியதாக இருந்தது. அங்கு அடையாளம் இல்லையெனில் உடன்படிக்கையும் சக்தியற்றதாகி விடுகிறது. அநேக யூதர்கள் அன்று இங்கு வந்து பாருங்கள், என் வாசலில் ரத்தம் தெளிக்கப்படவே இல்லை. ஆனால் வேறொன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நான் ஒரு விருத்தசேதனம் பண்ணப்பட்ட யூதன். நான் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர் என்று கூறியிருக்கலாம். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தவில்லை. அந்த ரத்தத்தை நான் காணும் போது, நான் அந்த அடையாளத்தை காணும் போது, நீங்களோ, நான் பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட் என்று கூறலாம், அல்லது நீங்கள் எதை சேர்ந்தவர் என்று வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் அந்த அடையாளத்தை நான் காணும் போது, நீங்களோ, நான் ஒரு விசுவாசி, என் தாயார் சபையில் ஒரு உறுப்பினராய் இருந்தார், என் தகப்பனார் இந்த சபையில் ஒரு உறுப்பினராய் இருந்தார், நானும் என் சிறுவயது முதற்கொண்டே இச்சபையின் உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறேன் எனலாம். அதனால் ஒரு காரியமும் இல்லை. நான் பொய் சொல்வதில்லை, களவு செய்வதில்லை, நான் இதை செய்கிறதில்லை, நான் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அதனால் ஒரு காரியமும் இல்லை. நான் பிரணாம் கூடாரத்தை சேர்ந்தவன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அல்லது மற்றதை செய்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தை அனைத்தையும் விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அந்த யூதர்களாலும் நாங்கள் யெகோவாவை விசுவாசிக்கிறோம் என்றே கூற முடிந்தது. இந்த மணி நேரத்தின் செய்தியை அவன் கேட்டிருந்தான். நிச்சயமாக அநேக செய்திகள் அவர்களிடத்தில் இருந்தன. ஆனால் இதுவே இந்த மணி நேரத்தின் செய்தியாகும். பாருங்கள், நான் இந்த மணி நேரத்தின் செய்தியை விசுவாசிக்கிறேன். ஆம், ரத்தம் சாயங்கால நேரத்தில் பூசப்பட்டது. அவர்களோ, நான் ஒரு யூதன் என்று கூறியிருக்கலாம். ஜனங்களும் இன்று, நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய நீண்டகால உறுப்பினர் சான்றினை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். நான் எங்காவது எப்போதாவது களவாடி இருக்கிறேனா என்றும், நான் எப்போதாவது நீதிமன்ற விசாரணையில் இருந்திருக்கிறேனா என்பதையும் நீங்கள் எனக்கு கூற வேண்டும். நான் எப்போதாவது விசாரம் செய்திருக்கிறேனா? நான் மற்ற எந்த தவறான காரியங்களையும் செய்திருக்கிறேனா? அல்லது அதை போன்ற ஒன்றை என காண்பீங்கள் என்கிறார்கள். இப்பொழுது அதனால் ஒரு காரியமும் இல்லை. ஓ, இல்லை, பாருங்கள், அவர் எவ்வளவுதான் அவ்வாறு இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உடன்படிக்கையோ பிரயோஜனமற்றதாகி விடுகிறது, அது சக்தியற்றதாகி விடுகிறது. நீங்களோ, நான் ஒரு வேதமானாக்கன் என்று கூறலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உடன்படிக்கை இல்லாமல் இருந்தால் தேவ கோபாக்கிரை உங்கள் மேல் தங்கும். அது உண்மை. அது உங்களை பிடிக்கும். ஆம், உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். நீங்கள் செய்தியை விசுவாசித்திருக்கவில்லை. நீங்கள் வார்த்தையை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அடையாளத்தின் சாட்சியையே, அதையே நீங்கள் விசுவாசிக்கவில்லை. முக்கியமாக நமது மத்தியில் அது தன்னை பகிரங்கமாக அடையாளம் காண்பித்த போது நீங்கள் அதை விசுவாசிக்காமல் இருந்தீர்களா? நீங்கள் எவ்வளவுதான் விசுவாசிக்காமல் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த அடையாளமோ வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். நீங்களோ, நான் அதை நம்புகிறேன், நான் அதை நம்புகிறேன், அது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன், அது சத்தியம் என்றே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறலாம். அதெல்லாம் நல்லதுதான். ஆயினும் அதே சமயத்தில் அந்த அடையாளம் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏன்? ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தின போது யூதன் அந்த ரத்தத்தை கலக்கிக் கொண்டு இது யெகோவா என்று கூறுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆசாரியனும் அங்கு நின்று கொண்டு, ஆமையா, அது உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். ஆனால் அவருடைய சொந்த வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படாதிருந்தது. அப்பொழுது அந்த குழுவோடு அவன் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. இல்லை ஐயா, வாசலில் ரத்தம் பூசின மத பைத்தியம் கொண்டவர்கள் என்று கூறியிருக்கலாம். அவரோ அந்த அடையாளத்தை விரும்பவில்லை. அவர் எவ்வளவுதான் ஆசாரியனாக இருந்தாலும், அவன் தேவனுடைய வார்த்தை எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும், அவர் எவ்வளவு நல்லவனாக வளர்க்கப்பட்டாலும், அவர் எவ்வளவு நற்கிரியைகளை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் அவர் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தாலும், அவன் எவ்வளவுதான் பலி செலுத்தி இருந்தாலும், அது ஒரு பொருட்டே அல்ல. பவுல் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுடையவனாக இருந்தாலும், நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், இந்த எல்லா காரியங்களுமே இருந்தாலும், அந்த அடையாளம் என் மீது இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்றான். இந்த அடையாளம் இருக்கும் வரையே நான் இரவு பேசிக் கொண்டிருக்கும் அன்பு பாருங்கள், அது என் மீது வந்தால் ஒழிய நான் ஒன்றுமில்லை. புரிகிறதா? நீங்கள் ஒரு கால விசுவாசங்களை திருத்தி இருக்கலாம், உங்கள் விசுவாசம் உள்ள ஜபத்தால் நீங்கள் பிரியாடிகளை சுகமாக்கி இருக்கலாம், இவை அனைத்தையும் நீங்கள் செய்திருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த அடையாளம் அங்கு இல்லை என்றால் நீங்கள் தேவ கோபாக்கிற்கு ஆளாவீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் பிரசங்கப்படுத்தல் நின்று கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா, அதாவது உமது நாமத்தினாலே பிரசங்கம் செய்தேன் அல்லவா, நான் உம்முடைய நாமத்தில் பிசாசை துரத்தினேன் அல்லவா என்பார்கள். அது மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் பெந்தேகோஸ்தையினர் அனைவரையும் குறிக்கிறது. இயேசுவோ, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார். ஆனால் அந்த அடையாளத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து செல்வேன். அதுவே இந்த நேரத்தில் தேவனுடைய தேவையாய் உள்ளது. சாயங்கால செய்தியே அந்த அடையாளத்தை உங்கள் மேல் வைக்கிறது. சாத்தான் கை குறுக்குதல், அத்தாட்சிகள், அது போன்ற எல்லா போலிகளையும் விதைப்பான். அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். அந்த அடையாளத்துக்கு தானே நேரம் வந்துவிட்டது. ஏதோ போலியானதற்கு, அவிசுவாசத்துக்கு பதிலியானதற்கு அல்ல. இக்காலத்தில் நமது மத்தியில் தம்மை நம்முடன் ஒன்றுபடுத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்து நேற்றிருந்து என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபித்து வருகின்ற மணி நேரம் இதுவே ஆகும். அவர் சரியாய் வார்த்தையுடன் இருக்கிறார். அந்த அடையாளம் இப்பொழுது நம்மேல் வைக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் அடையாளத்தை பெற்றுக் கொண்டதாக கூறிக்கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை மறுதளித்தால், அப்பொழுது அதை குறித்து என்ன பாருங்கள், நீங்கள் அவிதம் செய்யவே முடியாது. அந்த அடையாளமோ அங்கு இருக்கத்தான் வேண்டும். ரத்தமே உங்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்தாவி இயேசுவின் ரத்தத்திலிருந்து ஜீவன் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை குறித்து கொஞ்ச நேரத்தில் நான் பேசுவேன். பரிசுத்த ஆவியே அந்த அடையாளம். வழக்கோ முடிவுற்று விட்டது. ஆமையா, இப்பொழுது நினைவிருக்கட்டும். நான், நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எத்தனை முறை மேலும் கீழுமாக குறித்தாலும், எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருந்தாலும், அடையாளம் உங்கள் மீது இராவிட்டால் இவை அனைத்தும் உபயோகமற்றவை. இதுவோ சாயங்கால நேரமாகும். லூத்தரின் காலத்திலும் சரியாக கிரியை செய்தது, வெஸ்லியின் காலத்திலும் அப்படியே. ஆனால் இக்காலத்தில் அவைகளால் ஒரு காரியமும் இல்லை, கிடையாது. ஆம், அப்பொழுது ஆட்டுக்குட்டியை வைத்திருப்பது சரியான காரியமாக இருந்தது. ஆட்டுக்குட்டி அந்த ரத்தம் பூசப்படுவதற்கு முன்பு அப்பொழுது மறித்தவர்கள் அது வேறொன்றாகும். ஆம் ஐயா, அவர்களோ நல்மனச்சாட்சியோடு சென்றார்கள். அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவர். அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களையானால் அது அவர்களை தொடும். இல்லையே, அது அவர்களை தொடுவதில்லை. அவ்வளவுதான், எல்லாம் தேவனே. அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களை நீதிமன்றாக்கிறார். எவர்கள் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல் அவர் இரக்கமாக இருக்கிறார். எவர்களை குற்றப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை அவர் குற்றப்படுத்துகிறார். அவர் தேவன், அவ்வளவுதான். எவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவர்களை குற்றப்படுத்த அவர் விரும்புகிறாரோ அவர்களை குற்றப்படுத்துகிறார். ஒரு யூதன் விருத்த சேதனத்தின் மூலம் தன்னை ஒரு விசுவாசி என்று தெளிவாக காண்பிக்க முடிந்தது. அவ்வாறே அடிப்படை போதகத்தை கை கொண்டுள்ள அநேகர் வேதாகமத்தை கையிலேந்தி நான் ஒரு விசுவாசி என்று கூறலாம். இயேசு விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கூறியுள்ளார். நான் ஒரு விசுவாசி, ஆனால் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் என்பது அர்த்தமற்றது என்று கூறலாம். அப்படியானால் அந்த அடையாளம் அவர்கள் மேல் இல்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் எவ்வளவுதான் விசுவாசித்தாலும் அது ரத்தாகிவிடுகின்றது. விருத்த சேதனம் செய்யப்பட்ட யூதரை போலவே அவரோ, நான் ஒரு யூதன், அந்த மதவாராய்ச்சியம் கொண்ட குடும்பத்தைப் போல நான் ஏன் ரத்தத்தை பூச வேண்டும் என்று கூறியிருப்பான். மோசேயோ தெருக்களில் நின்று கொண்டு, சாயங்கால செய்தி இங்கு உள்ளது, 14 நாட்கள் முடிவடைந்த பின்பு நீங்கள் சபையை கூட்டி அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டும். இஸ்ரவேல் சபை அனைத்தும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் தங்கள் கைகளை வைத்து அதனோடு தங்களை ஒன்றுபடுத்திக் கொண்டு அதனை கொல்ல வேண்டும். அதன் ரத்தத்தை நீங்கள் வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும். நான் ரத்தத்தை காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். ஏனெனில் நான் உங்களுக்கு அடித்துள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கு அதுவே ஒரு அடையாளமாய் உள்ளது. ரத்தமே அடையாளமாய் இருந்தது. இப்பொழுதோ பரிசுத்த ஆவியே அடையாளமாய் உள்ளது. இன்னும் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அந்த அடையாளம் பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் பெந்தேகோஸ்தே நாளன்று அனுப்பப்பட்டது. அதுவே ஒவ்வொரு அப்போஸ்தலனின் கருப்பொருளாய் இருந்தது. அதுவோ நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அரசாணை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் அதுவே ஒரு அடையாளமாய் உள்ளது. ஆமே, நீங்கள் மரணத்தின் சீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்பதாக இருந்தது. அங்குதான் காரியமே உள்ளது. யூத சபையானது மறைந்தவுடன் புரஜாதி சபை தோன்றி தாறுமாறானவைகளை கை கொண்டனர். இப்பொழுது புரஜாதியில் மீதியானவர்கள் மனவாட்டி அவருடைய நாமத்திற்கு அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியே நடந்து கொண்டிருக்கிறாள். நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா? வேதமோ இங்கே என்ன கூறிக்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிகிறதா? அந்த அடையாளம் பகிரங்கமாக காண்பிக்கப்படாவிட்டால் உடன்படிக்கையே செல்லாததாய் போய்விடுகிறது. புரிகிறதா? அது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள் என்று சொல்லியும் தேவனுடைய வார்த்தை கற்பிப்பவர்களை நீங்கள் கை கொள்ளாமற் போனால் அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகின்றது. புரிகிறதா? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும், நீங்கள் சபையில் சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், இவை அனைத்தும் நீங்கள் செய்திருந்தாலும் அது அடையாளம் அல்ல, பரிசுத்த ஆவியே அடையாளம். நான் சற்று முன்பு உங்களிடத்தில் கூறினேன் அல்லவா, அந்த அருமையான வேத பண்டிதர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரோ, பில்லி, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு ரீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசிப்பதை காட்டிலும் ஒரு மனிதன் வேற என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு நானோ, அது உண்மைதான் வேத பண்டிதர் அவர்களே, அது சரிதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், வேதம் அவண்ணமாக உரைத்துள்ளது. நீங்கள் கூறுவது சரி, இதுவரை நீங்கள் வந்துள்ள நிலை சரிதான் என்று கூறினேன். கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட 12 வேவுக்காரர்கள், அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி சென்ற போது அவர்கள் அவ்வாறு செல்லும் வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாய் சென்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லையை அடைந்த போது அவர்களோ அதை புறக்கணித்தனர். எனவே நான், பேப்டிஸ்டுகளாகிய நீங்கள் தற்பொழுது வந்துள்ள நிலை வரைக்கும் சரிதான், ஆனால் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டேன். மேலும் நான், தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்பது நினைவிருக்கட்டும். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு ரீதியாக எண்ணப்பட்டது. அது உண்மைதான். ஆனால் விருத்தச்சேதனம் என்னும் முத்திரையை தேவன் அவனுக்கு ஒரு அடையாளமாக தந்தருளினார். மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்தச்சேதனம் அவனுடைய ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது என்பதற்காக அது அளிக்கப்படவில்லை. அவர், தேவன் அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்பதன் அடையாளமாக இது கொடுக்கப்பட்டது. அவர் நம்மை விசுவாசிகளாக அங்கீகரித்திருக்கிறார் என்பதன் அடையாளமாகவே பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு தந்தருளியுள்ளார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும். இப்பொழுது இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் தாங்கள் விருத்தச்சேதனம் பெற்றவர்கள் என்று எவ்வளவுதான் நிரூபித்தாலும் அடையாளமோ பகிரங்கமாக காண்பிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு இல்லாவிடில் உடன்படிக்கையோ பயனற்று போனதாக இருந்தது. அது பயனற்றதாக இருந்தது. இப்பொழுதும் அதே போன்றே உள்ளது. நீங்கள் என்னதான் செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. வேதாகமத்தை எவ்வளவுதான் வியாக்கியானம் செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஒரு வேத மாணாக்கனாக இருக்கலாம், ஓ என்ன, நீங்களோ நான் ஒரு விசுவாசி மற்றும் எல்லாவற்றையும் கூறிக்கொள்ளலாம், ஆனாலும் இன்னமும் அடையாளம் அவசியமாய் உள்ளது. நான் ஒரு வேத மாணாக்கன், நான் ஒரு நல்ல நபர், சகோதரன் பிரணாமே என்று நீங்கள் கூறலாம். யார் என்ன கூறினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அந்த மனிதனை எவரும் மிஞ்ச முடியாது. அவர் எந்த ஒரு தவறும் செய்ததை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை. ஆனால் அதற்கோ தேவனோடு எந்த தொடர்பும் கிடையாது. ஒரே ஒரு தேவை மாத்திரமே உண்டு, உங்களால் அதை செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டி சாகாமல் ரத்தமாகி அடையாளத்தை நீங்கள் வாசல் நிலைக்கால்களில் பூச முடியாது. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது என்பதற்கு உறுதியான அடையாளமே அந்த ரத்தம். கொல்லப்பட்டதாக மற்றவரை நம்ப செய்வதல்ல, அந்த ஆட்டுக்குட்டி நிச்சயமாக மரித்தது. உங்களுடைய ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார் என்பதற்கு உறுதியான அடையாளம் பரிசுத்த ஆவியாய் உள்ளது. அந்த அடையாளத்தை நீங்கள் உங்கள் மீது பெற்றிருக்கின்றீர்கள். அவருடைய சொந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. புரிகிறதா? அதை பெற்றது போல் பாசாங்கு செய்வதல்ல. அது பாவனையான ஒன்றல்ல. அதில் போலிக்கு எவ்வித இடமும் இல்லை. அது நிச்சயமாக அங்குள்ளது. நீங்களே அதை அறிந்துள்ளீர்கள். உலகம் அதை அறிந்துள்ளது. அடையாளம் அங்குள்ளது. ஒருவன் எவ்வளவு நல்லவனாக இருந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஒரு வேத மாணாக்கனாக இருக்கலாம், அவ்வாறு இருந்திருக்கலாம், சபையில் ஒரு நல்ல அங்கத்தினராக இருக்கலாம், அவர் ஒரு நல்ல நபராக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக அவர் இருக்கலாம், ரோமாபுரியின் தலைமை மதகுருவாக இருக்கலாம். அவர் யாராக இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆயினும் அதனால் எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு முன்னடையாளமாக இருந்தனர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்று எந்த வேத மாணாக்கனுமே அறிவான். சரியாக அந்த தேசத்தை நோக்கியே அவள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் சாயங்கால நேரத்தில் பிரயாணத்தில் அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் தேவைப்பட்டது. அவர் எவ்வளவுதான் யூதராக இருந்தாலும், எவ்வளவு நன்றாக பயிரிட்டிருந்தாலும், எவ்வளவு தங்கள் சுற்றத்தாரை பேணி பாதுகாத்தாலும், அவன் எவ்வளவுதான் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு நல்ல உறுப்பினராக இருந்தாலும், எவ்வளவாக தசமபாகம் செலுத்தினாலும், இந்த காரியங்கள் அருமையாயிருந்தன. இவையெல்லாம் சரியே. அவர் நல்லவர் என்று ஜனங்களால் அங்கீகரிக்கப்படுகின்றார். ஆயினும் ரத்தம் என்னும் அடையாளம் இல்லாமல் போனால் அவன் அழிந்து போவான். ஓஹோ, இங்கு வந்துள்ளவர்களின் மனதிலும் இந்த ஒலிநாடாவை கேட்பவர் மனதிலும் இதை பதிய செய்ய தேவன் எனக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஒரு கால் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம், நீங்கள் பிசாசுகளை துரத்தி இருக்கலாம், நீங்கள் அந்நிய பாசம் பேசியிருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. நீங்களோ கூச்சலிட்டு இருக்கலாம், ஆவியில் நடமாடி இருக்கலாம், ஆனால் அடையாளம் இல்லாமல் அவ்வாறு செய்திருக்கலாம். நீங்களோ என்னால் அதை செய்ய முடியுமா என்று கேட்கலாம், உங்களால் முடியும் என்பதாக பவுல் கூறியுள்ளார். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவராக இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று அவன் கூறியிருக்கிறார். அவைகளின் பேரில் சார்ந்திராதேயுங்கள். அடையாளமே அவசியமாய் உள்ளது. நீங்கள் எவ்வளவாக நல்ல காரியங்களை செய்த போதிலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தேவ கோபாக்கிரை விடும்போது அது அடையாளத்தை மாத்திரமே அங்கீகரித்துக் கொள்ளும். கேட்கப்பட்ட கிரயமோ செலுத்தப்பட்டது என்பதற்கு அதுவே ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனே கிரயமாக செலுத்தப்பட்டது. அவர் தமது ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஆவி நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய அடையாளமாக திரும்பவும் உங்கள் மேல் வந்திருக்கிறது. அந்த அடையாளத்தை நீங்கள் தினந்தோறும் இரவும் பகலும் உங்களோடு கொண்டு செல்கின்றீர்கள். வெறுமர ஞாயிறு மாத்திரமல்ல, எல்லா சமயங்களிலும் நீங்கள் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரத்தம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்களோ நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி என்று கூறலாம், சரிதான். ஆனால் நீங்களோ அடையாளத்தை புறக்கணித்து விட்டால் அப்பொழுது எப்படி நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்க போகிறீர்கள்? அது உங்களுக்கு விரோதமாய் பேசுகின்றது. பாருங்கள், அது உங்கள் சாட்சிக்கு விரோதமாய், நீங்கள் செய்வதற்கு விரோதமாய் பேசுகிறது. வேத மாணாக்கர், நல்ல நபர், சபையங்கத்தினர், நீங்கள் யாராய் இருந்தாலும் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. ஆமையா, உங்கள் தகப்பனார் ஒரு கால் பிரசங்கியாக இருக்கலாம், உங்கள் தாயார் ஒரு பரிசுத்த பாட்டியாக இருக்கலாம், அதெல்லாம் சரிதான். அவர்கள் தங்களுக்கு மாத்திரமே உத்தரவு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நான் முன்பு உங்களிடத்தில் கூறினது போல ஜனங்களோ தேவனை ஒரு நற்குணமுள்ள கனத்த வயோதிக பாட்டனாராக கருதி ஒரு கூட்ட பேரப்பிள்ளைகள் இருப்பதாக கருதி கொள்கிறார்கள். ரிக்கிகள், எல்விஸ் போன்ற பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களில் தீமை ஒன்றும் இல்லையே என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களே, அவருக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது, அவர் பிதாவாயிருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். அவர் பெரிய உருவம் கொண்ட மிருதுவான குணம் படைத்த தள்ளாடும் கிழவர் அல்ல. அவர் நியாய தீர்ப்பு செய்யும் தேவனாயிருக்கிறார். வேதம் எவ்வாறு உரைக்கிறது, அவருடைய கோபம் மிகவும் உக்கிரமானது. அதை காலால் மிதித்து போட்டு உங்கள் பாவத்துடன் கூட உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவர் அப்படிப்பட்டவராய் இருந்தால் இந்த எல்லா சாக்குப்போக்குகளையும் அவர் அனுமதித்திருந்திருப்பாரே? அப்படியானால் ஏவாளையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாரே? நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், இல்லையே நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அடையாளம் உங்கள் மேல் தங்கியிருக்கும். அன்றிரவு எந்த நேரமும் எகிப்தை தாக்குவதற்கு மரணம் ஆயத்தமாயிருந்தது. அது ஒரு பயங்கரமான சமயம். அவர்களுடைய சடங்குகள், விருந்துகள், உபவாசங்கள், தேவன் அவர்களை சந்தித்தார். அவர்கள் மத்தியில் தேவன் தம்முடைய மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்திருந்தார். அது என்ன? இப்பொழுது ஒரு நிமிடம் நிறுத்துவோம். தேவன் தமது கிருபையை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களுக்கு ஒரு தருணம் அவர் கொடுத்திருந்தார். அவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. ஆயினும் அவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவை அர்த்தமற்றவை. அந்த நதியில் சிவந்த மண் ஊற்று சுரந்தது, அதனால் தான் அது ரத்தத்தை போல் சிவப்பாயிற்று என்றார்கள். அதன் பின்னரோ கல்மழை பெய்தது, அதன் பின்னர் தவளைகள் தோன்றின. தேவனோ ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ணி தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசியின் வாயில் போட்டார். அவர் அதை பேசின போது அது நிறைவேறினது. அதை அவர்கள் கண்டார்கள். அவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. மோசே வர கட்டளையிட்ட யாவும் தோன்றின. மோசே அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டான். ஏனெனில் அவன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசினான். அவர் உன்னை நான் தேவனாக்குவேன் என்றார். மோசே அவர்களுக்கு தேவனாக இருந்தான். பாருங்கள், அவர்கள் வித்தியாசம் ஏதும் அறியாதிருந்ததால் கர்த்தர் நீ தேவனாயிருப்பாய், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்றார். பாருங்கள், நீ தேவனை போன்றிருப்பாய், நான் உன் சத்தத்தை உபயோகப்படுத்தி உன்னோடு கூட சேர்ந்து சிருஷ்டிப்பேன், நான் பேசுவேன், ஜனங்கள் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் முன்னிலையில் அது நிறைவேறும். நீ கூறுகிற யாவும் நிறைவேறும் என்றார். ஓ என்னே, இவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். என்னே, எகிப்தியர் அவைகளை கண்டனர். அவர்களதை சாயங்கால நேரத்திற்கு முன்னர் அல்லது சாயங்கால நேரத்திலேயே கண்டனர். அவருடைய நன்மைகளை அவர்களுக்கு அவர் காண்பித்தார். அவரால் அதை எடுத்து போட்டு சுகப்படுத்த முடிந்தது என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அங்கிருந்த மந்திரவாதிகளும் அதையே செய்ய முயன்றார்கள். போலி ஆட்கள், அவர்களை நீங்கள் எப்பொழுதும் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அங்கு எண்ணேவும் எம்பரேயும் இருந்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான காரியங்கள் நிகழ்ந்த போது அவர்களால் அதை செய்யக்கூடாமல் போயிற்று. அது உண்மை. சிறிது காலம் அவர்கள் உடன் வந்தனர். ஆனால் அதற்கு பின்னர் அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்டது. கடைசி காலத்திலும் அதுபோன்றே சம்பவிக்கும் என்று வேதாகம் கூறியுள்ளதல்லவா? என்னையும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, ஆனால் அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்டது. மறுபடியும் அதுவே சம்பவிக்கும், புரிகிறதா? அதுவோ இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. துர்புத்தி உள்ள மனுஷர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பவர்கள், அது உண்மை. அவர்களுக்கோ சபைகள் மகத்தான காரியங்கள், பெரிய உயர்ந்த பெரிய அழகப்பான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் முடிவில் அந்த மணி நேரம் வரும். அந்த அடையாளத்தோடு உறுதியாக நில்லுங்கள். நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அது என்று விலகி செல்ல வேண்டாம், அதனோடு தரித்திருங்கள். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது. மரணம் அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தது. தேவனோ அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்திருந்தார், வல்லமையையும் அடையாளத்தையும் காண்பித்திருந்தார். இப்பொழுது அங்குள்ள கடிகார நேரப்படி நாம் ஓரிரண்டு நிமிடங்கள் சற்று நிறுத்திக் கொள்வோம். கடைசி நாட்களில் என்ன நிகழும் என்பதை குறித்து அவர் வாக்குத்தம் செய்துள்ளதை நாம் நம்முடைய சிந்தைகளில் சிந்தனை செய்வோமாக. அதை நாமும் கூட பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோமா என்று நான் வியப்புறுகிறேன். புரிகிறதா? அவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருந்தார். அதே சமயத்தில் அவர்களோ மனம் திரும்பவும் அந்த நாளின் செய்தியை விசுவாசிக்கவும் வாஞ்சையில்லாமலும் இருந்தனர். இவை அனைத்தும் அவர்கள் முன்னிலையில் பகிரங்கமாக காண்பிக்கப்பட்டு உறுதியாக வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள இன்னமும் விரும்பவில்லை. இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணும் போது அவை வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் உள்ளன. நியாய தீர்ப்பு அந்த காரியங்களை பின்தொடரும். அது எல்லா காலங்களிலும் அதையே செய்துள்ளது. இம்முறையும் அது விதிவிலக்காக இருக்காது. புரிகிறதா? நியாய தீர்ப்போ எப்பொழுதும் கிருபையை தொடர்ந்து வரும். கிருபை புறக்கணிக்கப்படும் போது நியாய தீர்ப்பை தவிர வேறு ஒன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் அது எப்பொழுதுமே கிருபையை தொடர்ந்து வரும். இப்பொழுது காட்சிகளோ ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு அடையாளமாய் உள்ளது. ஜாக்கிரதையாயிருங்கள், அதை கவனியுங்கள். பாருங்கள், கவனியுங்கள். ஆவிக்குரிய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் சம்பவிக்கிற ஒவ்வொன்றும் ஒரு அடையாளமாய் உள்ளது. நாமோ எதேச்சியாக இங்கு வரவில்லை. இக்காரியங்கள் எதேச்சியாக நடைபெறுவதில்லை. அது ஒரு அடையாளம். நாமோ வேண்டு பாதுகாப்பான சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் உள்ளது. நோவா தன்னுடைய சந்ததிக்கு ஒரு அடையாளமாயிருந்தான். எலியா அவனுடையதற்கு ஒரு அடையாளமாயிருந்தான். யோவான் அவனுடையதற்கு ஒரு அடையாளமாயிருந்தான். பாருங்கள், எல்லா காரியமும் இந்த மணி நேரத்தின் செய்தியும் ஒரு அடையாளமாகும். இதை கவனியுங்கள். அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். புரிகிறதா? அதுவோ ஒரு அடையாளம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. வேறெந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு செய்தி அளிக்கப்பட்டிருக்க முடியாது. லூத்தரின் நாளில் இந்த செய்தி தோன்றியிருக்க முடியாது. வெஸ்லியின் நாளிலும் அது தோன்றியிருக்க முடியாது. இது பெந்தேகோஸ்தின் நாளிலும் இது தோன்றியிருக்கவே முடியாது. அது தோன்றியிருக்கவே முடியாது. புரிகிறதா? ஆயினும் அது அளிக்கப்படும் என்று விதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. புரிகிறதா? நாமோ முடிவிலே இருக்கிறோம். ஒன்றுமே சம்பவித்திருக்க முடியாது. இந்த மணி நேரம் வரை அது சம்பவித்திருந்திருக்க முடியாது. அது ஒரு அடையாளமாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அடையாளம் என்றால் என்ன என்று வியப்புறுகின்றீர்களா? ஓ சிறு கூட்ட ஜனங்களே, என் சகோதரனே, என் சகோதரியே, துரிதமாக அந்த அடையாளத்தின் கீழ் வந்து விடுங்கள். பாருங்கள், அதற்கு பதிலாக வேந்த ஈட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். வேண்டாம், 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 அவ்விதம் செய்ய வேண்டாம். பாருங்கள், அதை பெற்றுக் கொண்டது போல் கற்பனை செய்ய வேண்டாம். அந்த அடையாளம் உங்கள் மீது வந்துள்ளது என்பதை உறுதியாய் அறியும் வரை அதிலேயே தரித்திருங்கள். கிறிஸ்துவின் சிந்தை முழுமையாக உங்களுக்குள் வந்து உலகில் உள்ள அர்த்தமற்ற காரியங்கள் உங்களிடத்திலிருந்து எடுபட்டு பாருங்கள், உங்கள் இருதயத்தின் வாஞ்சை முழுவதும் அவராக இருக்கும் வரைக்கும் அங்கேயே தரித்திருங்கள். புரிகிறதா? அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறியுள்ளார். பாவனை விசுவாசிகளை அல்ல, ஆனால் விசுவாசிகளை. புரிகிறதா? இப்பொழுது நாம் இதை தற்செயலாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. நீங்கள் அவ்விதம் செய்யக்கூடாது. இந்த மணி நேரத்தின் செய்தி சபைகளுக்கு ஒரு அடையாளமாகும். ஜனங்களுக்கு அது அடையாளமாய் உள்ளது. நீங்கள் இதை புரிந்து கொள்கின்றீர்களா? இந்த ஒலிநாடாவை கேட்பவர்களும் உலகின் பல்வேறு பாகங்களில் கேட்பவர்களும் கூட இதை புரிந்து கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன். பாருங்கள், இந்த மணி நேரத்தின் அடையாளமோ இங்குள்ளது. நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய அடையாளம் இங்கே உள்ளது. அது வேறெந்த காலத்திலும் வந்திருக்க முடியாது. அந்த நேரத்திற்கான தேவனுடைய ஆயத்தங்களை கவனியுங்கள். இப்பொழுது இவையெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்துள்ளன என்று வேதம் உரைத்துள்ளது. நீங்கள் பாருங்கள், கவனியுங்கள். எகிப்தை நியாயந்திருப்பதற்கு முன்பாக தேவன் முதலில் ஒரு ஆயத்தம் செய்தார். முதலில் அவர் என்ன செய்தார்? அவர் தமது முறைகளை ஒருபோதும் மாற்றுவதில்லை. முதலில் அவர் செய்த போது, தமது ஆயத்தத்தை அவர் செய்த போது, அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு செய்தியுடன் ஜனங்களிடையே அனுப்பினார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த முதல் காரியம் ஒரு செய்தியோடு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினதாகும். அவர் செய்த அடுத்த காரியமோ இந்த தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டுகொள்வதற்காக அடையாளமாக அவர் ஒரு அக்கரி ஸ்தம்பத்தை அனுப்பினார். மூன்றாவது காரியமாக அவர் அனுப்பினது ஒரு அடையாளமாக இருந்தது. அது முற்றிலும் உண்மை. அடையாளம் அந்த அடையாளத்தின் அர்த்தம் என்ன? உறுதியாயிற்று. முதலில் செய்தியுடன் அவருடைய தீர்க்கதரிசி அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் அவர் தம்மை தீர்க்கதரிசியுடன் அடையாளம் கண்டுகொண்டார். அதன் பின்னர் ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் ரத்தத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அவர்களுக்கு பதிலாக வேறொன்றின் மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் அறிகுறியாக அந்த ரத்தத்தின் கீழாகும்படி ஒரு அடையாளத்தை அனுப்பினார். அவர் உங்களை நோக்கி பார்த்தார் என்பதற்கு அந்த ரத்தமே அடையாளமாயிருந்தது. நீங்கள் செய்தியை கேட்டு அக்கினி ஸ்தம்பத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் அளித்திருந்த ஈட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அதன் பின்னரோ உங்களுக்காக பிரிந்து சென்ற அந்த ஜீவனின் ரசாயனமாகிய ரத்தத்தின் கீழ் நீங்கள் வருகின்றீர்கள். என்ன ஒரு பரிபூர்ணம், என்ன ஒரு பரிபூர்ணமான காரியமாக உள்ளது பாருங்கள். நீங்கள் ரத்தத்தின் கீழ் இருக்கின்றீர்கள், இப்பொழுதோ நீங்கள் ஆவியின் கீழ் இருக்கின்றீர்கள், பரிசுத்த ஆவியின் கீழ் இருக்கின்றீர்கள். புரிகிறதா? பார்த்தீர்களா? இந்நாளுக்குரிய செய்தியை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் அந்த வல்லமையை, அந்த அக்கினி ஸ்தம்பத்தை விசுவாசிக்கின்றீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்கள். பாருங்கள், நீங்களே விசுவாசிக்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், அதை வெறுமன விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அது இருக்கும் இடத்தை சுற்றி வந்தால் மாத்திரம் போதாது. அப்படி செய்தால் அது உங்களை மோசமான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நன்மை செய்வதற்கு அறிந்தும் ஒருவன் நன்மை செய்யாமற் போனால் அது பாவமாகும். பாருங்கள், அந்த எல்லைக்கோட்டு விசுவாசிகள் இயேசுவும் அதே காரியத்தை கூறினார். எபிரேயர் 6 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதரித்து போறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ரசாயனமே அங்கே பரிசுத்தப்படுத்துகிறது. அது அடையாளம் அல்ல. ஆனால் ரத்தம் இப்பொழுது அடையாளம் அல்ல, ஜீவன் தான் இப்பொழுது அடையாளம். அது ஒரு மிருகமாய் இருந்ததால் ஜீவன் அதில் இருக்க முடியாது. அதன் ரசாயனமே அப்பொழுது அடையாளமாய் இருந்தது. அந்த ரத்தத்தை அவர்களோ கதவுகளில் பூச வேண்டும். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவி அடையாளமாயிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அதை நாம் நிரூபிக்கும்படி பார்க்காதே வரப்போகிறோம். பாருங்கள், ஜீவன் தான் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் ஜீவன் போய்விட்டது. நீங்கள் மறித்தவர்களாக எண்ணப்படுகின்றீர்கள். உங்கள் ஜீவன் மறித்து விட்டது. நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து வேதாகமம் வார்த்தை ஒன்றாகவே உள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்படியானால் நீங்களும் தேவனுடைய வார்த்தையும் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரிகிறதா? மோசேயின் உதடுகளில் அவர் தமது வல்லமையை போட்டு அவன் தமது வார்த்தையுடன் அங்கு சென்று பேசும்படி செய்தார். தவளைகள் தோன்றின, பேசினான். தவளைகள் அகன்றன, பேசினான். பெண்கள் தோன்றின, பேசினான். பெண்கள் அகன்றன. ஆமென். ஆனால் அப்பொழுது எல்லா இஸ்ரவேலருக்குமே அடையாளம் தேவைப்பட்டது. எல்லா இஸ்ரவேலருக்கும் இந்த அடையாளமே தேவைப்பட்டது. அந்த அடையாளத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து செல்வேன். ஓ என்னே என்னே, ஒரு உறுதி. எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றுள்ளதற்கு முன்னடையாளமாக திகழ்கின்றனர். எகிப்து ஸ்தாபன சபைக்கும் இஸ்ரவேலரோ மனவாட்டிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளிவந்தது போன்று மனவாட்டியும் ஸ்தாபன சபையிலிருந்து வெளிவருகின்றாள். பாருங்கள், ஏனென்றால் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் ஏதாவது ஒன்றில் அதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். எனவே அது வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அது ஒரு மாதிரியாக இருந்தது. இன்றைய ஸ்தாபன சபை உலகம் பாவம் என்றும் எகிப்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அடையாளத்தை குறித்து சற்றேனும் கவலை கொள்கிறதில்லை. அதை அவர்கள் நம்புவதும் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலரோ அந்த அடையாளத்தை நேசித்தனர். ஏனெனில் அது அவர்களுக்கு ரட்சிப்பாயிருந்தது. ஓ ஓ, அது நமது இருதயங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். நம்முடைய இருதயங்களை அவ்வாறு செய்ய வேண்டும். ஓ சபையே, அதை பயன்படுத்தும். அதை செய்ய தவற வேண்டாம். நீங்கள் இப்பொழுது அப்படி செய்வீர்களா? சூரியன் அஸ்தமிக்கு முன்பே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் அயராது பாடுபட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். வேறொரு வாய்ப்பினை எதிர்பார்க்க வேண்டாம். பிள்ளைகளே, அது கிரியை செய்யாது. அது கிரியையே செய்யாது. நீங்கள் அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். நீங்களோ, நான் விசுவாசிக்கிறேன், ஆம் நான் செய்கிறேன், நான் ஆம் நான் செய்தி விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அது நல்லது. ஆனால் அது நல்லதுதான். ஆனால் நீங்களோ அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். பிரணாம் கூடாரமே, நீங்கள் இதை கேட்கின்றீர்களா? அந்த அடையாளம் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் உங்களுடைய விசுவாசம் அனைத்தும் வீணாகும். பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். தேவனுடைய வார்த்தை கூறுவதற்கு நீங்கள் செல் கொடுக்கலாம். நீங்கள் சபைக்கு செல்லலாம். நீங்கள் சரியான முறையில் வாழ முற்படலாம். அதெல்லாம் அருமையானதுதான். ஆனால் அது மாத்திரம் போதாது. அந்த ரத்தத்தை நான் காணும் போது அதுவே அடையாளமாயிருந்தது. இங்கோ அது அடையாளம் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர் உண்மையாகவே ரசாயனத்தை காண வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அதன் ஜீவன் போய்விட்டிருந்தது, அது மிருகத்திலிருந்து சென்று விட்டிருந்தது, அது ஒரு மிருகமாயிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவருடைய ரத்தத்தில் அவருடைய சொந்த ஜீவன் இருந்தது. அந்த ரசாயனம் மாத்திரமே ஒரு அறிகுறியா இல்லை, பரிசுத்தமாகுதலின் ஒரு அடையாளமாய் உள்ளது. ஆனால் அவருடைய ஜீவன் மாத்திரமே அடையாளமாக திகழ்கிறது. விருத்து சேதனமின்றி, அடையாளமின்றி நீங்கள் உடன்படிக்கையில் பங்கு கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. இவை அனைத்தும் ஒன்றாகவே கிரியை செய்கின்றன. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் விருத்து சேதனம் செய்யப்படும் போது மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் அப்பொழுது அந்த அடையாளம் உங்கள் மேல் வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அரசாணை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அங்குதான் காரியமே உள்ளது. ஓ என்ன கவனியுங்கள், தம்முடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்து ஜனங்களுக்கான ஆயத்தம். அவர் என்ன செய்தார் என்பதை கவனித்து பாருங்கள். முதலில் அவர் ஒரு கூட்டு ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கென ஒரு தேசத்தை அவர் ஆயத்தம் செய்திருந்தார். அவர் ஒரு தேசத்தை அவர்களுக்காக ஆயத்தம் செய்திருந்தார். இப்பொழுது அந்த தேசத்தை அடைவதற்காக அவர்களுக்கு அங்கு ஒரு ஆயத்தத்தை அனுப்பினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குரிய ஜனங்களுக்காகவே அனுப்பினார். அது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு மாத்திரமே இருந்தது. மனவாட்டினால் அவர் அதை எவ்விதம் செய்தார்? அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு செய்தியுடன் அனுப்பி ஒரு அக்கறை சபத்தின் மூலம் அதை அடையாளம் கண்டுகொள்ள செய்தார். அது சரி என்று ஜனங்கள் உறுதியாய் நம்புவதற்கென ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அளித்தார். அது உண்மை, அதுதான் அவர்களுடைய ஆறுதலாயிருந்தது. எகிப்தை விட்டு வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாதிரியாயிருந்தனர். இது ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வரும் சபைக்கு ஒப்புமையாயுள்ளது. இப்பொழுது எல்லா ஸ்தாபனத்தவரும் அல்ல, நான் மனவாட்டியை பொருட்படுத்தி கூறுகிறேன். புரிகிறதா? ஸ்தாபனங்களை சாராமல் தனிமையாக இருக்கும் சிலரும் கூட ஸ்தாபனங்களை விட மிக மோசமாகவே இருக்கிறார்கள். இடப்பட்டுள்ள அடையாளத்தை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அடையாளமோ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுடனும் இணங்குகிறது. பாருங்கள், அது லட்சியம் இணங்க வேண்டும், ஏனெனில் அதுவே வார்த்தையாய் உள்ளது. அது வார்த்தையில் இருந்த ஜீவன். இயேசுவோ, என்னுடைய வசனங்கள் ஆவிக்குரியதாய் இருக்கின்றன, அவைகள் ஜீவனாய் இருக்கின்றன என்றார். புரிகிறதா? இஸ்ரவேலரின் மத்தியிலே மோசே மகத்தான அடையாளங்களோடு தன் ஊழியத்தை ஆரம்பித்த போது நீங்கள் பாருங்கள், அவர்களோ விரைவில் எகிப்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் புறப்பட்டு வந்து தங்கள் சொந்த நாடாகிய கோசே நாட்டை அடைந்தனர். ஏனெனில் ஏதோ ஒன்று சம்பவிக்க இருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஓ என்ன ஒரு முன்னடையாளம்! ஓ, அவர்கள் கிடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகின்றனர், தூர தேசத்திலிருந்து அவர்கள் வருகின்றனர். அது சரி, நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். ராஜாவுடன் அவருடைய விருந்தாளிகளாக விருந்துள்ள இந்த யாத்திரிகர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! திவ்ய அருமையால் பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்த முகத்தை காணவும், ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய கிருபையில் பங்கு கொள்ளவும், அவர் கிரீடத்திலோ ரத்தனங்களாக ஜொலிக்கவும். ஓ, இயேசு சீக்கிரம் வருகின்றார், நமது சோதனைகளோ அப்பொழுது ஓய்ந்து போகும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்காக இந்த நொடியில் இயேசு வருவாரானால் எப்படி இருக்கும்? ஓ, உங்களுக்கோ அது மகிழ்ச்சியை கொண்டு வருமா, அல்லது துக்கத்தையும் மனக்கசப்பையும் கொண்டு வருமா? நம் கர்த்தர் மகிமையில் வரும்போது அவரை நாம் ஆகாயத்தில் சந்திப்போம். அடையாளத்தை பகிரங்கமாக காண்பித்தல். கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன். நிச்சயமாகவே நாம் அந்த நாட்களில் இருக்கிறோம். ஜனங்கள் கோசே நாட்டில் ஒன்று கூடினர், அவர்கள் ஆயத்தப்பட்டனர். ஏதோ ஒன்று நிகழவிருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவிதமாயிருந்தனர். நீங்கள் வாத்துக்களை எடுத்துக் கொள்வீர்களேயானால் ஒன்று கூடும் சமயம் வரும்போது வாத்துக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். அதுபோன்றே தேனீக்களும் கூட ஏதோ ஒரு உணர்வினால் ஒன்று கூடுகின்றன. அவ்வாறே பரிசுத்தாவியும் ஜனங்களை எடுத்து ஒன்று சேர்க்கிறது. ஓ, தேவனுடைய கோமாக்கினை விடும் சமயம் நெருங்கும் போது நோவாவின் பேடையை எல்லாமே ஜோடி ஜோடியாக அடைந்தன. வாத்துக்கள் ஆணும் பெண்ணுமாக, கூஸ் வாத்துக்கள் ஆணும் பெண்ணுமாக, குதிரைகள் ஆணும் பெண்ணுமாக, ஏதோ ஒன்று அவைகளை எடுத்தது. முன்குறிக்கப்பட்டவைகள் மற்றவைகளோ அழிந்து போயின. ஓ, மற்ற எல்லோரும் அழிந்து போயினர். உள்ளே செல்ல வேண்டும் என்று உணர்வு கொண்டிருந்தவர் அனைவரும் அவர்களுக்கு பேழையானது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்திருந்தனர். மழை வரப்போகின்றது என்பதன் ஒரு அடையாளமாக அந்த பேழை அமைந்திருந்தது. மழை வரப்போவதை அவர்கள் அறிந்திருந்தனர். மற்றவர் வேறெந்த அடையாளத்தை காண்பித்தாலும், மற்றவரின் கருத்து எதுவாக இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்களோ அதை அறிந்திருந்தனர். அவர்களுக்குள்ளிருந்த ஏதோ ஒன்று விரைவாக அதற்குள் சென்றுவிடு, அதற்குள் நுழைந்து கொள், ஏனென்றால் அது ஒன்றே பாதுகாப்பான ஸ்தலமாக இருக்க போகிறது என்றது. ஏனென்றால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தினார். அவர் பேழையை ஒரு அடையாளமாக அளித்திருந்தார். அதற்குள் செல், மழை வரப்போகிறது என்றார். மிருகங்களும் அங்கு ஜோடி ஜோடியாக உள்ளே சென்றன. எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ளாக ஜோடி ஜோடியாக சென்றன. ஏனென்றால் அவைகள் பேழைக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. மற்றவர் என்ன கூறின போதிலும் கவலைப்படவில்லை. அந்த பேழையின் வெளிப்புறத்தில் இருந்த யாவும் அழிந்து போயின. அவ்வாறே ரத்தமாகி அடையாளத்திற்கு புறம்பே இருந்த அனைவரும் ஒவ்வொருவரும் அழிந்து போகிறார். அதுபோன்று பரிசுத்த ஆவியாகி அடையாளத்திற்கு புறம்பே உள்ள ஒவ்வொருவரும் அழிந்து போவார்கள். அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்த போதிலும், சபையின் அங்கத்தினராக இருந்த போதிலும், அது ஒரு பொருட்டல்ல. நோவாவின் காலத்திலும் ஏராளமானவர்கள் இருந்தார்கள், மோசேயின் காலத்திலும் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். ஆனால் ரத்தத்தை அடையாளமாக பூசத்தப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மாண்டு போனான். பேழைக்குள் பிரவேசிக்க தவறினவர்கள் மாண்டு போயினர். அவ்வாறே கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்காத அனைவரும், ஏனென்றால் அவரே பேழையாக இருக்கிறாரே, ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு என்று 1 Corinthians 12 உரைத்துள்ளது. காணக்கூடாத சபை அல்ல, காணக்கூடாத ஸ்தாபனங்கள் அல்ல, காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆவி என்ற வார்த்தையோ ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் உள்ளது. எனவே நாம் அந்த ஒரே ஆவியினால் அந்த ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த அடையாளம் வாசலின் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனெனில் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அவரே உங்களுக்காக பலியாக செலுத்தப்பட்டார். அவர் நியாயத்தீர்ப்படைந்தார். தேவர் அதை காணும் போது அவரால் வேறொன்றுமே செய்ய முடியாது. அந்நிலையில் நீங்கள் பாதுகாப்பான சரத்தில் இருக்கிறீர்கள். ஏனெனில் தேவனும் கிறிஸ்துவும் ஒரே நபர் தான். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தார். தேவன் தம்மையும் தமது பிள்ளைகளாகிய உங்களையும் அந்த சரீரத்தில் கொண்டிருக்கிறார். அங்குதான் காரியமே உள்ளது. ஒரு ரசாயனம் அல்ல, பரிசுத்த ஆவியையே. நான் உங்களை கடந்து போவேன். எகிப்தின் எல்லா பாகங்களிலும் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடையாளத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே இடத்தில் கூடி வந்தனர். அவர்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், லூத்தரன்கள், பெந்தேகோஸ்தையினர் மற்றும் உள்ளோர் இவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு வந்து அடையாளத்தின் கீழே வருகின்றனர். அன்று சம்பவித்தது போலவே இன்றும் சரியாக சம்பவிக்கிறது. ஒரு அக்கினி ஸ்தம்பமானது அங்கே பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்தது. அதை குறித்து ஒருவர் மற்றவரிடம் கூறினார். அந்த மற்றவர் அதை குறித்து இன்னொருவரிடம் கூறினார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் யாவரும் ஒன்று கூடி வரத்து வங்கினர். இப்படியாக ஒவ்வொருவரும் வரத்து வங்கி அவர்கள் தேவனுடைய அடையாளத்தை கண்டனர். அவர்கள் நியாயத்தீர்ப்பு சமீபித்து விட்டது என்று கூறினர். அப்பொழுது தீர்க்கதரிசி அவர்களிடத்தில், தேவன் பேசுறதை நான் கேட்டேன், ஒரு அடையாளம் உண்டாயிருக்கும். நீங்கள் வாசலின் மேல் ரத்தத்தை பூச வேண்டும். நீங்கள் ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை வாசலில் பூசுங்கள். அது அடையாளமாயிருக்கும், ஏனெனில் மரணம் தக்கவிருக்கிறது என்றான். அவருடைய ஊழியக்காரன் இந்த முறையில், இதை நான் உங்களிடம் கூறட்டும், அடையாளம் வாசலின் மேல் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கப் போகிறது. ஸ்தாபன சபைகள் அனைத்தும் உலக சபை ஆலோசனை சங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரமே அதில் சேராமல் வெளியே தரித்திருக்க போகிறார்கள். நினைவிருக்கட்டும், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் அதற்கு வெளியே இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் ஏற்கனவே அதில் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே அவைகள் மறித்து போய்விட்டன என்பதை காண்பிக்கின்றன. அவர்கள் அழிந்து போயினர். அவர்கள் சத்தியத்தை தியாகம் செய்து விட்டனர். அதற்குள் திரும்பவும் சென்று விட்டனர். அவரையோ வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டனர். ஆனால் அவரோ அடையாளத்திற்காகவே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒன்றே ஒன்று அந்நிய பாஷை பேசுவதாக இருந்தது. அந்நிய பாஷை பேசுதலில் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டாம். வேறதன் பேரிலும் நீங்கள் சார்ந்திராதேயுங்கள். அந்த அடையாளம் தாமே இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கட்டும். விருத்த சேதனம் அது இது என்பதல்ல. ஆனால் நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகும் வரைக்கும் உங்களை முழுவதுமாக விருத்த சேதனம் செய்யுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய ஜீவன் உங்கள் மூலம் ஜீவிக்கிறது. இப்பொழுது எகிப்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் இப்பொழுது பாருங்கள், அவர்கள் என்ன செய்தனர் என்று நாம் பார்க்கும் போது, நேரம் நெருங்குவதை நாம் இப்பொழுது காணும் போது, நாமும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பெற்றிருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்று கவனியுங்கள். நாம் அதை இப்பொழுது எபிரேயர் 10 வாசிக்கப் போகிறோம். என்னோடு நீங்கள் வாசிக்க விரும்பினால் நாம் தொடர்ந்து பிரசங்கிக்கு முன்னதாக ஓர் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10:26 26 முதல் நாம் வாசிப்போம். இல்லை, நான் பார்ப்போம். ஆமையா, எபிரேயர் 10:26 பார்ப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், நான் சரியான வசனத்தை படிக்கிறேனா என்று பார்ப்போம். ஆம், சரியான வசனம் தான். ஆம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், பாவங்களை நிறுத்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கே கவனித்து பாருங்கள், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறாரே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அந்த ரத்தத்திலிருந்தே அது வருகிறது. எவ்வளவு கொடிதான ஆக்கிரைக்கு பாத்திரமானா இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ஊழியக்காரனே, அங்கத்தினனே, நல்லவனே, நல்லொழுக்கம் உள்ளவனே, நீ யாராயிருந்தாலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தேவன் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டார் என்பதை அறிந்திருக்கிறாய். ஸ்திரீகளே, குட்டைக்கால் சட்டை அணியும் பழக்கத்தையும் குட்டையான தலைமுடி வைத்திருக்கும் பழக்கத்தையும் மற்ற எல்லா தீய பழக்கங்களையும் தேவன் உங்களிலிருந்து எடுத்து போட்டார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் திரும்பிச் சென்று உங்களை பரிசுத்தம் செய்து உங்களை இம்மட்டும் கொண்டு வந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நீங்கள் அசுத்தம் என்று எண்ணினால், அந்த வேவுக்காரரை போன்று அவர்கள் எல்லை வரை வந்து கானான் தேசத்தை கண்டு, சரி அது அங்கு உள்ளது என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் இடையூறுகளோ அதிகமாகவே இருக்கின்றன, நாங்கள் அவர்களுக்கு முன்னால் வெட்டுக்கடிகளைப் போலவா இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அவர்களோ வராந்திரத்தில் அழிந்து போனார்கள். எல்லை கோட்டு விசுவாசிகள், அதுவரை வந்து நின்றுவிட்டு நான் செய்தியை விசுவாசிக்கிறேன் என்று கூறிவிடாதீர்கள். நீங்கள் செய்தியாளனுக்கு கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். நீங்களோ சகோதரம் பிரணாமே, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு கால் கூறலாம், அது நல்லதுதான். செய்தியை படிக்க முடிந்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவன் உங்களிலும் இருக்க வேண்டும். நான் அதை காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். முடிவுகால பெரிதான அடையாளங்களை இன்றைக்கு பூமியில் நாம் காணும் போது அதை உண்மை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், நான் உங்களிடம் கொடுத்து வரும் இந்த செய்திக்காக அநேக காலம் நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? நீங்கள் கடைசி கால அடையாளங்களை கண்டிருக்கிறீர்கள். நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்து அதை கிறிஸ்து கூறின ஒவ்வொரு காரியத்தைக் கொண்டும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். சரிதானே? அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவைகளில் நிறைவேற்றப்படாமல் விடப்பட்டுள்ளதாக நான் ஒன்றையும் காணவில்லை. நீங்களோ மிருகத்தின் முத்திரை குறித்து என்ன என்று ஒரு கால் கேட்கலாம். பரிசுத்த ஆவியை புறக்கணித்தவர்கள் ஏற்கனவே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டு விட்டார்கள். தண்டனையோ பின்னால் வரும். புரிகிறதா? இஸ்ரவேல் நாட்டில் யூபிலி வருடத்தின் போது எக்காலம் ஊதப்பட்டது. அப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்து அதை படித்தார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவரது ஒரு பாதியை மாத்திரமே படித்தார், ஏனெனில் அதில் பாதி மட்டும் அந்த நேரத்துக்குரியதாக இருந்தது. புரிகிறதா? இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கர்த்தருடைய அனுகிரக வரிசத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். மற்றொரு பாகத்தை அவர் படிக்கவில்லை, அவர் புஸ்தகத்தை சுருட்டி வைத்து விட்டார். ஏனென்றால் அது இன்னாளுக்கானதாக இருக்கிறது. புரிகிறதா? அவருடைய நாளின் பாகமாக இருந்த அந்த பாகத்தை மாத்திரமே அவர் படித்தார். இன்றைக்கும் அவர் அதைத்தான் செய்ய போகிறார். அதைத்தான் அவர் தமது அபிஷேகிக்கப்பட்ட ஆவியின் மூலம் இன்று சபைக்கு உரைக்கிறார். இதுவே நேரம், இதுவே சமயம். ஜனங்களே, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன, நாம் மகத்தான முடிவு நேரங்களையும் சிகப்பு விளக்குகள் எங்கும் பிரகாசிப்பதையும் காண்கிறோம். இயற்கை அந்த சிகப்பு வெளிச்சத்தை விட்டுவிட்டு பிரகாசிக்க செய்கின்றது. சமயமோ நெருங்கிவிட்டது. அந்த ஒளி ஸ்தாபன சபையின் மீது விழுந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அவள் ஆக்கிரமிப்புக்குட்பட்டு விட்டாள். காலமோ சமீபித்து விட்டது. அவள் உலக பிரகாரமாக இருக்கின்றாள். நாமோ அதை ஆகாயங்களிலும் சமுத்திரத்தின் மீதும் தேசங்களின் மீதும் மற்ற எல்லா இடங்களிலும் காண்கிறோம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நாம் காண்கிறோம். அடையாளங்கள், பரிசுத்த ஆவியின் முடிவுகால அடையாளங்கள் ஜனங்களின் மீது திரும்பவுமாக வந்திருப்பதை நாம் காண்கிறோம். லோத்தி நாட்களில் நடந்தது போல அச்சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக மானிட சரீரத்தின் மூலம் கிரியை செய்தார்? அது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இக்காலத்திலோ தேவன் தமது மனவாட்டியின் மூலம் தம்மையே வெளிப்படுத்தி அதே அடையாளத்தை காண்பிக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அதுபோன்றே நிகழும் என்று இயேசு கூறினார். நாம் அதை காண்கிறோம். அதே அக்னி ஸ்தம்பத்தை நாம் காண்கிறோம். விஞ்ஞானமும் கூட அதை குறித்த புகைப்படங்களை எடுத்துள்ளது. முடிவுகால அடையாளங்கள் சமீபித்து விட்டதை நாம் காண்கிறோம். அவை இங்கு உள்ளன என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பிறகு இதை காண்கையில் நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் இதை விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த அடையாளங்களையாவது விசுவாசியுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏனெனில் நான் உங்களிடம் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேனோ அதை குறித்துதான் அவைகளும் பேசுகின்றன. நான் உங்களிடத்தில் சத்தியத்தை உரைக்காமல் போனால் இந்த அடையாளங்கள் மாற்றுதரம் கூறாது. தேவன் ஒருபோதும் ஒரு பொய்யை பேசினதே இல்லை. தேவன் எப்பொழுதுமே சத்தியத்தையே பேசுகிறார். நான் உங்களிடம் சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறேன் என்று இந்த தேவனுடைய வார்த்தைகள் சாட்சி பகர்கின்றன. நான் பிரசங்கிக்கும் என் செய்தியை குறித்த சாட்சி கொடுப்பவை அவைகளே. அன்று ஆற்றங்கரையிலே பிரத்யட்சமாகி உன்னுடைய செய்தி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கும் என்று உரைத்த அந்த தேவதூதன் மாத்திரமல்ல, கிரியைகளும் கூட சாட்சி பகர்கின்றன. தேவதூதன் உரைத்தது உண்மை என்று உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள். ஏனெனில் கடைசி காலத்தில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் உரைத்துள்ளது. சாட்சி கொடுப்பவை அவைகளே. என் வார்த்தைகளை காட்டிலும் அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளை காட்டிலும் அதிக சத்தமாக பேசுபவை அவைகளே. அது அவருடைய வார்த்தை. இக்காலத்தை குறித்து அவை சாட்சி பகர்கின்றன. இந்த மகத்தான பயங்கரமான முடிவுகால அடையாளங்கள் ஜனங்களின் மீதும் இக்கால அடையாளங்கள் பூமியின் மேலும் இருப்பதை நாம் காண்கிறோம். தேசங்களிடையே சஞ்சலங்களை நாம் காண்கிறோம். இஸ்ரவேலோ தன்னுடைய தாய்நாட்டில் இருப்பதை நாம் காண்கிறோம். அருமுனை கொண்ட தாவீது நட்சத்திரம் உலகிலேயே மிகவும் பழமையான அந்த கொடி அங்கு பறந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு நாடாகிவிட்டது. அவளுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அவளுக்கு சொந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அவள் நாடுகளின் சகத்தில் உறுப்பினராக இருக்கிறாள். அவள் இந்த எல்லா காரியங்களையும் உடையவளாய் இருக்கிறாள். அவள் ஐக்கிய நாடுகளின் சபையில் உறுப்பினராக இருக்கிறாள். அவளுக்கு சொந்த நாணயம், மற்ற எல்லாமே இருக்கிறது. இயேசுவோ, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று கூறினார். இஸ்ரவேல் ஒரு நாடாக ஆன அந்த இரவே கர்த்தருடைய தூதன் அங்கே எனக்கு பிரத்யட்சமானார் என்பது நினைவிருக்கட்டும். அது உண்மை. நாம் அனைவருமே இந்த கட்டத்தை அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் சரியாக சத்தியத்தையே சுட்டி காண்பித்துள்ளன. நான் உங்களிடத்தில் பொய்யுரைத்திருக்கவில்லை, உங்களிடம் நான் உண்மையே கூறியிருக்கிறேன். நான் உண்மையே உங்களிடம் கூறினேன் என்று தேவனும் சாட்சி பகிர்ந்துள்ளார். இப்பொழுது நான் உங்கள் சகோதரன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் ஒரு மனிதன், பாருங்கள், உங்களைப் போலவே நானும் ஒரு சாதாரண மனிதனே. ஆனால் யாராவது ஒருவரை செய்தியை கொண்டு வர வேண்டும், யாராவது ஒருவரை எடுத்துரைக்க வேண்டும். இதுவோ என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளுதல். நான் உங்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்தேன், அது உண்மை என்று அவர் சாட்சி பகிர்ந்துள்ளார். இந்த காரியங்களை இன்று நாம் புவியில் காண்கையில், ஓ ஜனங்களே, இதுவே கடைசி மணி நேரமாய் உள்ளது. அந்த அடையாளத்தை கூடுமான அளவிற்கு உங்கள் மேல் துரிதமாக பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் அந்த அடையாளத்திற்குள் புகுந்து கொள்ளுங்கள். அந்த அடையாளத்திற்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள். நாம் அந்த மகத்தான முடிவின் அடையாளத்தை காண்கையில், காலம் சமீபித்து விட்டது, காலம் சமீபித்து விட்டது என்று அது நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, இதை பயபக்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஓ என்ன, நாம் அன்பில் அவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் ஒருபோதும் தீமையாக பேச வேண்டாம். யாராவது ஒருவர் தவறு செய்தால் உடனே அவருக்காக ஜெபம் செய்யுங்கள். நாம் இவ்விஷயத்தில் தேவனோடு ஒன்றுபட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். ஓ, தேவ பக்தியாய் ஜீவியுங்கள். தேவனுடைய குமாரத்திகளை போல ஜீவியுங்கள். தேவனுடைய குமாரர்களை போல ஜீவியுங்கள். இனிமையாகவும் தயவாகவும் தாழ்மையாகவும் ஜீவியுங்கள். உங்கள் சிந்தையில், உங்களுடைய எண்ணத்தில் எவ்வித பொல்லாங்கும் நுழைய வேண்டாம். அதை அகற்றிவிடுங்கள். அது கதவை தட்டினால் துரத்தி விடுங்கள். உங்கள் அடையாளத்தை காண்பியுங்கள். நான் ரத்தத்தின் கீழே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நடந்து செல்லுங்கள். நினைவிருக்கட்டும், பெண்களில் சிலர் உங்களை அணுகி, ஹே கெட்டி, இல்லி, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நாங்களோ இன்றிரவு விருந்திற்கு செல்ல போகிறோம் என்று கூறினால், நான் ரத்தத்தின் கீழே இருக்கிறேன், நான் அடையாளத்தின் கீழ் இருப்பதால் நான் இங்கேயே தங்கியிருப்பேன். என் நேசம் என் சிருஷ்டிகரின் பேரில் உள்ளது. இன்றிரவு மரணமானது தேசத்தில் இருக்கிறது என்று கூறிவிடுங்கள். இன்று மரணமோ தேசத்தில் இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது, அதுவே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அணுகுண்டுகளும் ஹைட்ரஜன் குண்டுகளும் எல்லாவிதமான அழிவும் தேசங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. தேவனோ தமது சபையை அழைத்து எல்லாவற்றையும் அவளுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். நாமோ ஆட்டுக்குட்டியானவரை சில காலம் நம்மிடம் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றும் அவருடைய தன்மை என்னவென்றும் நாம் கவனித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுதோ அந்த அடையாளம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும், அது ரட்சகம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அந்த காரியம் மாத்திரமே உள்ளது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். விசுவாசிகள் தங்களை உலகத்தில் இன்று வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். இதை முக்கியமற்றதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது இதை ஒலிநடாவில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, பெண்களே, ஆண்களே, நீங்கள் ஒரு நிமிடம் செவி கொடுங்கள். நீங்கள் எப்போதாவது என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் நீங்கள் இப்பொழுதே என்னை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் வம்பு பண்ணுவதை விட்டுவிடுவதற்கான நேரம் இதுவே ஆகும். வேதாகமத்தின் செய்தியை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். மனிதரே, உங்கள் மனைவிகளுக்கு மரியாதை செலுத்துங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் மதியுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்துங்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி முழு குடும்பத்துக்குமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நபருக்காக மாத்திரமல்ல, முழு குடும்பமும் கொண்டுவரப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் கொண்டுவரப்பட வேண்டும். நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும். விசுவாசிகள் உலகத்தின் நிறுத்தங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். கவனியுங்கள், செய்தியை குறித்து பேசுவதற்காக அவர்கள் ஒன்று கூடவில்லை. அவர்கள் ரத்தத்தை அடையாளத்தை பூசுவதற்காகவே ஒன்று கூடினார்கள். அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். போதகர் நெவிலவர்களே, சபையோரே, தர்மகர்த்தர்களே, மூப்பர்களே, சகோதரர்களே, உலகத்தின் மதிகேட்டையும் மற்றெல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட வேண்டிய சமயம் வந்துவிட்டது. நாம் அதை போதிய அளவில் கண்டிருக்கிறோம் என்பது உறுதி. நிச்சயமாகவே இப்பொழுது அடையாளம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அடையாளம் இல்லாவிடில் நீங்கள் அழிந்து போகப் போகின்றீர்கள். நீங்கள் அழியத்தான் வேண்டும். அது ஒன்று மாத்திரமே நடக்கும். ஓ, நீங்களோ நானே விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதற்காக ஒன்று கூடி வரவில்லை. அடையாளத்தின் கீழ் வாருங்கள், அதற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அதை எப்படி செய்வது? ஒரே ஆவியினாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். புரிகிறதா? அந்த அடையாளத்தின் கீழ் இராமல் புறம்பே உள்ளவர்களுக்கு அவர் பொறுப்பல்ல. யார் அங்கு பேசினது? மேலே சிற்றலையிலிருந்து வருகிறதா? ஒலிபெருக்கியின் மூலமாகவா? அவர்கள் அங்கே வைத்துள்ளார்களா? யாரோ பேசுவதை நான் கேட்டேன். சிற்றலை வரிசை ஒலிபரப்பா? ஆம். ஓ, அதை நினைத்துள்ளார்கள். நான் நினைக்கிறேன், ஓ கார்களுக்காகவா, இதை மன்னியுங்கள். யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை கூறினார் என்று எனக்கு தெரியும். இடத்தில் ஏதோ ஒன்றை கூற ஒருவர் விரும்பினார் என்று நான் நினைத்தேன். அவர்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் பாருங்கள், அதனால் தான் நான் செய்ததை கூறினேன். நீங்கள் சுற்றிலும் பார்த்ததை நான் கண்டேன். ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். யாரோ ஒருவர் ஒன்றை கூட எழுந்தார் என்று நினைத்தேன். அது என்னவென்று எனக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதன் கீழ் வாருங்கள். இஸ்ரவேலர், நாம் எல்லோரும் இன்றைக்கு கோசே நாட்டுக்கு செல்வோம். நீங்கள் உங்களை ஒட்டகத்தின் மேல் ஏறி வாருங்கள். நாங்கள் காலை வண்டி கட்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஜோன்ஸ் குடும்பத்தினரையும் கோல்ட்பெர்க் குடும்பத்தினரையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லோருமாக ஓசே நாட்டுக்கு வருகிறோம். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மோசே இன்றைக்கு பேச போகிறார் என்று கூறுவதற்காக ஒன்று கூடவில்லை. அதற்காக அல்ல, இல்லை ஐயா சகோதரனே, ரத்தத்தின் கீழ் வருவதற்காகவே அவர்கள் ஒன்று சேர்ந்தனர். ஆம், உண்மையாகவே. அதை குறித்து பேசுவதற்கல்ல, அதற்குள் நுழைந்து கொள்ளவே அவர்களில் ஒருவர் திரு கோல்ட்பெர்க் அவர்களே, இது சத்தியம் என்று உண்மையாகவே எனக்கு தெரியும் என்று கூறியிருக்கலாம். ஆம் சகோதரனே, இது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன், அது சத்தியம் என்று நான் அறிவேன் என்றெல்லாம் கூறியிருக்கலாம். திரு லெவின்ஸ்கி அவர்களே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அது முற்றிலும் சத்தியமாயிற்று. யெகோவா தேவரின் வல்லமை பேசுவதை நான் கண்டேன். அந்த தேசத்தில் தமிழர்கள் தோன்றினதை நான் கண்கூடாக கண்டேன். மோசே அதை கூறும் வரைக்கும் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அது யெகோவா தேவரின் செயல் என்று நான் அறிவேன். இப்பொழுது அதெல்லாம் அருமையானதுதான். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? ஆமையா. நீர் விசுவாசியா? ஆமையா. ஆனால் போதகர் மோசே என்று பேசுகிற போது அந்த நாளிலே அவர், நீங்கள் ரத்தத்தின் கீழ் வர வேண்டும், ஏனென்றால் தேவனோ ரத்தமே ஒரு அடையாளமாயிருக்கிறது என்று கூறினார். அது ஒரு அடையாளம் என்று பிரசங்கம் செய்வதை அவன் கேட்டான். நீ எவ்வளவுதான் விசுவாசித்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை. ஆயினும் நீ ரத்தத்தின் கீழ் வர வேண்டும், அதுவே ஒரு அடையாளம். ஏனென்றால் அவர், நான் ரத்தத்தை காணும் போது நான் கடந்து போவேன் என்று கூறியிருந்தார். இஸ்ரவேலா இருந்தாலும் அல்லது யாராயிருந்தாலுமே, அது ஸ்தாபனத்தை சேர்ந்தவரோ அல்லது ஸ்தாபனத்தை சேராதவராக இருந்தாலும் சரி, நீ ரத்தத்தின் கீழ் வர வேண்டும். மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தேயரின், ஸ்தாபனமற்றவர் யாராக இருந்தாலும், அது தனிப்பட்ட நபருக்கானதாக உள்ளது. நீங்கள் ரத்தத்தின் கீழ் வர வேண்டும். இப்பொழுதோ அதை குறித்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். அதை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தரின் நாமத்தில் எனக்கு செவி கொடுங்கள். புரிகிறதா? ரத்தத்தின் கீழ் நீங்கள் வர வேண்டுமே. அவ்விதம் ரத்தத்தின் கீழ் வராத நபருக்கு அவர் பொறுப்பாளி அல்ல. ரத்தத்தின் கீழ் வராத யாவரும் மாண்டு போவார்கள் என்று அவர் வெளிப்படையாக கூறினார். அவருடைய சொற்களை நான் உபயோகப்படுத்தலாமா? கிறிஸ்துவுக்கு புறம்பே உள்ள அனைவரும் அழிந்து போவார்கள். நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் நுழைந்து கொள்ள முடியும்? 1 கொரிந்தியர் 12 அதிகாரம். ஒரே ஆவியினாலே, கை குலுக்குதலினால் அல்ல, ஒரே அங்கத்தினாக ஒரே ஸ்தாபனத்தில் சேர்வதனால் அல்ல. அப்படி செய்யவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யலாம். ஆனால் நாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். வாரத்திலிருந்து வருகிற தூதன் வேறெந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் கூறியிருக்கிறான். இதுவே செய்தி. கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். பாருங்கள், அடையாளத்துக்கு வெளியே இருந்த எந்த நபருக்கும் தேவன் பொறுப்பாளி அல்ல. எந்த நபருக்கும், அவர் பெரியவரோ சிறியவரோ, கீர்த்தி வாய்ந்தவரோ கீர்த்தியற்றவரோ, ஏழையோ பணக்காரரோ, அடிமையோ சுவாதினோ, ஆணோ பெண்ணோ, அது யாராக இருந்தாலும் தேவன் யாருக்கும் பொறுப்பாளி அல்ல. உடன்படிக்கை அடையாளத்தின் கீழ் இல்லாத யாருக்குமே அவர் பொறுப்பாளி அல்ல. அவர் பொறுப்பாளியே அல்ல. நீங்களோ, ஆனால் கத்தாவே, நான் இதை செய்திருக்கிறேன், நான் பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன், கத்தாவே நான் இதை செய்தேன் அல்லவா, நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தேன் என்றெல்லாம் கூறலாம். அவரோ, அக்கிரம செயல்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்பார். அவர் அடையாளத்தை மாத்திரமே அங்கீகரிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆகையால் இப்பொழுது அது உங்களை பொறுத்தது. அன்று நாள் நான் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த பையன்களோ, 2 நாள் ஆயிற்று, உங்களுக்கு வேட்டையேதும் கிடைக்கவில்லையே என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு அணிலை கூட நான் சுட்டிருக்கவில்லை. அதன் காரணம் என்ன என்றேன் பாருங்கள். அதுதான் இதுவாக இருந்தது. புரிகிறதா? அவரோ, அவர்கள் மீது பொறுப்பை சுமத்து, அதை குறித்து நீ என்னிடம் பேசினாய் என்று கூறினார். பாருங்கள், இப்பொழுது அது உன் மடியில் இருக்கிறது, அது உன்னுடையது. பரிசுத்த ஆவியின் உடன்படிக்கையை தவிர வேறொன்றையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த சரீரத்துக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டாலொழிய அந்த உடன்படிக்கையை நீங்கள் பெற முடியாது. அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒரு போலியான காரியத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம். நீங்கள் உற்சாகமற்று மேலும் கீழும் குதித்து அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நடனமாடலாம். அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நான் கூறுவதை கர்த்தரின் நாமத்தில் கேளுங்கள். தேவன் அதை அங்கீகரிக்கிறதில்லை. அநியாயிகளும் கூட அதை செய்கிறார்கள். மந்திரவாதிகளும் அதை செய்கிறார்கள். நீங்களோ, நான் ஒரு மேதை, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றெல்லாம் கூறலாம். நீ எந்த அளவு மேதையா இருந்தாலும் தேவன் கவலைப்படுகிறது இல்லை. பிசாசும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். பாருங்கள், அவர் அடையாளத்தை மாத்திரமே அங்கீகரிக்கின்றார். அதுவே இந்த மணி நேரத்தில் செய்தியாய் உள்ளது. இதுவே இந்த நாளின் செய்தியாய் உள்ளது. இதுவே இக்காலத்தின் செய்தியாய் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக வேற எந்த வீட்டையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சில சமயங்களில் பிசாசு அதை உங்கள் மேல் சுமத்துவான். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கோ மனைவி இருக்க அவன் வேறொரு பெண்ணை நேசிப்பது அல்லது இது போன்று வேறு ஒழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபடும்படி அவன் செய்து விடுவான். அது உண்மையான அன்பல்ல, அது பிசாசினால் உண்டானது. அது அவருடைய கிரியைகளாகும். அது ஏதோ ஒன்றை உங்கள் கரத்தில் அளிக்க அவன் முயற்சிக்கிறான். ஒன்று கூடி மது அருந்தி கழிப்படைதல் போன்றவைகள் எனக்கு குடிபோதை தோன்றுகிறது, நான் வெளியே போய் மது அருந்து விட்டு கவலைகளை மறந்து விட்டேன் என்கிறார்கள். அது மரணமாகும். தேவர் உங்களுடைய சந்தோஷமா இருக்கிறார். தேவர் உங்களுடைய பலனாய் இருக்கிறார். செய்தியை அறிந்து கொள்ளுதல், சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல், இப்பொழுது அதுவே நம்முடைய தேவையாக உள்ளது. அவரே என்னுடைய எல்லா தேவையுமாய் இருக்கிறார். எனக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவருக்குள் இருக்கிறது. அதுவே நமது பலன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிறிஸ்தவர்களே, உங்கள் மகிழ்ச்சிக்காக அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பலனுக்காக அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் சந்தோஷத்திற்காக அவரை நோக்கி பாருங்கள். அவரே என்னுடைய சமாதானம், அவரே எனது சந்தோஷம், அவரே என் நேசம், அவரே என் ஜீவன். அதுவே வாசலின் மேல் உள்ள அடையாளம், உடன்படிக்கை. அடையாளத்தின் கீழே இராத எந்த ஒரு நபருக்கும் அவர் பொறுப்பல்ல. எந்த ஒரு நபருக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் பொறுப்பாளி அல்ல. குடும்பமோ ஒருமித்து அதன் கீழ் வந்தது என்பது நினைவிருக்கட்டும். ஓ என்னே, ஓ நினைவில் கொள்ளுங்கள். நீங்களோ, ஓ என் தகப்பனார் ஒரு பிரசங்கியார், என் சகோதரன் என்னுடைய போதகர் என்னே என்றெல்லாம் கூறலாம். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்து என்ன? அந்த அடையாளம் பகிரங்கமாக காட்டப்பட்ட போது மாத்திரமே பாதுகாப்பாய் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அதன் கீழ் இருந்து கொண்டு அவன் மகன் தெருவில் நடந்து கொண்டிருப்பானால் அது மகனுக்கு ஆபத்தை விளைவித்து விடும். அவனோ அழிந்து போவான், அவன் தகப்பனாரோ பாதுகாக்கப்படுவான். அதற்கு மாறாக அந்த மகன் அதன் கீழ் இருந்து கொண்டு அவன் தகப்பனார் தெருவில் நடந்து கொண்டிருந்தால் அவர் இறந்து போய்விடுவார். அடையாளம் மாத்திரமே முக்கியம் வாய்ந்தது. அந்த அடையாளத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். அந்த ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. நீங்களோ, என் மகன் ஒரு பிரசங்கி என்று கூறலாம். தாய்மார்களாகி நீங்கள், எனக்கு சிறந்த பையன் அல்லது சிறந்த பெண் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் மிகவும் இனிய குணம் படைத்தவர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். அவர்கள் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். தாயே, உன்னை குறித்து என்ன? அவ்வாறே பெண்களாகி நீங்களும், என் தாயாரோ மிகவும் இனிமையான தன்மை வாய்ந்தவர்கள். சகோதரன் பிரணாமே, அவர்கள் மறிக்க நேரிட்டால் நிச்சயமாக பரலோகத்துக்கு செல்வார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் உண்மையில் அவர்கள் அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் சகோதரியே, உன்னை குறித்து என்ன? முழு குடும்பமும் அதன் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். நீங்கள் களைப்பு சுற்றீர்களா? 12 மணி, அப்படி ஒரு நிமிடம். ஓ, வேண்டுமானால் இத்துடன் முடித்துக் கொண்டு இன்றிரவு நான் இதை தொடர்ந்து பிரசங்கிக்கலாம். சற்று நேரம் நீங்கள் அமர்ந்திருந்தால் நான் இப்பொழுது துரிதமாக முடித்து விடுவேன். உங்கள் மனதில் இதை பதிவு வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இதை குறித்து அபிஷேகத்தின் கீழ் இருக்கும் போதே இப்பொழுதே நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடையாளம் பகிரங்கமாக காண்பிக்கப்படுகின்ற போது மாத்திரமே முழு குடும்பமும் ரத்தமாகிய அந்த அடையாளத்தின் கீழ் வர வேண்டும். தகப்பனார், தாயார் அனைவருமே, நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கும் கூட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவதை நான் காண வேண்டும். நான் இன்றைக்கு எனக்கு கூட பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? எனக்கும் சகோதரர் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சகோதரியும் உண்டு. அருமையானவர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவதையும் கூட நான் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் அந்த அடையாளத்தை பகிரங்கமாக காண்பிக்காவிட்டால் மடிந்து போவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உயிர் தேடுதல் இராது. அது உண்மை. அவர்கள் தொலைந்து விட்டனர். அடையாளம் காண்பிக்கப்படுகின்ற போது மாத்திரமே கவனியுங்கள். யோசுவா, அதை மாத்திரம் படிக்க நமக்கு சமயம் இருந்தால் நலமாயிருக்கும். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா 2 அதிகாரம். அந்த விசுவாசிக்கின்ற புரஜாதி வேசி ராகாப் இப்பொழுது 9 மணியாக இருந்திருந்தால் நலமாயிருக்கும். இந்த பாகத்தை எடுத்து அது அங்கு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த வேசி புறஜாதி, கவனியுங்கள், அவளுடைய குடும்பம் முழுவதுமே, அவள் ஒரு விசுவாசியாயிருந்தாள், அவளுடைய குடும்பம் முழுவதுமே அந்த அடையாளமாகிய சிவப்பு நூல் கயிற்றின் கீழ் வரவேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதன் கீழ் வரவேண்டியதாக இருந்தது. இல்லையேல் அவர்கள் மடிந்து போயிருப்பார்கள். தேவ கோபாக்கினை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். தேவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய ஜனங்களின் மத்தியில் செய்யப்பட்டன என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த அடையாளத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருந்தனர். ராகாபும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய அழிக்கும் தூதன் வந்து கொண்டிருந்தான். அவர்களோ அதை அறிந்திருந்தார்கள். யோசுவாதான் அந்த தூதனாயிருந்தான். அவர்களோ வரிசையில் இருந்தார்கள். அவ்வாறே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசமும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வரிசையில் உள்ளது. இந்த வேசி அதை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தாள். விசுவாசம் கேள்வியினாலே வரும். அவளோ முழு தேசமும் உங்களை குறித்து கலக்கமடைந்துள்ளது என்றால் அது உண்மையே. அதற்கான ஒழுங்குகள் செய்வதற்காக தன் அனுப்பப்பட்ட வேவுக்காரரை அவர்களை அவள் கனமணினாள். அவள் ரட்சிப்படைய விரும்பினாள். அவளோ உங்கள் தேவனே தேவன் என்பதை நான் அறிவேன். அவர் என்ன மகத்தான காரியங்களை செய்துள்ளார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஓகுக்கு என்ன செய்தார் என்று நான் அறிவேன். அவர் மற்ற தேசங்களுக்கு என்ன செய்தார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதையும், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பவர் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்றும் நான் அறிந்துள்ளேன். நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன் என்றால் ஓஹோ என்னே, அதுதான் முக்கியம். நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களோ, கவனியுங்கள், தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை எரியோ கேள்விப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த எச்சரிப்பிற்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவ்வாறே தற்பொழுது தேவன் செய்து வரும் மகத்தான காரியங்களை குறித்து கேள்விப்படாத ஸ்தாபனம் இந்நாட்டில் இல்லவே இல்லை எனலாம். ஆயினும் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை. அவர் செய்திருந்த அவருடைய மகத்தான வல்லமையும் அடையாளங்களும் வெளியரங்கமாய் காண்பிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் உலர்ந்த தரையின் மேல் நடந்து செல்வது போல் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றார்கள். அவர் தமிழைகள், பேன்கள், வண்டுகள் போன்றவைகளை தமது தீர்க்கதரிசியின் மூலம் தமது வார்த்தையினாலே அவைகளை சிருஷ்டித்தார். அவையாவும் ரகசியமாயிருக்கவில்லை. அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ராகாபோ, நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அவிசுவாசிகளோடு கூட அழிந்து போக நான் விரும்பவில்லை. இல்லையா என்று கூறினாள். நியாய தீர்ப்போ அதை தொடர வேண்டியதாக இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏனென்றால் அவர்கள் சரியாக நியாய தீர்ப்பின் வரிசையில் இருந்தார்கள். அவள் அதை அறிந்திருந்தாள். எனவே அதிலிருந்து தப்பிக்க தூதர்களோ அவளுக்கு ஒரு வழியை வகுத்துக் கொடுத்தனர். அவர்களுடைய மகத்தான சொந்த ஸ்தாபனமாகிய எரியோ தேவனுடைய கோபாக்கினைக்கு எதிர்த்து நிற்க கூடும் என்று ஒரு கால் நினைத்திருந்திருக்க வேண்டும். பாருங்கள், அவர்களுடைய சொந்த மகத்தான ஸ்தாபனம் இன்றைக்கும் அவ்வாறே அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, தேவன் நிச்சயமாகவே அவிதம் செய்ய மாட்டார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். சாத்தானும் ஏவாளிடத்தில் அதைத்தான் கூறினான். ஓ, தேவன் நிச்சயமாகவே செய்ய மாட்டார் என்றான். அவர் நிச்சயம் செய்வார். ஏனென்றால் அவர் செய்வதாக கூறியுள்ளார். பாருங்கள், அது அவருடைய வார்த்தையாய் உள்ளது. ஆமையா, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் மறுபடியும் பிறந்தவர்களை இவ்வடையாளங்கள் பின்தொடரும். பாருங்கள், அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் போன்றவை. பாருங்கள், சரி, அதை செய்ய விரும்பினால் ஓ என்ன சம்பவித்தது? இப்போது அவர்கள் ஒரு வீட்டுக்குள் அடைக்கப்பட்டனர். அங்கு எவ்வித எழுப்புதலும் உண்டாக போவதில்லை. எங்கள் ஸ்தாபனம் இத்தகைய கூட்டங்களை ஒழுங்கு செய்யாது. எங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்கள் நிகழ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் யாரும் அந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று உத்தரவிடுகிறேன். எரியோ சரியாக ஆக்கிரமிப்புக்குட்பட்ட வரிசையில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒளிநாடாவை போட்டு காண்பிக்கும் பையன்களில் சிலர் முன்குறிக்கப்பட்ட வித்திற்காக அங்கு நடுவி சென்றிருக்க வேண்டும். அவர்கள் மெல்ல நடுவி அவள் வீட்டுக்குள்ளாக சென்று சில ஒளிநாடாக்களை போட்டு காண்பித்திருப்பார்கள். அப்பொழுதோ அவள் செய்தியை கேட்டு ஏற்றுக்கொள்ள தன் சொந்த வீட்டையே ஒரு சபையாக ஆக்கிவிட்டாள். அவர்கள் அப்படியே செய்தியை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படியோ செய்தியானது முன்குறிக்கப்பட்ட வித்திரத்தில் சேர்ந்து விட்டது. அது எப்படி அங்கு சென்றது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் அநீதி உள்ளோரோடு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அது எப்படியோ அவர்களை அடைந்து விட்டது. தேவனோ அதை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆம், எப்படியோ அது மெல்ல நழுவி உள்ளே சென்று விடுகிறது. எப்படி என்று நமக்கே தெரியவில்லை. அவர்கள் கூட்டங்களை ஒழுங்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு சில முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அங்குள்ளன. வேதத்தை அறிந்த எவரும் அந்த வேசி முன்குறிக்கப்பட்டவள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவள் நிச்சயமாகவே முன்குறிக்கப்பட்டவளே. வேதமோ அவள் விசுவாசிக்காதவர்களுடன் அழிந்து போகவில்லை என்று உரைத்துள்ளது. அது உண்மை. ஆனால் அந்த மணி நேரத்தின் செய்தியை அவள் விசுவாசித்தாள். தேவன் தமது தூதர்களின் மூலம் அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார். அவர் ஒரு சிவப்பு நூல் கயிற்றை எடுத்து அதை ஜன்னலில் தொங்கவிடுங்கள் என்றார். நினைவிருக்கட்டும், மேலும் அந்த தூதர்கள் இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே நீ கட்டாவிட்டால் நாங்கள் ஆணைக்கு நீங்களாக இருப்போம் என்றார்கள். அந்த சிவப்பு கயிற்றை கட்டின வீட்டிற்கு நீ வெளியே இருந்தால் நாங்கள் பொறுப்பல்ல என்றார்கள். ஓ என்ன ராகாபே, இங்குள்ள ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட வித்திரத்திலும் நீ சென்று அவர்களை தேடி கண்டுபிடி. உன் தகப்பனாரை தாயாரை இங்கே கொண்டு வா. ஏனென்றால் நாங்கள் சற்று முன்புதான் எகிப்தில் அந்த பலியின் கீழ் இருந்துவிட்டு இப்பொழுது வெளியே வந்திருக்கிறோம். அந்த அடையாளத்தின் கீழ் அனைத்துமே அழிந்து போயின. ராகாபே, உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன், அது ஒரு அடையாளமாயிருக்கிறது. கர்த்தரின் நாமத்தினால் நான் அதை உரைக்கிறேன். கூறுகிறபடி நீ அதை தொங்க விடுவாயானால் நலமாக இருக்குமே. நான் அந்த தூதனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறேன். நான் கோபாக்கினின் தூதனாகிய யோசுவாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவன். அவன் அழித்து போடுகிற தேவனுடைய செய்தியாளனாயிருக்கிறான். நான் அவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவன். ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று அவன் அறிவான். அந்த அடையாளமாகிய சோப்பு கயிற்றை நீ அங்கு தொங்கவிடு, அப்பொழுது நீ பாதுகாப்பா இருப்பா என்று உறுதி கூறி உனக்கு ஆணையிட்டு தருகிறேன் என்றனர். அந்த அடையாளத்தின் கீழ் இருப்பவர் அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் என்றும், அதற்கு வெளியே இருப்பவரோ அழிந்து போவார்கள் என்றும் தேவனும் கூட ஆணையிட்டுக் கொடுத்தார். இப்பொழுது அதே ஆணை இன்றைக்கும் உண்டு. அதே காரியம் பாருங்கள், செய்தியை விசுவாசிக்காதவர்களுடன் கூட நீ அழிந்து போக விட மாட்டேன். ராகாப் தேவனுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள், அவள் அதை விசுவாசித்தாள். ஆனால் கிட்டத்தட்ட அவளுடைய தகப்பனாரும் ஓர் இரண்டு சகோதரர்களும் வேறு சிலர் மாத்திரமே அந்த முழு பட்டணத்திலும் இதை விசுவாசித்தனர். அது எவ்வளவு சொற்ப பேர் என்று பார்த்தீர்களா? இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு சிறு குடும்பம் மாத்திரமே வெளியே வந்தது. சரிதானே? இப்பொழுது சரியாக இங்கே நாம் உண்மையானவர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். முன்னடையாளம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளப் போவதாக இருந்தால், நீங்கள் முன்னடையாளம் என்னவென்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நிழல் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே நீங்கள் உண்மையான காரியம் எப்படி காணப்பட போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். புரிகிறதா? அவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. நியாய தீர்ப்பு விட ஆயத்தமாய் உள்ளது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். ஆமையா, இந்த நபர்கள், இந்த தூதர்கள் எரிகோவுக்கு சென்று விசுவாசித்த முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை பிடித்துக் கொண்டனர். ராகாபும் இந்த தூதர்களை ஏற்றுக்கொள்வதற்காகவே தன்னுடைய வீட்டை ஒரு சபையாக்கி கொண்டாள். அவர்கள் இந்த செய்தியாளர்களை தங்களுடைய சபைகளில் அனுமதிக்க மாட்டார்கள். இல்லையா? புரிகிறதா? உங்களையும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இதை குறித்து நீங்கள் ஏதாகிலும் கூற முயன்றால் உங்களையும் உதைத்து துரத்தி விடுவார்கள். ஆம், புரிகிறதா? அவளுடைய பட்டணத்தில் விசுவாசித்தவர் அனைவரையும் அந்த அடையாளத்தின் கீழ் கொண்டு வந்தனர். இன்றைக்கு நாம் அதையே சரியாக செய்ய வேண்டும். நீங்கள் நேசிப்பவர் யாராகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுதே அவர்களை உள்ளே கொண்டு வருவது மேலானதாக இருக்கும். புரிகிறதா? தேவ கோபம் அந்த பெரிய பட்டணத்தை அழித்த போது ஜன்னலில் கட்டப்பட்டிருந்த அந்த அடையாளம் அவளுடைய வீட்டாரை பாதுகாத்தது. ஆமென். என்ன அந்த அடையாளமே அவளுடைய அடையாளத்தின் மேல் இருந்தது? இல்லை. பட்டணத்தின் மற்ற பாகங்கள் தரை மட்டும் குலுங்கின போது அந்த அடையாளமோ அவள் வீட்டின் மேல் இருந்தது. அது என்ன? அது என்ன? யோசுவா தேவனால் அனுப்பப்பட்ட செய்தியாளன். தேவன் தாமே தம்முடைய செய்தியாளனுடைய செய்தியை அங்கீகரித்தார். ஆமென். அது இதை நிரூபித்து விட்டது. அது இதை நிரூபித்தது. அவர்கள் செய்தியை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர் தம்முடைய செய்தியாளனுடைய செய்தியை அங்கீகரித்தார். பட்டணத்தின் இதர பாகங்கள் குலுங்கி விழுந்த போது ராகா வாசலில் கட்டின அந்த சிகப்பு கயிறு என்னும் அடையாளம் அங்கு நின்று கொண்டிருந்தது. மற்றவை யாவும் விழுந்து போயின. அப்பொழுது சங்கார தூதர்கள் பட்டணத்தில் உள்ள அனைவரையும் சங்காரம் செய்து எல்லாவற்றையும் அழித்து போட்டனர். ஒரு பொருளும் கூட அழிக்காமல் விடப்படவில்லை. ஒருவன் ஒரு பொருளை அந்த ஸ்தாபனத்தில் எடுத்துக்கொண்ட காரணத்தால் அத்துடன் அவன் அழிந்து போக நேர்ந்தது. பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்து போட்டார்கள். அந்த பட்டணத்தை கட்ட முயற்சி செய்யும் எந்த மனிதனும் சபிக்கப்பட கடவன் என்று யோசுவா சபித்தான். அவன் அதை அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனை சாக கொடுக்க கடவன் என்றான். தேவன் அந்த விதமாக அதை சபித்து போட்டான். கிருபை இரக்கம் என்னும் செய்தியை புறக்கணித்த அந்த பெரிய பட்டணம் சபிக்கப்பட்டது. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தனர். இன்றைக்கும் அநேகர் அதுபோன்றே நான் இன்னென்ன சபையை சேர்ந்தவனாக இருப்பதால் நான் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய அர்த்தமற்ற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்காதீர்கள். ரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். பரிசுத்த ஆவி இப்பொழுது உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். ரத்தத்தில் இருந்து அவருடைய ஜீவன். அதே காரியம், நாம் அதை சிந்தித்து பார்ப்போமாக. எகிப்தில் அவர்கள் உபயோகித்த அதே அடையாளத்தை, எகிப்தில் இருந்த அதே ஜீவ அடையாளம், எகிப்தில் இருந்த அதே அடையாளத்தையே தேவன் அங்கு உபயோகப்படுத்தினார். யோசுவா இயேசுவுக்கு ஒரு பரிபூர்ண முன்னடையாளமாய் இருந்தான். அவன் தான் அனுப்பிய செய்தியாளர்கள் பிரசங்கித்த அந்த அடையாளத்திற்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். யோசுவா அவன் கூறும்போது அவனோ அந்த வீட்டையும் அதற்குள் இருக்கும் யாதொன்றையும் தொட வேண்டாம், அது கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது என்றான். ஆமென். ஒரு புறஜாதி, ஒரு வேசி, தெருவில் திரிபவள், ஆனால் அவள் அதை கேட்டு விசுவாசித்து அந்த அடையாளத்தை போட்டுக் கொண்டாள். நீங்கள் எவ்வளவுதான் பாவத்திற்குள்ளாக இருந்தாலும் பரவாயில்லை, என்ன காரியம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அதற்கும் இதனோடு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ அந்த அடையாளத்தை உண்மையில் போட்டுக்கொள், அது உனக்காகவே இருக்கிறது. உன் இருதயத்தில் ஏதோ ஒன்று உன்னை இழுப்பதாக உணர்வாயானால் அது உனக்காகவே உள்ளது. நீங்கள் அந்த அடையாளத்தை போட்டுக் கொள்ளுங்கள். யோசுவா என்னும் சொல் யெகோவா என்ற ரட்சகர் என்று அர்த்தம் கொண்டது. இயேசு என்பதற்கும் ரட்சகர் என்றுதான் அர்த்தம். யோசுவா அவன் தன் செய்தியாளர்களை அறிந்திருந்தார். அந்த செய்தியாளர்களோ திரும்பி வந்து உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோம் என்றார்கள். அவர்கள், நாங்கள் ஒளிநடக்களை போட்ட போது உங்களுக்கு தெரியுமா, செய்தியை விசுவாசித்த ஒரு ஸ்திரீயை கண்டுபிடித்தோம். எனவே அந்த சிவப்பு அடையாளத்தின் கீழ் வருபவரெல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதே அதன் அர்த்தம் என்று நாங்கள் அவரிடம் கூறினோம். இப்பொழுது நாங்கள் அதை பிரசங்கித்திருக்கிறோம். யோசுவாவே, நீர் அதை கனப்படுத்துவீரா என்று கேட்டார்கள். அதை செய்யத்தான் நான் உங்களை அனுப்பினேன். ஆமேன். ஆகவே அப்பொழுது தேவரதை கனப்படுத்தினார். எனவே அந்த வீடு மாத்திரம் ஒருபோதும் அதிரவில்லை. அந்த முழு பட்டணத்தையும் அழிக்க அப்பொழுது யோசுவா நின்று செய்தி காண்பித்த போது ராகாவும் அவளுடன் இருந்த எல்லா ஜனங்களும் எவ்வித கவலையுமின்றி அவர்களுடைய உடைமைகளுடன் கூட அமர்ந்திருந்தார்கள். ஆவே ஆவே, அந்த வீட்டில் இருந்த எல்லா உடைமைகளும் பாதுகாப்பாக இருந்தன. அவர்களும் அங்கே அமைதியாக நின்றார்கள். என்ன நடக்கிறது என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அவர்களால் அமைதியாக வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்க முடிந்தது. ராகாப் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பின்பு ஒரு ராணுவ தளபதியை மணந்து கொண்டு பெத்லகேமுக்கு வந்தாள். அவளுடைய பாகம் அவளுக்கு அங்கு அளிக்கப்பட்டது. அவள் ஒரு புகழ் வாய்ந்த மகனை ஈன்றாள். அந்த புகழ் வாய்ந்த மகனோ மற்றொரு கீர்த்தி வாய்ந்த மகனை பெற்றெடுத்தான். அந்த மகன் மற்றொரு புகழ் வாய்ந்த மகனை பெற்றெடுத்தான். இப்படியாக முடிவில் அந்த மகத்தான கீர்த்தி வாய்ந்த மகன் அந்த வம்சத்தில் தோன்றினார். ஓபேத் மூலமாக ஈசாய், ஈசாய் மூலமாக தாவீது, வெவ்வேறு தலைமுறைகளில் அந்த வம்சத்தில் தோன்றினர். அது உண்மை. வேசியாகிய ராகாப் செய்தியை கொண்டு வந்த தூதனை விசுவாசித்தாள். அவள் அடையாளத்தை பகிரங்கமாக காண்பித்தாள். அவளுடைய வீட்டார் காக்கப்பட்டனர். இல்லையே அவள் இருந்த இடத்திலேயே அவள் அழிந்து போயிருப்பாள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஓ, அந்த அடையாளம் என்னவென்பதை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? எகிப்தில் அதன் கீழிருந்த அனைவரும் காக்கப்பட்டனர். எரிகோவிலும் அதன் கீழிருந்த அனைவரும் காக்கப்பட்டனர். இன்றும் அந்த அடையாளத்தின் கீழ் வரும் அனைவரும் காக்கப்படுவார்கள். ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக உள்ளது. எபிரேயர் 13:10-20 வசனங்களில் அதை படிக்க கூட சமயமில்லை, அதை குறித்துக் கொள்ளுங்கள். நான் அதை வாசிக்கப் போகிறேன். அது நித்திய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. ஆமையா, நித்திய உடன்படிக்கை. அது ஏன் நித்திய உடன்படிக்கை என்று அழைக்கப்படவில்லை? ஏனெனில் அது நித்தியமாயிருக்காது. நாம் மீட்கப்பட்டவுடன் அது முடிவு பெறுகின்றது. அது என்றென்றும் என்பதாய் உள்ளது. அதன் பொருள் என்னவெனில், ஒரு கால வரையளவு உண்டாகியிருக்கும். அதாவது காலம் என்பது இருக்கும் வரைக்கும் என்பதாகும். வேறொன்று இருக்காது. சமயம் முடிவடையும் தருணத்தில் நமக்கு ஒரு உடன்படிக்கை அவசியம் இராது. ஆனால் அதுவரைக்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை அவசியம். இப்பொழுது கவனியுங்கள். எபிரேயர் 13:10-20 முடிய ஒரு நித்திய உடன்படிக்கை. தேவனுடைய இரத்த சம்பந்தமான வாக்குத்தத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. ஆமென். அவரிடத்தில் பாவமே இல்லை. பாவம், சுயம், மாம்சம். அவருக்கு ஆராதனை செய்து அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள வல்லமையை தெரிவியுங்கள். தேவனுடைய ரத்த சம்பந்தமான அடையாளம் சம்பந்தமான உடன்படிக்கையுள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்னும் நிலையை அடைவார்கள். அந்த உடன்படிக்கையை வெளிப்படையாக காட்ட வேண்டும். புரிகிறதா? புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்பது உடன்படிக்கை என்று அர்த்தம் கொள்கிறது. சரிதானே வேத பண்டிதர் மேல்? ஏற்பாடு என்பது உடன்படிக்கை என்று பொருள்படுகிறது. புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கையை பொருட்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு என்பது பழைய ஆட்டுக்குட்டியின் கீழ் இருந்ததாகும். அதனுடைய ஜீவனோ விசுவாசியின் மேல் திரும்பவும் வர முடியாதா இருந்தது. புதிய ஏற்பாடோ தேவ ஆட்டுக்குட்டியாகும். அவருடைய ஜீவன் நம்மேல் திரும்பவும் வரும். ரத்தத்தின் ஜீவன் பாருங்கள், ரத்தமே புதிய ஏற்பாட்டின் ஜீவனாயிருக்கிறது. பாருங்கள், தேவ ஆட்டுக்குட்டியிலிருந்து ஜீவன் கிடைக்கிறது. அது புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையை பொருட்படுத்துகிறது. அந்த நாட்களுக்கு பின்பு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மாம்சமான இதயங்களில் கற்பலைகளில் எழுதுவேன் என்றார். பாருங்கள் பாருங்கள், கற்பலைகளின் மேலல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அது முன்பு உண்டாயிருந்தது. ஆம், நான் அந்த ரத்தத்தை இங்கே பூசியிருக்கிறேன். அது என்ன செய்யும் என்று சொல்கிறது என்பதல்ல. ஆனால் உங்கள் இருதயங்களாகிய கற்பலைகளில் எழுதுவேன். பாருங்கள், ஆவியின் உடன்படிக்கையை நான் ஜனங்களோடு பண்ணுவேன். அது அவருடைய வல்லமையை விளங்கப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் என்று யோவான் 14:12 உரைக்கிறது. புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கை, புது ஜீவன். இயேசு நமக்காக தேவன் கேட்டிருந்த எல்லா தேவைகளையும் சந்தித்தார் என்பதையே காண்பிக்கிறது. நம்மை உண்மையான தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆக்கி ரத்தத்தின் கீழ் ஆக்கிரை தீர்ப்பை இல்லாமல் செய்துவிட்டார். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 கூறுகிறது. அதை வெறுமன விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். என் வார்த்தையோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பாருங்கள், ஓ அதிலிருந்து ஒரு பொருளை தெரிந்து கொண்டு 2 மணி நேரம் நிலைத்திருந்தார் அவ்வளவு நலமாக இருக்கும். ஆனால் நாம் துரிதமாக முடிப்போம். நீங்கள் பாருங்கள், ஆக்கினை தீர்ப்பே இல்லை, பாவத்தில் இன்று விடுதலை, இவ்வுலக கவலைகளில் இன்று விடுதலை, ஆக்கிரை தீர்ப்பில்லை. ஏன்? ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களுக்கு அங்கு தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டுள்ளது. பரலோகத்தின் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறீர்கள். உங்களுடைய குணாதிசயம் அப்பொழுது தேவனுடைய குணாதிசயமாக உள்ளது. அது என்ன? அது ஒரு சிறு தற்காலிகமான காரியமா? இல்லை ஐயா, தேவன் நியாய தீர்ப்பின் தேவனாயிருக்கிறார். அவர் திருத்தும் தேவனாயிருக்கிறார். அது சரியான வரிசையில் அமைந்திருக்க வேண்டும். வேறெதும் அதை செய்யாது. அந்த விதமான தன்மையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய தேவனின் தன்மையாய் இருக்கிறீர்கள். புரிகிறதா? என்ன? ஜீவன் ரத்தத்திற்காக ஜீவன் எடுக்கப்பட்டதை கவனியுங்கள். புரிகிறதா? ஜீவன் தாமே எடுக்கப்பட்டு விட்டது. புரிகிறதா? ஜீவன் அது ரத்தத்திற்காக எடுக்கப்பட்டது. புரிகிறதா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரத்தம் பூசப்பட்ட போது அந்த மிருகத்தின் ஜீவன் திரும்பவும் விசுவாசியின் மேல் வர முடியவில்லை. ஆனால் பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மிக 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 மிகச் சிறந்த மனிதன் பாருங்கள். அதன் மூலமாக மனிதர் வெறும் மனிதராக மாத்திரமிராமல் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகின்றனர். மிக 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 சிறந்த அவருக்குள் இருந்த ஜீவன் உங்கள் மேல் திரும்பவும் வருகிறது. பாவியாக இருப்பதிலிருந்து, இவ்வுலக காரியங்களிலிருந்து, சபை அங்கத்தினரிலிருந்து, ஸ்தாபனத்திற்கு செல்வதிலிருந்து உங்களை மாற்றுகிறது. ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக, பட்டறை கல்லிலிருந்து தீப்பொறி பறப்பது போல் தேவனுடைய ஜீவன் உங்களிலிருந்து பாயும்படி செய்கிறது. நீங்களோ அப்பொழுது நற்குணம், அன்பு, சாந்தம் போன்ற பண்புகள் கொண்டவர்களாய் நடந்து கொண்டு பரிசுத்த ஆவி அசைபாடும் போதே பேசுகின்றீர்கள். ஓ என்ன, அங்குதான் காரியம். என்ன? நீங்களோ செய்தியை கேட்டு அக்னிஸ்தபத்தை கண்டு நான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை பெற்றிருக்கிறீர்கள். எனவே எவ்வித ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ பாருங்கள், நமக்கு தெரியும். நம் இருதயத்தில் பாவம் குடிகொண்டிருந்தால் அது நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. அப்படியானால் இப்பாதையில் செல்ல நாம் முதலில் புறப்பட முடியாது. புரிகிறதா? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவருக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். பாவத்திற்கான மூடுதல் ஒன்று மாத்திரமே உண்டு, அது கிறிஸ்துவாயிருக்கிறது. ரத்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள். அடையாளம் இல்லாமல் அந்த ரத்த உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உங்களால் முடியாது, நீங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். நீங்களோ, நான் பல காரியங்களில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறலாம். அது அடையாளம் அல்ல, ஆவியே அடையாளம். கிறிஸ்துவின் ஆவி உங்கள் மேல் தங்கியிருக்க வேண்டும், அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை ஒரு வாக்குறுதியை நமக்கு நிச்சயமாக அளிக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் அனைத்தையும் நான் குறித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். வேண்டுமானால் நாள் முழுவதும் இவைகளின் பேரில் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கலாம். புரிகிறதா? தேவனுடைய வார்த்தையோ நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறது. ஏனென்றால் அது வாக்குத்தத்தமாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம். வார்த்தை தேவனாயிருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குரியது. நாம் வார்த்தையாகவும் வார்த்தை நாமாகவும் ஆகிவிடுகின்றோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது பாருங்கள், நாம் ஒரு பெரிய குடும்பமாக ஆகிவிடுகின்றோம். புரிகிறதா? அதுவோ நமக்கு உறுதியளிக்கிறது. காரணமே, ஏனெனில் அது நமது ஒரு பாகமாக ஆகிவிடுகின்றது. புரிகிறதா? பாருங்கள் பாருங்கள், அது நமது ஒரு பாகமாக ஆகிவிடுகிறது. என்ன ஒரு பொருள்? சரி, அந்த வாக்குத்தத்தை அது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கிரயமோ செலுத்தப்பட்டு விட்டு அது அங்கீகரிக்கப்பட்டது என்பதன் அறிகுறியாக அடையாளம் அமைந்துள்ளது. ரயில் கட்டணத்தை செலுத்தாமல் நீங்கள் அடையாள சீட்டை வாங்க முடியாது. நீங்கள் அதை செலுத்தப் போகிறதற்கான ஒரே வழி கட்டணத்தை செலுத்துவதாகும். அது சரி. எப்படி? அதை விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை அனைத்துக்கும் முழுவதுமாக கீழ்ப்படிவதன் மூலமே நீங்கள் அந்த அடையாளத்திற்கு உரிமையாளர் ஆவீர்கள். முழுவதுமாக கீழ்ப்படிதல், உங்கள் ஸ்தாபனம் எவைகளுக்கு கீழ்ப்படுகின்றதோ அந்த பாகத்திற்கு மாத்திரமல்ல, ஆனால் முழு வார்த்தைக்கும் கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அது கிறிஸ்துவாய் உள்ளது. அது உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய மற்றெல்லா பாகங்களும் அவருக்குள் இருந்து உங்கள் கால்கள் மாத்திரம் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய மற்றெல்லா பாகங்களும் அவருக்குள் இருந்து உங்கள் கரங்கள் மாத்திரம் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய எல்லா பாகங்களும் உள்ளே இருந்து இருதயம் மாத்திரம் வெளியே இருந்தால் எப்படி இருக்கும்? பாருங்கள், புரிகிறதா? அப்படி என்றால் உங்கள் இருதயம் என்னவும் உலகத்தில் தான் இருக்கும். பாருங்கள், ஆனால் நாமோ அப்படி செய்வதில்லை. முழுமையாக முற்றிலுமாக கீழ்ப்படிதல் என்பது உங்களையும் தேவனுடைய வார்த்தையையும் ஒன்றாக இணைத்து விடுகிறது. அதன் ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். வார்த்தை முழுவதும் உங்களுக்குள் இருக்கிறது. அப்பொழுது அது உங்கள் மூலம் அது கிரியை செய்வதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மற்ற அவிசுவாசிகள் செய்கிற விதமாக அப்பொழுது உங்களால் செய்ய முடியாது. புரிகிறதா? நீங்களோ ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். யார் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது உங்களை ஒருபோதும் தொட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் முடிந்த அளவு பாதுகாப்பாயிருக்கிறீர்கள். மரணம் உங்கள் கதவை தட்டும் போது அதற்கு பிடியே கிடையாது. பாருங்கள், இல்லவே இல்லை. ஏன்? நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த இடத்தை அடைகின்றீர்கள். அப்பொழுது வயது என்பதற்கு எவ்வித அர்த்தமும் இல்லை. வயது என்னும் வரம்பை நீங்கள் கடந்து விடுகின்றீர்கள். நீங்கள் அவருக்குள் இருப்பதால் நித்தியத்தில் இருக்கிறீர்கள். அவரோ நித்தியமானவர். எனவே நீங்கள் வாலிபரானாலும் வயோதிபரானாலும் நடுத்தர வயதுள்ளவரானாலும் அல்லது நீங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் பருமனாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எப்படி இருந்தாலும் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அது ஒன்றையுமே செய்கிறதில்லை. நீங்கள் அங்குமிங்கும் சென்று இந்த மற்ற காரியங்களையும் செய்வதில்லை. ஏனெனில் நீங்கள் அவை அனைத்தையும் நீங்கள் கடந்து விட்டீர்கள். நீங்கள் மறித்து விட்டீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் உத்தரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காணக்கூடிய ஒரே ஒரு இலக்கு இயேசு கிறிஸ்துவாகும். அவ்வளவுதான். அது ரெண்டை மாத்திரமே நீங்கள் நடக்கின்றீர்கள். ஓ என்ன, நாம் வழக்கமாக பாடும் அந்த சிறு பாடலை குறித்து வியப்பொன்றும் இல்லையே. நான் பரலோக புறாவுடன் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் என் வழியை அன்பினால் நிரப்பும். நான் எப்பொழுதும் ஒரு பாடலோடும் புன்னகையோடும் செல்வேனாக. என்னை நிரப்பும். நான் உங்கள் சகோதரனாக இருக்கட்டும். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து கூறினதற்கு நான் மாதிரியாக ஜீவிக்கட்டும். நான் ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரனாகவும் ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரனாகவும் இருக்கட்டும். ஊழியர்களுக்கு நான் ஒரு ஊழியனாக இருக்கட்டும். மாதிரிகளுக்கு நான் ஒரு மாதிரியாக இருக்கட்டும். இந்த வார்த்தை கிறிஸ்துவே என்று நான் உலகிற்கு காட்டட்டும். நான் அதை செய்ய முடிந்த ஒரே வழி அவருக்குள் வருவதன் மூலமே ஆகும். ஏனென்றால் நானாகவே இதை செய்ய முடியாது, நீங்களாகவே அதை செய்ய முடியாது. ஆனால் வார்த்தையும் நீங்களும் ஒன்றானால் அப்பொழுது அதுதாமே வெளிப்படையாய் ஜீவிக்க வைக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய செய்ய உங்கள் மேல் அவர் முற்றிலுமாக ஆதிக்கம் செலுத்துகிறார். அவர் இவ்விதமாக உங்களிடத்தில் வந்து நான் இதை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினால் நீங்கள் வேண்டாம் வேண்டாம், நான் அதை விசுவாசிப்பதில்லை என்று கூறுவீர்களே. ஆனால் பாருங்கள், நீங்கள் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையில் இல்லை. புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை அனைத்திற்கும் முற்றிலுமாக கீழ்ப்படுதலே அடையாளத்துக்கு நம்மை உரிமையாளர்களாக்குகிறது. நாம் ஜெபம் செய்யும் போது அந்த அடையாளத்தையும் நாம் நமது ஜெபத்துடன் சமர்ப்பிக்க அதை பெற்றிருக்க வேண்டும். நீங்களோ கத்தாவே நான் ஜெபம் செய்கிறேன் ஆனால் என்னிடம் உண்மையாகவே அடையாளம் இல்லை என்று சொல்வீர்களேயானால் நீங்கள் அதைவிட ஜெபத்தை நிறுத்தி விடுவதே மேலானது. பாருங்கள், முதலில் சென்று அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஏனெனில் அந்த அடையாளத்தை மாத்திரமே அவர் அங்கீகரிப்பார். புரிகிறதா? ஆமையா, நாம் ஜெபம் செய்யும் போது அந்த அடையாளத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் முற்றிலுமாக உமக்கு கீழ்ப்படுகிறேன். என் பாவங்களுக்காக நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நீர் என்னை மன்னித்துள்ளீர் என்பதை நான் உணர்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியோ என் மேல் உள்ளது. கர்த்தாவே, உமது மகிமைக்காக குறிப்பிட்ட காரியம் எனக்கு தேவைப்படுகிறது. அதற்காக உம்மிடம் விண்ணப்பிக்கிறேன். அது இப்பொழுது என்னுடையது என்று ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது ஏதோ ஒன்று அங்கு நங்கூரமிடப்படுகிறது. அது உங்களுக்கு சொந்தமாகி விடுகின்றது. அது முடிவுற்று விட்டது. அப்பொழுது அது முடிவுற்று விட்டது. அது அப்பொழுதே முடிவுற்று விட்டது. அது தீர்க்கப்பட்டு விட்டது. நான் இதற்காக கேட்கிறேன். நான் இதற்காக வேண்டுகிறேன். நான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? புரிகிறதா? அது உம்முடைய மகிமைக்காக எனக்கு வேண்டும். புரிகிறதா? அதுதான் அவர் அதை உங்களுக்கு தருகிறார். அது அப்பொழுது உங்களுடையதாகி விடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் நாமும் நமது பிள்ளைகளும் மற்றவரும் அந்த ரத்தத்தை பூசிக்கொள்ள வேண்டும். அதை விசுவாசியுங்கள். அவ்வளவுதான். சரி, அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? உங்கள் ஜெபத்துடன் அந்த அடையாளத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தை முழுவதையும் கீழ்ப்படியும் நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. நீங்கள் அடையாளத்தை பெற்றிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. அப்பொழுது நீங்களும் வார்த்தையும் ஒன்றாகி விடுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் எதுவா இருக்கிறீர்களோ அதையே கேட்கிறீர்கள். புரிகிறதா? பார்த்தீர்களா? ஏன் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கையிடம், கையே எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த கைக்குட்டை எடு என்று கட்டளையிட்டால் அது அப்படியே செய்கிறது. பாருங்கள், அந்த கை எனக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்? ஏனெனில் அது என்னுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. புரிகிறதா? அவ்வாறே நீங்களும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாகி விடும் போது ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவனுக்கு மகிமை, ஒவ்வொரு வாக்குத்தமும் உங்களுக்கு இதாகி விடுகிறது. அது உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை கவனத்துடன் செய்து வருகின்றீர்கள். உங்கள் கையை நெருப்பிலே போட முடியுமா என்று அறிந்து கொள்ள நான் அதை செய்து பார்க்கிறேன் என்று கூறுகிறதில்லை. ஓ, இல்லவே இல்லை. புரிகிறதா? ஆனால் அந்த நெருப்பில் உள்ள ஒரு பொருளை வெளியே எடுக்க வேண்டுமானால் அப்பொழுது என் கை எனக்கு கீழ்ப்படுகிறது. பாருங்கள், புரிகிறதா? சரி, பாருங்கள். எனவே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறீர்கள். அதன் காரணமாகவே பரிசுத்த ஆவியானவரும் சில காரியங்களை மாத்திரமே செய்கிறார். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அதை கொண்டு தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொள்வதில்லை. நீங்கள் பாருங்கள், அதுதான் அது. அப்படியானால் அது வேடிக்கை காட்டுவதாக உள்ளது. நாம் ஜெபம் செய்யும் போது அடையாளத்தையும் சமர்ப்பிக்கிறோம். நாம் முழுவதுமாக கீழ்ப்படிந்துள்ளோம் என்பதை அது காண்பிக்கிறது. பவுலோ ரத்தம் பேசுகிறது என்று நமக்கு கூறுகிறார். அதாவது ரத்தம் தானாகவே பேச முடியாது என்பதை எவருமே அறிவர். ஏனெனில் அது ஒரு ரசாயனம் மாத்திரமே. சரிதானே? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் ரத்தம் பேசக்கூடும் என்பதையும் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் ஆதியாகமம் 4:10 தேவன் காயினிடம் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். பின்பு அவர், அவருடைய ரத்தம் உனக்கு எதிராக பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். ஆமென். ஆ சரியா? அவருடைய ரத்தம் பேசுகிறது. அல்லேலூயா. தேவனோ, அவன் எங்கே என்று கேட்டார். அதற்கு காயினோ, என் சகோதரனுக்கு நான் கவலாடியோ என்றான். அவரோ, அவருடைய ரத்தம் நோக்கி கூப்பிடுகிறது, அவருடைய ரத்தம் நோக்கி கூப்பிடுகிறது என்றார். அது ஒரு அடையாளம். ஆவியில் கொல்லப்பட்டார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அவருடைய ரத்தம் காயினுக்கு விரோதமாக கூப்பிட்டது. இப்பொழுது அதை ஆதியாகமும் 4:10 அதன் பின்னர் எபிரேயர் 12:24 தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:12-4 ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், ஆபேல், அவர் ஒரு நீதிமானாய் இருந்தான். அவன் மரித்தான். அவன் குற்றமற்றவனாக மரித்தான். ஏனென்றால் அவன் அந்த வழியில் இருந்தான். அவன் பெற்றிருந்த உண்மையான வெளிப்பாட்டிற்காக நின்று கொண்டிருந்த அந்த வழியில் அவன் இருந்தான். அவன் பேசினான். அவருடைய ரத்தம் கூப்பிட்டது. நீதிமானாகி ஆபேலின் ரத்தம் காயிருக்கு விரோதமாக கூப்பிட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தமோ கூப்பிடுவது மாத்திரமல்ல, அது மீட்கவும் செய்தது. ஆபேல், ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் அது மேலானவைகளை பேசுகிறது. அது உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக செய்கிறது. அது தேவனுடைய கோபத்தில் நின்று உங்களை மறைக்கிறது. பாருங்கள், ஆபேலின் ரத்தம் காயினை மறைக்க முடியவில்லை, ஆனால் இயேசுவின் ரத்தமோ அதை செய்ய முடியும். ஆமென். எனவே பண்டைய காயினே, இன்றைக்கு வெளியே வா. தேவனுடைய வார்த்தையை நீ துன்புறுத்தி அற்புதங்களின் நாட்கள் முடிவடைந்து விட்டது என்றும் இவை அர்த்தமற்றவை என்றும் கூறினால் அது கூப்பிடுகிறது. நீங்கள் பாருங்கள், இயேசுவின் ரத்தம் கூப்பிடுகிறது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதில் மன்னிப்பு உண்டு. நாம் அதன் பேரில் இன்னும் சிறிது நேரம் பேசி தரித்திருக்க முடிந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகின்றது. பாதுகாப்பிற்காக விசுவாசியுங்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், விசுவாசியுங்கள், அதற்காக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், உங்களுடைய சொந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் விசுவாசித்து பின்பு முழு குடும்பத்திற்காகவும் அந்த அடையாளத்தை பூண்டு கொள்ளுங்கள். புரிகிறதா? நீங்களோ, நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கலாம். அது உரிமை கோருங்கள். அது உங்கள் மீது கிரியை செய்யும் போது நீங்களும் வார்த்தையும் ஒன்றாகி விடுகின்றீர்கள். ஆமேன், ஆமேன். புரிகிறதா? பாருங்கள், அது உங்கள் இருவருக்காகவும் கிரியை செய்கிறது. நீங்களும் வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறீர்கள். பின்பு அதை உங்கள் பிள்ளைகளின் மீது வையுங்கள். உங்களுடைய அன்பார்ந்தவர்கள் மீது அதை வையுங்கள். ராகாப் செய்தது போலவே அவள் அந்த அடையாளத்தை தன்னுடைய தகப்பனாரின் மீது வைத்தாள். அவளதை தன்னுடைய தாயாரின் மீது வைத்தாள். அவளதை தன்னுடைய சகோதர சகோதரிகளின் மீதும் வைத்து அவர்கள் அனைவரையுமே உள்ளே கொண்டு வந்து விட்டாள். நீங்கள் அதை வைத்து, கத்தாவே, என் மகன் பின்னே நான் செல்கிறேன், என் மகள் பின்னால் நான் செல்கிறேன், நான் அவளை உறுதி கோருகிறேன், சாத்தானே, நீ அவளை கட்டவிழ்த்து விடு, நான் அவள் பின்னால் வருகிறேன், என்னுடைய அடையாளத்தை பரிசுத்தாவியை வைக்கிறேன், ஓ, எனக்குள் வாசம் செய்யும் பரிசுத்தாவியே, என் மகளை அங்கே பிடித்துக் கொள்ளும், என் மீது உள்ள உடைய அபிஷேகத்தோடு இப்பொழுது நான் அவரிடம் செல்கிறேன் என்று வேண்டுதல் செய்யுங்கள். அவர் அதை செய்வார். ஆமேன். அதைத்தான் எகிப்திலும் அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் எரிகோவிலும் அவர்கள் செய்தார்கள். நீங்களோ வேறொரு வசனத்தையும் படிக்க வேண்டும். அது அப்போஸ்தலர் 16:31. பவுல் சிறைச்சாலை காரணிடம், நான் இந்த மணி நேரத்தின் செய்தியாளர் என்பதை விசுவாசிப்பாயாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். சரியா? உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் விசுவாசியுங்கள். அவர்கள் அனைவரையும் அடையாளத்தின் கீழ் கொண்டு வாருங்கள். இப்பொழுது பரலோகத்தின் தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அது நியாய தீர்ப்புக்கு முன்பாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆம், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவன், எழுந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள் என்றான். பவுல் சிறைச்சாலைக்காரரை அழைத்து சென்று அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். மேலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவரிடத்தில் கூறினான். யாரை விசுவாசிக்க வேண்டும்? உங்கள் வீட்டாருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இந்த அடையாளத்தை உங்கள் வீட்டாரின் மீது போடுங்கள். நீங்கள் அதை உங்களுடைய வீட்டாரின் மீது போடும்போது அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வீட்டில் காணப்படும் எல்லா குப்பையையும் அகற்றுங்கள். எல்லா குட்டை பாவாடைகளையும், அரைக்கால் சட்டையையும், சீட்டுக்கட்டையும், சிகரெட்டுகளையும், தொலைக்காட்சிகளையும், இது போன்ற எல்லாவற்றையும் வாசலுக்கு புறம்பே தூரமாக எரியுங்கள். ஏனெனில் நீங்கள் அந்த அடையாளத்தை போடும்போது இந்த காரியங்களை அது சகித்துக் கொள்ளாது. ஆமையா, இவை அனைத்தையும் அகற்றுங்கள். நடனங்களையும், விருந்து களியாட்டங்களையும், சுழன்று ஆடும் ராக் அண்ட் ரோல் நடனங்களையும், கீழ்த்தரமான செய்தித்தாள்களையும், அந்த விதமான உலகின் காரியங்கள் அனைத்தையும் வாசலில் இருந்து அப்புறப்படுத்தி உதைத்து தள்ளிவிட்டு இங்கே சுற்றியுள்ள இந்த இடத்தை நாங்கள் சுத்தமாக்குகிறோம் என்று கூறுங்கள். யாக்கோபு செய்தது போலவே அவன் மனைவிடமும் மற்றவர்களிடத்திலும் உங்கள் ஆடைகளை துவைத்து சுத்தம் பண்ணுங்கள், அந்நிய தேவர்களை அகற்றிவிடுங்கள் என்றான். ஆமேன். யோசுவா யோர்தானை கடப்பதற்கு முன்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன், உங்கள் ஆடைகளை துவைத்து சுத்தம் பண்ணுங்கள், உங்கள் மனைவியிடத்தில் சேராதிருங்கள், ஆயத்தப்படுங்கள், 3 நாட்களுக்குள்ளே நாம் யோர்தானை கடந்து விடுவோம் என்று சொன்னான். ஆமேன். அவன் ஆயத்தமாய் கொண்டிருந்தான், அடையாளத்தை போட்டுக் கொண்டிருந்தான். ஆமேன். அதுதான், ஆயத்தமாகுங்கள், அடையாளத்தை போடுங்கள், விசுவாசியுங்கள், சுத்தப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பமும், உங்களுடைய அன்பார்ந்தவர்களும் அதை உங்களை காணட்டும். அது உண்மை, அது பலனை உண்டு பண்ணும். ஆமையா. ஆகையால் சீரிய யோசனையோடும் விசுவாசத்தோடும் ஜபத்தில் அந்த அடையாளத்தை போடுங்கள். அன்புடன் அதை செய்யுங்கள். அப்பொழுது அது நிறைவேறப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது நிறைவேறப் போகிறது, அவ்வளவுதான். நம்பிக்கையோடு அடையாளத்தை போடுங்கள். அது உதவி செய்யப் போகிறது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அந்த பிள்ளையுடன் பேசும்போது, உங்களுடைய கணவனிடத்தில் பேசும்போது, உங்கள் மனைவியிடத்தில் பேசும்போது, இந்த அன்பார்ந்தவரிடம் பேசும்போது, அது உதவி செய்யப் போகிறது என்று விசுவாசியுங்கள். அப்படியே அங்கே நின்று, கர்த்தாவே, அவர்களை நான் உரிமை கோரியிருக்கிறேன், அவர்கள் என்னுடையவர்கள், கர்த்தாவே, உமக்காக நான் அவர்களை பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று கூறுங்கள். அதை போட்டு உங்களை சுற்றிலும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் அதற்குள் அப்படியே வந்து விடுவார்கள். புரிகிறதா? ஓ, நீங்கள் அந்த அடையாளத்தை பெற்றிருந்தால், நீங்கள் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் நடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கூற வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புவார்கள். உங்கள் வார்த்தையை அவர்கள் நம்புவார்கள். நீங்கள் என்ன கூறினாலும் அவர்கள் அதை பற்றிக் கொள்வார்கள். புரிகிறதா? அதுதான். அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டு அதன் பின்னர் அதனோடு நடந்து செல்லுங்கள். உங்கள் வீட்டாரை உரிமை கோருங்கள். இப்பொழுதே நீங்கள் அதை செய்ய வேண்டும். இது சாயங்கால நேரமாக இருக்கிறது. இப்பொழுது நீண்ட நேரமாக நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது இது சாயங்கால நேரம். அடையாளத்தை பெற்றுக் கொள்ளும் சமயம் இதுவே. இந்நாட்களில் ஒன்றில் கோபாக்கினை தாக்கும். அப்பொழுது அது மிகவும் காலதாமதமாயிருக்கும். புரிகிறதா? நம்பிக்கையுடன் அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் இங்குள்ள ஒன்றை வாசியுங்கள். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ள விரும்பினால், நாம் இதை வாசிப்பதற்காக எபேசியர் 2:12 என்று என்னுடைய வேதத்தில் குறித்து வைத்துள்ளேன். கவனியுங்கள். இப்பொழுது எபேசியர் 2:12 நீங்கள் அதை வாசிக்கும் போது அதிகளை கூறுகிறது, நாம் செத்த கிரியைகளை செவிப்பதில்லை என்றும், ஜீவனுள்ள கிரியைகளை கொண்ட ஜீவனுள்ள தேவனையே நாம் செவிக்கிறோம் என்றும் அது குறிப்பிடுகின்றது. ஆமேன். ஓ என்னே, ஓ ஜீவனுள்ள கிரியைகள், ஜீவனுள்ள அடையாளங்கள். நீங்கள் ஜீவனுள்ள அடையாளங்களில் விசுவாசம் கொண்டுள்ளீர்களா? வேண்டுமானால் எபிரேயர் 9:11-14 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டுமானால், ஜீவனுள்ள அடையாளங்கள், ஜீவனுள்ள கிரியைகள், அவைகளை பொருத்திக் கொள்ளுங்கள். சத்த பிரமாணங்களை அல்ல, என் மகனை ஒரு சபைக்கு கொண்டு சென்று அவனை அதில் சேர்க்க பிரயாசப்படுவேன் என்று நீங்கள் கூறலாம். இங்கே ஒரு நல்ல கிறிஸ்தவ பையன், ஒரு நல்ல நண்பன், பழைய நண்பன், ஒரு உண்மையானவன், அவரோ இங்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். அப்பொழுது அவனுடைய தாயாரோ அவனிடத்தில், நீ ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருந்தால் நீ ஒரு பெரிய சபைக்கு சென்றிருக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டாளாம். பார்த்தீர்களா? பாருங்கள், அவன் பழைய சத்த பிரமாணங்களையும் மற்ற காரியங்களையும் விரும்பவே இல்லை. புரிகிறதா? நாம் சத்த பிரமாணங்களையும் சத்த தெய்வங்களையும் ஆராதிப்பதில்லை. ஜீவனுள்ள தேவனையே நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய ரத்தம் அங்கு சிந்தப்பட்டது. நாமும் கூட ஜீவிக்க வேண்டும் என்று கருதி அந்த அடையாளம் நம்மீது பொருத்தப்பட்டது. ஆமேன். ஆமையா, சில சத்த பிரமாணங்களை செவிக்க வேண்டாம், அடையாளம் ஒன்று இருக்கிறது என்பதையும் கூட அவர்கள் மறுதளிக்கிறார்கள். அற்புதங்களின் நாட்களோ முடிவடைந்து விட்டது என்றும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அதை போன்ற ஸ்தாபனங்களை சேர வேண்டுமா? புரிகிறதா? அப்படி செய்ய வேண்டாம். அடையாளத்தை பெற்றுக் கொண்டு அதன் பின்னர் ஜீவனுள்ள கிரியைகளுக்காக, ஜீவனுள்ள அடையாளங்களுக்காக ஜீவனுள்ள தேவனை சேவியுங்கள். அந்த அடையாளத்தை உங்கள் மீது பெற்றுக் கொண்டு பிணியாளிகளை சுத்தமாக்குதல், மருத்துவரை உயிரோடு எடுப்புதல், வரப்போகும் காரியங்களை முன்னறிவித்தல், அந்நிய பாஷை பேசுதல், வியாக்கானித்தல், ஒவ்வொரு முறையும் பிழையற்ற வியாக்காரம் அளித்தல் போன்ற அடையாளங்களை உடையவர்களாயிருங்கள். மேலும் தீர்க்க தரிசனங்கள், ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று கூறுதல், வாரத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களை காணுதல். ஆமேன். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று வேதம் கூறுகின்றதோ அதையே சரியாக கூறுதல். ஜீவனுள்ள தேவனை ஆராதியுங்கள், அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். செத்த கிரியைகளை கொண்ட சபைகளுக்கு போய் அவைகளில் சேர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் அடையாளம் என்ற அப்படிப்பட்ட காரியங்களில் கூட அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அதை விசுவாசிக்கும் நாமோ அது உண்மை என்று அறிவோம். ஆமேன். அவர்களோ அடையாளம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது அது அர்த்தமற்றவை. அவர்கள் அங்கே பேசுகிற காரியம் பைத்தியமாக உள்ளது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது? பெண்களே, ஏன் நீங்கள் எப்படி உடை உடுத்துகிறீர்கள்? வேதம் அவ்வாறு உரைத்துள்ளதால் அவ்வாறு உடுத்துகின்றீர்கள். உங்களுடைய தலைமுடியை ஏன் வளர்த்திருக்கிறீர்கள்? வேதம் அவ்வண்ணமாய் உரைத்துள்ளது. அதுவே, அதுதான் அந்த வித்தியாசங்கள். பாருங்கள், அவைகளை தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே. அவர் தேவனாயிருக்கிறார். புரிகிறதா? இப்பொழுது அது ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. இப்பொழுதோ அது பைத்தியக்காரத்தனம் என்று அவர்கள் எழுகிறார்கள். ஆனால் அது உண்மை என்று விசுவாசிக்கும் நாமோ அது அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பூமியில் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை மீண்டும் இப்பொழுது செய்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஓ, அவர்கள் அக்னி ஸ்தம்பத்தை காண்பதாக கற்பனை செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஓ இல்லை, ஓ இல்லை, நாங்கள் எதையுமே கற்பனை செய்கிறதில்லை. பவுலும் கூட அதை கற்பனை செய்ததாக அவர்கள் எண்ணினார்கள். அவ்வாறே இஸ்ரவேல் ஜனங்களும் கற்பனை செய்ததாக எகிப்தியர் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அதுவோ அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தி சென்றது. ஆமையா, எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அதாவது அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர்களோ அதை கற்பனை என்று அழைக்கிறார்கள். நான் இந்த வேதவாக்கியங்களை இங்கு குறித்து வைத்திருப்பதனால் அது வேதாகமத்தில் எங்குள்ளது என்று என்னால் அறிய முடிகிறது. எனவே அந்த பாகத்திற்கு நான் வேகமாய் செல்ல முடிகிறது. புரிகிறதா? அது அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் முன்பு செய்தவைகளையே இன்று ஆவியின் ரூபத்தில் செய்கிறார். இப்பொழுதோ அது உங்கள் ஸ்தாபன பிரமாணங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் வழிநடத்தினால் அது கிறிஸ்துவினால் உண்டானதல்ல என்பதை நாம் உடனே அறிந்து கொள்ளலாம். அது சரிதானே? நான் உங்களை ஒரு ஸ்தாபன உபதேசத்திற்கோ அல்லது வேறெதற்கோ வழி நடத்தினால் நான் ஸ்தாபனத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒருவனாயிருப்பேன். ஆனால் நானும் உங்களுக்கு உங்களுடைய பிரமாணங்களை கொண்டு வரவில்லை. நான் உங்களுக்கு ஸ்தாபனங்களை பற்றியும் போதிக்கவில்லை. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறேன். அது வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையாய் உள்ளது. அது எனக்கு மாத்திரமல்ல, அதை விரும்பும் யாவருக்கும் உரியது. புரிகிறதா? அதாவது நீங்கள் என் சகோதரர். நான் ஒரு மகத்தான நபர் அல்ல, நீங்களும் ஒரு சிறிய நபரும் அல்ல. நாம் அனைவருமே தேவனில் சிறியவர்களாகவே இருக்கிறோம். புரிகிறதா? நாம் அவருடைய சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் உண்மையாகவே அறிந்திருக்க வேண்டியவைகள் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அவர் விரும்புகிறபடி அவர் நம்மை விட்டுவிடுகிறார் என்பதை அறிவோம். ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதங்களில் சிலவற்றை நாம் அறிந்திருப்பதால் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நானோ இதை எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். புரிகிறதா? நீங்கள் அதற்குள் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் இந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் உங்களில் அநேகர் ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் உங்களில் சிலர் அதை செய்யாமல் இருந்தால் பாருங்கள், நான் ஒளிநாடாவை கேட்பவர்களிடத்திலும் கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் அநேகர் இதை இந்த சபைக்கு இங்கு நான் கூறவில்லை. நாம் எல்லோரும் வெளியே வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒளிநாடாவை கோடிக்கணக்கான ஜனங்கள் கேட்கலாம். பாருங்கள், இது ஒரு ஊழியம். யாராகிலும் ஒருவர் இந்த உள்நடாவுடன் மெல்ல நழுவி எரிகோவை அடையலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த செய்தியானது அங்கு செல்லும் போது அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தை இது பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பாருங்கள், ஏனெனில் கோபாக்கினையோ வந்து கொண்டிருக்கிறது. இது ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நிரூபிக்கின்றது. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. எகிப்து, எரிகோ, இவை இன்னும் கொஞ்ச காலத்திலே என்னை காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் என்பது எப்பொழுதுமே குறிப்பிடுகின்ற தனிப்பட்ட பிரதிபெயர். பாருங்கள், நானே அந்த அடையாளம். என் உயிர்த்தெழுதலே அடையாளமாய் உள்ளது. நான் செய்யும் கிரியைகள் உங்களை கண்டுபிடித்து என்னை உங்களுக்குள் அடையாளம் கண்டுகொள்ள செய்யும். சாயங்கால செய்தி சென்று கொண்டிருக்கும் போது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். ஏனென்றால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால நேரத்தின் போது வெளிச்சம் தோன்றும். ஓ தேவனுக்கு மகிமை! நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஓடி மதிலை தாண்ட முடியும் என்பது போன்ற உணர்வு எனக்கு உண்டாகிறது. புரிகிறதா? பார்த்தீர்களா? சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அது சரி. தீர்க்கதரிசி அவ்விதம் கூறியுள்ளார், நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் லூத்தரன் காலத்தில் இருப்பேன். நான் வெஸ்லியின் காலத்தில் இருப்பேன். நான் பெந்தேகோஸ்தேயரின் காலத்தில் இருப்பேன். ஆனால் சாயங்கால நேரத்தின் போது வெளிச்சம் உண்டாகும். ஸ்தாபனங்கள் அனைத்தும் ஒளிமங்கி போகும். அப்பொழுது அடையாளம் பொருத்தப்படும். அதுவரைக்கும் இதயத்தில் உத்தமமாய் இருந்தவர் அனைவரும் நீங்கள் இல்லாமல் அவர்களால் பூரணராக முடியாது. ஆனால் உங்களுக்குள் அது காலை கொண்டு செல்ல தலையானது செல்ல வேண்டியது போன்றே உள்ளது. கையை கொண்டு செல்ல தலையே செல்ல வேண்டும். இருதயத்தை கொண்டு செல்ல தலைதான் செல்ல வேண்டும். வாயை கொண்டு செல்ல தலையே செல்ல வேண்டும். பாருங்கள், தலைதான் செல்ல வேண்டும். இப்பொழுதோ ரத்தம் வீட்டு வாசலின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட்ட காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை ஒரு அடையாளமாக இருக்கிறதை நான் காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். இப்பொழுது என்னால் முடிந்த அளவு நான் துரிதமாக முடிக்க முயல்வேன். இன்னும் 5 நிமிடங்களில் அல்லது 10 நிமிடங்களில் நாம் முடித்து விடுவோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை இது நிரூபிக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு அவர் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். நான் என்று சொன்ன அந்த கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடன் கூட இருக்கிறார் என்று அவ்வாறே அவர் முடிவாக கூறியுள்ளார். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படியே நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடன் கூட இருப்பேன் என்றார். அவர் அதை வாக்களித்துள்ளார். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நமக்கோ அது அர்த்தமற்றதாக இருக்கவில்லை. அது அடையாளம். அதுதான் அடையாளம். நாம் இந்த புனிதமான ரத்த பலியை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு ஜீவனை, அடையாளத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு முத்திரையை அளிக்கிறார். எபேசியர் 4:30 ரத்தத்தை துக்கப்படுத்தாதிருங்கள் என்றா கூறுகிறது? இல்லையே. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று உரைக்கிறது. உடன்படிக்கை பண்ணப்பட்டுள்ளது, எடுத்து போட. நீங்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியே அந்த முத்திரையாயிருக்கும். ஏதோ ஒரு காரியம் ஒரு முத்திரையினால் முத்திரிக்கப்படும் போது அந்த முத்திரையை நீங்கள் உடைக்காதிருப்பது மேலாகும். நீங்கள் அதை உடைக்க முடியாது. தேவனுடைய முத்திரையை நீங்கள் உடைக்க முடியாது. முடியாது. புரிகிறதா? ஏனென்றால் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளன்று சரீரம் உயிரோடு எழுந்திருக்கிறது. அது ஒரு வித்து. அந்த வித்து நித்திய ஜீவனை கொண்டு உயிர் பெறுகின்றது என்பதற்கு அது அடையாளமாய் உள்ளது. ஜோயி என்னுடைய சொந்த ஜீவன், நான் அதை கடைசி நாளில் எழுப்புவேன். நீங்கள் நடந்து செல்லும் போது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்றும், நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள் என்றும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு விசுவாசிகளாகிய நம்மை இயேசு உயிரோடு எடுப்பும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ என்னே, அடையாளத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதுவே நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த வழியே ஜீவனை நமக்கு அளிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அது அவ்விதமே செய்கிறது. அப்பொழுது அது நமக்கு அந்த அடையாளத்தை அளிக்கிறது. அந்த அடையாளத்தை நாம் தரித்துக் கொள்கிறோம். அது முத்திரையாய் உள்ளது. நீங்கள் அதில் பங்கு கொள்வோராக இருங்கள். என்ன மகத்தான ஒரு காரியம், நாம் அதில் பங்கு கொண்டு இந்த ஒரே ஆவியினால் புராண இல்லை காணக்கூடா சரத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நான் கூறின புராணம் என்ற அந்த வார்த்தை சரிதானா? இல்லை, காணக்கூடாது. காணக்கூடாத சரீரம், காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நீ அதை தவறாக கூறிக்கொண்டிருக்கிறாய் என்று என்னிடத்தில் கூறினார். பாருங்கள், ஒரு ஊமையை போன்ற எனக்கு, ஆனால் அவரோ நீ அதை தவறாக கூறிக்கொண்டிருக்கிறாய் என்றார். நான் புராணம் என்று கூறிவிட்டேன். அதுவோ காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பாருங்கள், காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். நமக்கு கல்வி அறிவு அவசியமில்லை, நமக்கு பரிசுத்த ஆவியே அவசியம். அவர் ஒருவரே நமக்கு அவசியம். பாருங்கள், அவர் ஒருவரே அவசியம். ஆ பாருங்கள், அது எங்கோ எவருக்கோ இடர்லா இருந்திருக்கலாம். சில கல்வி அறிவு பெற்றவர்களுக்கு அவ்வாறு இருந்திருக்கலாம். இப்பொழுது அதை அவர் சரியான விதத்தில் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். காணக்கூடாத சரீரம், அது ஏதோ ஒரு காரணத்திற்காகவே இருக்கும். இல்லை என்றால் அவர் இவ்விதம் கூறியிருக்க மாட்டார். புரிகிறதா? இப்பொழுது அவர் இங்கு இருக்கிறார். அவர் இங்கே பிரசங்கப்பட்டத்தில் இருக்கிறார். அவர் அங்கு இருக்கிறார். அது அவர்தான். புரிகிறதா? அவருக்குள் மரணம் என்பது கிடையாது, அவருக்குள் துக்கம் என்பது கிடையாது, அவருக்குள் களைப்பு என்பது கிடையாது, அவருக்குள் பாவம் என்பது கிடையாது, அவருக்குள் வியாதி என்பது கிடையாது, அவருக்குள் மரணம் என்பது கிடையாது. நாம் அவருக்குள் இருக்கிறோம். சாத்தான் உங்களுக்கு வியாதி போன்ற ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் கொடுக்க முயன்றால், அப்பொழுது உங்கள் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் மேல் போட்டுக் கொள்ளுங்கள். ஓ என்ன, உங்களுடைய அடையாளத்தை எடுத்து அதை சரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஒரு பொருளாக இருக்கிறீர்கள். செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு அறிகுறியாக அடையாளம் இருக்கிறது. சாத்தான் உங்களிடத்தில் நீ மரிக்கும் போது நீ இழக்கப்படுவாய் என்கிறான். நீங்களோ அவரிடத்தில் நீ கூறுவது தவறு, நான் ஒரு பொருளை கிரயத்திற்கு பெற்றுள்ளேன், நானே கிரயத்திற்கு கொல்லப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறேன், நான் அடையாளத்தை வைத்துள்ளேன் என்று கூறுங்கள். அடையாளம் என்பது என்ன? அது என்ன என்பதை சாத்தான் அறிந்துள்ளான். அவனை ஏமாற்ற முயல வேண்டாம். அது என்ன என்பதை அவன் அறிவான். இப்பொழுது இந்த போதகர்கள் சிலரிடத்தில் நீங்கள் அதை குறித்து பேசும்போது அவர்களோ உங்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடும். ஆனால் சாத்தான் ஒரு காலம் வாக்குவாதம் செய்ய மாட்டான். அவனோ அதை நன்கு அறிந்துள்ளான். புரிகிறதா? ஓ ஆம், இயேசுவை சோதிக்க அவன் வந்தபோது 2-3 முறை அவன் தவறு செய்து விட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சாத்தான் அறிந்துள்ளான். அந்த அடையாளத்தை அவனுக்கு காண்பியுங்கள். அப்பொழுது அவன் பறந்தோடி போவான். ஆம், காரணம் அது என்ன? அது முத்தரிக்கப்பட்ட ஒரு பொருள். அவர் அதை உடைத்து திறந்து அதிலிருந்து சரியில்லாத ஒன்றை தர முடியாது. உன்னுடைய கரங்களை அதிலிருந்து எடுத்துவிடு, நான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். ஓ என்ன, ஒரு முத்தரிக்கப்பட்ட பொருள். ஆமையா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அவருடைய வாக்குதத்தின் பேரில் உங்களுக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தின் மேல் அந்த அடையாளத்தை வைத்து விடுங்கள். அப்பொழுது அவனோ உங்களை விட்டு செல்வதை கவனிப்பீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அந்த அடையாளத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதற்காகவே அது உள்ளது. உங்களை சோதிப்பதற்காகவே சாத்தான் இருக்கிறான். அவன் எகிப்திலும் சோதிப்பதற்காகவே இருந்தான். ஏன் உங்களுக்கு தெரியுமா? அந்த ராகா பேசி சிகப்பு கயிற்று அங்கு தொங்கவிட்ட போது எரிகோவின் ராணுவ வீரர்கள் சிலர் அவளை ஏளனம் செய்து, அந்த பைத்தியக்கார ஸ்திரீ அங்கு இருக்கிறாளே, அவளுக்கோ பைத்தியம் பிடித்து விட்டது. பாருங்கள், அவள் எதை தொங்க விட்டிருக்கிறாள்? ஏன் இப்படிப்பட்ட ஏதாகிற ஒன்றை இதற்கு முன்பு நீங்கள் கேட்டதுண்டா? ஏன், அது ஒன்றுமில்லை என்று அங்குள்ள வேத பண்டிதர் ஜோன்ஸும் கூட கூறினாரே. ஆனால் அது முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. ஏனெனில் தேவனால் அனுப்பப்பட்ட செய்தியாளர் அந்த செய்தியை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கூறினார். அவ்வாறு எகிப்தியர்களும் பைத்தியம் பிடித்துள்ள அந்த பரிசுத்த உருளைகளின் செயலை பாருங்கள். அவர்கள் ரத்தம் பூசுகிறார்கள். அதை கழுவுவது அவர்களுக்கு சிரமமா இருக்கும் அல்லவா? ஓ என்ன, எவ்வளவு அழகான வீடுகளை அவர்கள் ரத்தத்தால் மூடுகின்றனர். ஓ என்ன ஒரு துர்நாற்றம். இன்னும் சில நாட்களில் பயங்கரமான துர்நாற்றம் உண்டாகும் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாது. ஏன் என்பது உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த பிதா இன்னார் இன்னார் அவனமாய் கூறினார் என்று சொல்லியிருப்பார் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அதுவோ முக்கியம் வாய்ந்த செயலாக இருந்தது. அவ்வாறே அமைந்திருந்தது. அது ஒரு காரியத்தை பொருட்படுத்தினது. விசுவாசிக்கின்ற நமக்கும் அது ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. பாருங்கள், இந்த வார்த்தையில் நீங்கள் வைத்துள்ள அசைக்க முடியா உங்கள் விசுவாசத்தை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் இனிமேல் ஏவாளை போலல்ல பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து சாத்தானுடன் ஒப்புரவாகுபவரில் நீங்கள் ஒருவர் அல்ல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? ஏவாளோ சாத்தானிடம் கர்த்தரை விதம் கூறியுள்ளார் என்றால், அதற்கு சாத்தானோ, ஆனால் உனக்கு தெரியுமா, உன்னை போன்ற ஒரு அருமையான நபருக்கு அதை போன்ற ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயம் செய்ய மாட்டார். ஓ, நீ மிகவும் அழகாயிருக்கிறாய், எனவே அவர் அவ்வாறு செய்ய மாட்டார் என்றான். ஓ ஆம், அவர் செய்வார். அவர் அதை செய்வதாக கூறினார். என் தகப்பனார் ஒரு ஊழியக்காரர், நானும் ஒரு ஊழியக்காரராக இருந்து வருகிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அடையாளம் இல்லாவிட்டால் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். அடையாளம் இல்லாவிட்டால் கோபாக்கினை உங்கள் மேல் தங்கியிருக்கும். புரிகிறதா? அவ்வளவுதான். பார்த்தீர்களா? ஆம், அவர் அப்படி செய்வதாக கூறியுள்ளார், எனவே அவர் அதை செய்வார். அதுவே அதுதான் அதற்கு தீர்வாகிறது. அவர் அவ்விதம் செய்வார் என்று கூறுகிறார். ஓ, அற்புதங்களின் நாட்களோ முடிவடைந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். ஆம், அது முடிவடையவில்லை என்று அவர் கூறியுள்ளார். நான் நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறேன். பாருங்கள், அவர் அவ்வாறு நிரூபித்து வருகிறார். இப்பொழுதோ நமக்கு, நாம் அதை அறிவோம். அவர்களுக்கு, அவர்களோ அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். அது சத்தியம் என்று நாம் அறிவோம். புரிகிறதா? நாம் அவருக்குள் இருப்பதால் நாம் வார்த்தையின் ஒரு பாகமாகி விடுகின்றோம். அப்பொழுது ஆவியாகிய அடையாளத்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்னும் தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல் நீங்கள் வைக்கிறீர்கள். இன்றிரவு நடைபெறவிருக்கும் சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஆயத்தமாகுங்கள். புரிகிறதா? அந்த அடையாளத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள உங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தின் மேல் தொங்க விடுங்கள். நீங்கள் அவனை துரத்தி விடுவீர்கள். அதுவே அந்த காரியமே அவனை வெளியே துரத்துகிறது. ஏனென்றால் அவருக்குள் இப்படிப்பட்ட ஒன்றும் கிடையாது. கடந்த சில வாரங்களில் நடந்த சில காரியங்களை நான் கண்டிருக்கிறதை குறித்து சற்று உங்களிடம் என்னால் சாட்சி பகர முடிந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பாருங்கள், பாருங்கள். ஓ, நான் எதை குறித்து சாட்சி பகரக்கூடும்? இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று லூக்கா கூறியுள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த என் சொந்த ஊழியத்திலேயே அவர் செய்ய நான் கண்டுள்ளவைகளை எழுதி பல புத்தக தொகுதிகளாக பீடத்தின் மேல் குவியல் குவியலாக குவித்தால் இடம் போதாது. என்னுடைய சொந்த ஊழியத்தில் அவர் செய்ய நான் கண்டிருக்கிறவைகளை விவரமாக எழுதினாலும் இடம் போதாது. புரிகிறதா? அவருக்கு தமது சொந்த ஊழியத்தை காட்டிலும் என்னுடைய ஊழியத்தில் அவருக்கு வெற்றி அதிகம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், என்னை காட்டிலும் அவருக்கே வெற்றி, எனக்கல்ல, அவருக்கே வெற்றி. மகிமை, அல்லேலூயா. நாசரேத்தில் அவர் செய்ததை காட்டிலும் ஜெஃபர்சன் வில்லில் அவருக்கு கூடுதல் வெற்றி. அவர் அந்த பொல்லாத பட்டணத்தில் செய்தது போல இந்த பொல்லாத பட்டணத்திலும் செய்தார். ஆமென், மகிமை. காரணம், அவரால் அங்கு அற்புதங்களை செய்ய முடியவில்லை, இங்கு அவரால் செய்ய முடிந்தது. முடிவிலே அவர் இங்கு அவைகளை செய்தார். அவர் அதை இங்கு செய்தார். அதற்காக அவர் சிலரை எங்காவது நியமித்திருக்கலாம். ஆயினும் அந்த அற்புதங்களை அவர் எப்படியாயும் அவர்கள் மூலம் செய்தார். எனவே கப்பர்நகூம் அல்லது நாசரேத்தில் இருந்து அவருடைய வெற்றியை காட்டிலும் இங்கு அவருக்கு வெற்றி அதிகம். இவ்வுலகில் அவர் இருந்தபோது செய்த ஊழியத்தில் நிகழ்ந்த அற்புதங்களை காட்டிலும் இக்கூடாரத்தில் அவர் செய்த அற்புதங்களின் எண்ணிக்கை அதிகம். அது உண்மை, அவரே அவைகளை செய்தார். அப்படி இருக்க இப்பொழுது உலகின் மற்ற பாகங்களில் நிகழ்ந்த அற்புதங்களை குறித்து என்ன? ஓ, என்ன? இப்பொழுது அவை எல்லாவற்றையும் அவரே செய்தார். இப்பொழுது அவர் அவைகளை செய்தார் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது நான் அவைகளை செய்ததாக ஒருபோதும் கூறிக்கொள்ளவில்லை. பாருங்கள், இல்லை. ஏனெனில் நான் அவைகளை செய்யவில்லை, நான் செய்யவில்லை. நான் அவரை நேசித்து என்னையே அவருக்கு ஒப்புவித்தேன். அவர் கூறினதை நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களிடையே சென்று கிரியை செய்தார். எனவே அவர் கூறினதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகையால் அவர் கிரியை செய்தார். அவ்வளவுதான். நாம் அனைவரையும் அதை விசுவாசிக்க செய்ய அவரால் முடிந்திருந்தால் நலமா இருக்குமே. இப்பொழுது நாம் எல்லோரையும் அவர் விசுவாசிக்க செய்ய முடிந்திருந்தால் அவர் இப்பொழுது என்ன செய்வார்? அப்பொழுது பட்டணத்தை சுற்றிலும் பலவீனம் உள்ளவர் ஒருவராவது இருந்திருக்க மாட்டார்கள். அது உண்மை. அவர் எல்லாரையும் அதை விசுவாசிக்க செய்ய முடிந்திருந்தால் அவை யாவும் முடிவு பெற்றிருக்கும். புரிகிறதா? அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் பேரில் உள்ள உங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தின் மேல் உள்ள அந்த அடையாளத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு போய்விடுவான். இப்பொழுது நான் இப்பொழுது முடிக்கப் போகிறேன். ஒரு சமயம் தேவன் வேறொரு அடையாளத்தை இவ்வுலகிற்கு தந்தார். அது ஒரு வானவில்லா இருந்தது. உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? அந்த அடையாளத்துக்கு அவர் எக்காலத்து உண்மையாகவே இருந்து வந்துள்ளார். ஏனெனில் அவர் அதை ஒரு அடையாளமாக கொடுத்திருந்தார். இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த அடையாளத்தை காண்பிக்க அவர் ஒருபோதும் தவறியதே இல்லை. சரிதானே? ஏன்? அவர் அதை கனப்படுத்தினார், அவர் அதை கொடுத்தார். அவர் இவ்வுலகை ஒருபோதும் வெள்ளத்தினால் அடிப்பதில்லை என்பதன் அறிகுறியாக அவர் உலகிற்கு ஒரு அடையாளத்தை அளித்தார். அந்நாள் முதற்கொண்டு அவர் அந்த அடையாளத்தை காண்பித்துக் கொண்டே வந்துள்ளார். காற்றில் உள்ள சில மூலப்பொருட்கள் வானவில்லை தோன்ற செய்கின்றன. மழை பெய்து முடிந்தவுடன் சூரியன் உதயமாகும் போது அந்த வானவில் காணப்படுகிறது. சூரியன் மழை நீரை உலரச் செய்கிறது. எனவே மழை பெய்து பூமியை மறுபடியும் அடிப்பதற்கு அங்கு போதுமான அளவு தண்ணீரின் மேல் இருக்காது என்பதை நிரூபிக்கவே அவர் வானவில்லை அங்கு வைத்தார். அது அவருடைய உடன்படிக்கை, அது ஒரு அடையாளம். அவர் அதை உங்களுக்கு ஒரு அடையாளமாக தருகிறேன் என்று கூறினார். அவருடைய அடையாளத்தை அவர் கனப்படுத்தினார். நோவாவின் நாட்களில் அவருடைய அடையாளத்தை அவர் கனப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் அதை காண்பிக்கிறார். எகிப்தில் அவர் தம்முடைய அடையாளத்தை கனப்படுத்தினார். எரிகோவிலும் அவர் அதை கனப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் அதை கனப்படுத்துகிறார். அந்த அடையாளம் காணப்படும் போதெல்லாம் அவர் தம்முடைய அடையாளத்தை எப்பொழுதுமே கனப்படுத்துகிறார். இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் அந்த அடையாளத்தை காண்பிப்பதில் அவர் விருப்பம் கொண்டுள்ளார். அவர் அதை ஒருபோதும் மறப்பதே இல்லை. அவர் தம்முடைய அடையாளத்தை மறப்பதில்லை. இப்பொழுதும் உலகம் எவ்வளவுதான் மாறின போதும் அந்த வானவில் இன்னமும் அங்கே உள்ளது. பாருங்கள், அவர் அந்த அடையாளத்தை கனப்படுத்துகிறார். அவர் அதை இப்பொழுதும் செய்கிறார். அவர் தம்முடைய அடையாளத்தை கனப்படுத்துகிறார். சபையானது எவ்வளவாக மாறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது எவ்வளவுதான் இதை செய்தாலும் கவலை இல்லை. தேவன் தன்னுடைய அடையாளத்தை இன்னமும் கனப்படுத்துகிறார். அதை மாத்திரமே அவர் செய்வதையும் அவர் கூறினதையும் கனப்படுத்த அவர் ஒருபோதும் தவறினதில்லை என்பதையே அது நமக்கு காண்பிக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் அதற்கு மதிப்பளிக்கிறோம். நான் மதிப்பு கொடுக்கிறேன். நமது விசுவாசத்தின் மேல் அவருடைய அடையாளத்தை வைத்து சாத்தானுக்கும் அவனுடைய அவிசுவாச கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் அதை காண்பித்து அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை என்றும் அவர் வாக்களித்ததை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுவே சபையாய் உள்ளது. நாம் அதை கூறுவது போல அவர்களோ அங்கிருந்து முதல் அடிப்படை காரியத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதில் வியப்பொன்றுமில்லையே. இந்த விதமாக கூறுவதற்காக மன்னிக்கவும். அவர்களோ எங்கும் எதையும் பெற்றுக் கொள்ளாமல் ஆனால் ஒரு ஸ்தாபனத்துக்கு திரும்பிச் சென்று நன்கு ஆடைகளை அணிந்து கொண்டு மெருகேற்றப்பட்ட நாகரிக மக்களோடு அறிவாளிகளோடு கல்வியறிவு பெற்றுள்ளவர்களோடு சேர்ந்திருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் வேற எதையுமே பெறுவதில்லை. ஏனென்றால் நான் மெத்தோடிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன் என்று அதைத்தான் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அவர்களிடம் உள்ளதோ அவ்வளவுதான். ஆனால் விசுவாசிகள் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கலிலேயாவில் அற்புதம் செய்ய தொடங்கினது முதற்கொண்டு அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவி என்னும் அடையாளத்தை வெளிப்படுத்தினதாக அவர் சபைக்கு மறுபடியும் அதை அனுப்பி இப்பொழுதும் அற்புதங்களை செய்து வருகிறார். ஏனென்றால் அது அப்போஸ்தலரின் கிரியைகள் அல்ல, அவை அப்போஸ்தலருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்த கிரியைகளாக இருந்தன. அதுவே ஒரு அடையாளமாக இருந்தது. பேதுருவும் யாக்கோபும் பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் வழியாக சென்ற போது அவர்கள் இவ்விருவரின் மேலும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தனர். மற்றவர்களோ இவர்கள் இலக்கணமற்ற கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கி கூறுவேன் என்று கூறியிருந்திருப்பார்கள். புரிகிறதா? சிறங்களால் புரிந்து கொள்ள முடியாத இலக்கண பிழைகளோடு அவர்கள் பேசியிருந்திருக்கலாம். அவர்கள் எந்த வித்தியாசமும் அறியாமல் வேதாகம கணித ஒன்றையும் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களோ இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களால் அந்த அடையாளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடிந்தது. ஏனெனில் சிலுவை ஏற்றத்திற்கு முன்பு இயேசுவின் மேலே இருந்த அதே ஆவிதான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர்கள் மேல் இருந்தது. அதுவே அவரை எபிரேயர் 13:8 ஆக்குகின்றது. இயேசு கிறிஸ்து ஏற்று வேண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறார் என்று அதன் மூலமாகவே நாம் அறிந்து கொள்கிறோம். காரணமே நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை எப்படி அறிகிறோம்? அவர் பிழைத்திருக்கிறபடினாலே ஆகும். அவரை போல் நாம் இருப்பதனாலும் அவருக்குள் நாம் இருப்பதனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அவரோ நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று கூறியுள்ளாரே. மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றும் நானே அவர் என்றும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவர் கூறியுள்ளார். நாம் நமக்குள் மறித்தும் அவருக்குள் பிழைக்கும் போதும் நாம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறோம். நமக்குள் இருக்கும் அவருடைய ஜீவன் மற்றெந்த ஜீவனையும் போன்றது. அவர் என்னவாய் இருந்தார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அதுவே அவரை ஏற்றும் இன்றும் மாறாதவராக செய்கிறது. இப்பொழுது அவர்களை மறுக்கும் போது நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? சத்த கிரியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருந்த நித்திய உடன்படிக்கையாகிய அவருடைய ஜீவனின் மூலம் ஜீவனுள்ள தேவனை ஆராதியுங்கள் என்று நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். இப்பொழுது இப்படியே முடிவு வரை நாம் முடித்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. பாருங்கள், அவருடைய கிருபை அவருடைய அன்பு என்னும் அடையாளத்தையே காண்பியுங்கள். இப்பொழுது இந்த அடையாளம் இல்லாமல் இப்பொழுது அது ஒரு அடையாளம். அடையாளம் என்றால் என்ன? கடன் செலுத்தி தீர்ந்து விட்டது என்பதன் ஒரு அறிகுறிய அடையாளம். தேவைப்பட்ட கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய ரட்சிப்பின் கிரயமே மரணமாயிருந்தது. பாருங்கள், கிறிஸ்துவை தவிர வேறு யாராகிலும் அதை செலுத்த முடியாது. ஒரு ஸ்தாபனத்தின் ஆவியோ, ஒரு போப்பின் ஆவியோ, எந்த ஒரு மனிதனின் ஆவியோ அல்லது யாரோ ஒரு பரிசுத்தவானின் ஆவியோ அதை செலுத்த முடியாது. ஆனால் சபையின் மேலுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவி கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கும், தேவனுடைய எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்து விட்டார் என்பதற்கும், நாமும் அவருக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதற்கும் அடையாளமாய் உள்ளது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அடையாளத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் நீதிமான்கள் ஆவதற்கென்று அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். நாமும் அவருடன் கூட உயிரோடு எழுந்து விட்டோம். அந்த அடையாளத்தின் ஐக்கியத்தின் கீழே இப்பொழுது நாம் அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளத்தின் கீழ் இருந்த போது தெருக்களில் கூக்குரல்கள் கேட்டன. அவர்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அந்த அடையாளமாகிய ரத்தம் மாத்திரம் இருக்கிறதா என்றே அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியதா இருந்தது. அந்த ஒரே காரியத்தை குறித்து மாத்திரமே இப்பொழுது நாமும் கவலை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். நண்பர்களே, வழியிலே துன்பம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதிக காலம் அது தாமதிக்காது. துன்பம் தாக்க காத்திருக்கிறது. அதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்கள் அடையாளம் பகிரங்கமாக காண்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியே அடையாளமாய் உள்ளது. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவருடைய மகிமையின் பங்காளிகளாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்கு, பரலோக வீட்டிற்கு, வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அடையாளத்தை விசுவாசிக்கின்றீர்களா? ஓ சகோதரன் பிரணாமே, இந்த அடையாளத்தின் கீழ் நான் வர வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று எத்தனை பேர் கூற விரும்புகின்றீர்கள்? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, மிகுந்த கிருபை உள்ளவரே, உலகமானது பாவத்தில் இருந்தபோது, யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையிலே இருந்தபோது, தேவன் இரக்கத்தினாலே பாவத்தை போக்கக்கூடிய அடையாளம் ஒன்று வரப்போகிறது என்பதை ஒரு முன்னடையாளத்தினால் முன்கூட்டியே காண்பித்தார். அது பாவத்தை மூடும் ஒன்றல்ல, ஆனால் அது பாவத்தையே எடுத்து போடக்கூடிய ஒன்றாகும். இயேசுவும் ஏற்ற காலத்தில் வந்து அவர் ரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த ஜீவனை அளித்து எங்களுடைய பாவங்களுக்கான பாவநிவர்த்தியை உண்டு பண்ணி தமது ஜீவனை கொடுத்து மறுபடியுமாக பரிசுத்த ஆவியின் உருவத்தில் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது அவர் வரும் வரைக்கும் அதுவே சபையில் காத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு அடையாளமாய் உள்ளது. பேதுரு அப்போஸ்தலன், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறான். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ஒத்தாசையினாலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் உரிமை கோருகிறேன். நான் அவர்களை தேவனுக்காக உரிமை கோருகிறேன். கர்த்தாவே, இந்த காலையில் இங்கு இருப்பவர்களுக்காகவும் இதை ஒலிநாடாவில் கேட்பவர்களுக்காகவும் நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இக்கடைசி கால வார்த்தையை கேட்க வேண்டிய முன்குறிக்கப்பட்ட வித்து எங்காகிலும் இருந்தால் அவர்கள் இனிமையாகவும் தாழ்மையாகவும் இப்பொழுதே வந்து தங்களுடைய வெற்றி பதக்கங்களை சிலுவகண்டையிலே வைத்துவிட்டு, அல்லது தேவனுடைய கிருபையின் வெற்றி சின்னம் என்று அழைக்கப்படும் அவர்களையே சிலுவகண்டை ஒப்புவிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் இந்த பூமியில் இங்கே தரித்திருக்கும் வரை அவருடைய உயிர்த்தெழுதலில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அடையாளமாக காண்பார்களாக. கர்த்தாவே, இது கருளும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நான் அவைகளை சரியாக எடுத்துரைக்காமல் இருக்கலாம். நான் அவைகளை சரியாக எடுத்துரைக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எடுத்து அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஜனங்கள் அதை குரோத மனப்பான்மையின்றி புரிந்து கொள்ளும்படி தந்திட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பு திருத்துகிறதாய் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நாம் கர்த்தரின் வருகைக்கு அருகாமையில் உள்ள சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் காரணமாகவே இவ்விதம் கூறுகிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். காலம் சமீபமாய் உள்ளது என்பதை எச்சரிக்கும் மகத்தான சிகப்பு விளக்குகள் உலகம் முழுவதும் விட்டுவிட்டு பிரகாசிப்பதை நாங்கள் காண்கிறோம். ஜனங்களோ இந்த நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவர்களை உம்மிடம் சமர்ப்பித்து நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் வாழும் காலம் வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அவ்வாறு இருக்கும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். எனவே அதை கேட்பது எளிதாயிருக்கும். ஏனென்றால் அது அவ்வாறு இருக்கும் என்று நீர் வாக்களித்தீர். எனவே அது அவ்வாறு இருக்கும் என்பதை நான் அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு விசுவாசத்தோடு விசுவாசித்து, எப்படியோ நான் அறிந்துள்ளபடி நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்த அளவிற்கு உத்தமமாய் நான் ஜெபித்தேன். பாருங்கள், நான் அதை தெளிவாக உணர்கிறேன். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் நான் சீவனம் செய்து வருகிறேன். அது இங்கே சபையிலிருந்து வரும் உங்களுடைய ஆதரவாய் உள்ளது. எனவே இங்கு பிரசங்கிக்க நான் ஒருவரை ஏற்பாடு செய்ய முடிகிறது. அது உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆமேன்களும் உங்களுடைய ஐக்கியவுமாய் உள்ளது. உங்களுடைய கனிவான வார்த்தைகளால் நீங்கள் செல்கிற இடங்களுக்கும் உலகத்தில் உள்ள தேசங்களினூடான பல்வேறு மாநிலங்களுக்கு செய்தியை கொண்டு செல்ல உங்களுடைய தயவான வார்த்தைகளே உதவுகின்றன. நீங்களே அதற்கு காரணம். இவ்விஷயத்தில் நாம் கிறிஸ்துவுடன் கூட்டாளிகளாக இருக்கிறோம். நாம் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரண்டு முறை உங்களுக்கு பிரசங்கம் செய்ய நானோ தேசத்தை கடந்து வருகிறேன். ஞாயிறு காலை நான் உங்களை இங்கே சந்திக்க வாஞ்சிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை நான் எப்பொழுதுமே நேசித்து வருகிறேன். சில சமயங்களில் கடினமாக பேச வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் அது திருத்துவதற்கு மாத்திரமே ஆகும். நீங்கள் பாருங்கள், அது நான் உங்களை நேசிப்பதன் காரணமாகவே அவ்வாறு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. பாருங்கள், அதை நீங்கள் இழந்து போக நான் விரும்பவில்லை. நீங்கள் அதை இழந்து போக கூடாது. இப்பொழுது அப்படியே இனிமையாகவும் தாழ்மையோடும் உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றோடும் உங்கள் இருதயத்தின் ஆழங்களில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுதே உம்மை போன்றாத எல்லாவற்றையும் இப்பொழுதே எடுத்து போட்டுவிடும். என்னுடைய எல்லா பெருமையையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் வெளியே எடுத்து போடட்டும். என்னிடத்தில் உள்ள எல்லா குப்பையையும் எல்லா விசுவாசத்தையும் நான் கர்த்தாவே இப்பொழுதே அதை தள்ளிவிடுகிறேன். நான் அதை உதைத்து தள்ளுகிறேன். தேவனுடைய இனிமையான பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் எனக்குள் இறங்குவாராக. கர்த்தாவே, நான் நித்தியமாக ஜீவிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீரிடக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை இப்பொழுதே அருளும் என்று கூறுங்கள். நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் போதே நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் இந்த பாடலை நாம் எல்லோருமாக சேர்ந்து வாய் திறவாமல் இல்லை மெதுவாக அதை பாடப்போகிறோம். நினைவிருக்கட்டும், அது அன்பின் மூலமாக மாத்திரமே வருகின்றது. ஏனெனில் அவர் அன்பாயிருக்கிறார். இந்த உருமாள்களின் மேல் நான் என்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போது, ஏனென்றால் இன்றிரவுக்கு முன்பே இந்த உருமாள்களை ஜனங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால் இப்பொழுது உங்கள் ஜீவியத்தை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரியில் அவரை நேசியுங்கள், நேசியுங்கள், நேசியுங்கள். உங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? அவை யாவும் அன்பின் காரணமாகவே. அன்பு கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. அன்பு அன்பின் உறவாடுதலை கொண்டு வருகிறது. அன்பு விவாகத்தை கொண்டு வருகிறது. நாம் அங்கே அதை எதிர்நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கே. என்னுடைய இரட்சகர் அழைப்பதையும் அவர் என்னையும் கூட நேசிக்கிறார் என்று கூறுவதையும் என்னால் கேட்க முடிகிறது. என்னையும் கூட. நான் அப்படியே உங்களுடைய முழு இதயத்தோடும் ஏதோ ஒன்று உண்மையாக இனிமையாக உங்களுக்குள் வருவதை உணருங்கள். அதுதான் பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. நான் கூட்டத்தாரோடு இசை இசைக்கப்படும் போது என் கரங்களை உயர்த்துகிறேன். நான் பாவம் செய்திருந்தால், நான் தவறான ஏதாவது காரியத்தை செய்திருந்தால், நான் இப்பொழுதே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தவறு ஏதாகிலும் செய்திருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன் என்று பொருட்படுத்திய என்னுடைய கரத்தை கர்த்தாவே உம்மிடம் உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நான் அந்த காரியத்தை செய்ய விரும்பவில்லை என்ற அர்த்தத்தில் நான் என்னுடைய கரத்தை உம்மிடம் உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் இவ்வுலகை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போக வேண்டியவனாய் இருக்கிறேன். நானோ உம்மை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, உயர்த்தப்பட்ட என் கரத்தை ஏற்றுக்கொள்ளும். அதுவே அதன் அர்த்தமாய் உள்ளது. உமது ஆவியினால் என்னை நிரப்பும். உம்முடைய அன்பின் அடையாளமாகிய பரிசுத்த ஆவியை என் மீது வையும். அது என்னை இனிமையாய் சாந்தமாய் ஜீவிக்க செய்யும். அதுவோ கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவனின் ஜீவியத்தையே நான் ஜீவிக்க செய்யும். என் இருதயமோ மற்றவர்களுக்காக கொழுந்துவிட்டு எரிய அருள் செய்யும். என்னால் முடிந்தவரை எல்லோரையும் உமக்காக பெற்றுக் கொள்ளும் வரையிலும் இரவும் பகலும் என்னால் இளைப்பாற முடியாது. எரிகோவுக்கு சென்ற தூதர்களைப் போல் நான் இருப்பேன். என்னால் முடிந்த ஒவ்வொரு நபரிடமும் நான் சென்று அவர்களை இரத்த உடன்படிக்கையின் கீழ் என்னால் கொண்டு வர முடியுமா என்று, அவர்கள் அடையாளத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு கொண்டு வர முடியுமா என்று பார்ப்பேனாக. பாருங்கள், ரத்தம் சுத்திகரிக்கிறது, ரத்தம் பூசப்பட்டுள்ளது என்பதற்கு பரிசுத்த ஆவியே அடையாளமாய் உள்ளது. புரிகிறதா? ரத்தம் பூசப்பட்டுள்ளது என்பதற்கு பரிசுத்த ஆவியே அடையாளமாய் உள்ளது. ரத்தம் பூசப்படும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானது வர முடியாது. ஆனால் ரத்தம் பூசப்படும் போது நீங்கள் ரத்தத்தின் பேரில் கொண்டுள்ள விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டது என்பதன் அடையாளமாக பரிசுத்த ஆவி மறுபடியும் உங்கள் மேல் வருகின்றது. உங்கள் கிரயமோ செலுத்தப்பட்டு விட்டது, உங்கள் கட்டணம் செலுத்தி தீர்ந்து விட்டது, அதுவோ முற்று பெற்று விட்டது, உங்கள் வழக்கோ முடிவுற்று விட்டது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு விசுவாசியாயிருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறீர்கள். முதலில் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. உங்களுடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக வணங்கியிருக்கும் இந்நேரத்தில் உங்கள் போதகர் சகோதரன் நெவில் தன்னுடைய கடைசி வார்த்தைகளாக என்ன கூறப்போகிறாரோ அதை கூறுவார். இன்றிரவு ஆராதனைகள், அதாவது சுகமளிக்கும் ஆராதனை உண்டு என்பது நினைவிருக்கட்டும். நேரத்தோடு பாருங்கள், நாங்கள் 7 மணிக்கு ஆரம்பித்து விடுவோம். 7:30 மணிக்கு நான் பிரசங்க பீடத்தில் இருப்பேன். அது சரிதானே சகோதரன் நெவில்? நீங்கள் பாருங்கள், இன்றிரவு நாங்கள் ராபோஜன ஆராதனையும் நடத்தப் போகிறோம். வாருங்கள், இன்று பிற்பகல் வாருங்கள், அதனோடு தரித்திருங்கள். இந்த செய்தி உங்களை விட்டு பிரியாதிருப்பதாக நினைவில் கொள்ளுங்கள். இந்த செய்தி ஒருபோதும் உங்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஜீவன் அளிக்கப்பட்டது என்பதற்கு ரத்தம் ஒரு அடையாளமாக இருக்கும். புரிகிறதா? அந்த ரத்தத்தை நான் காணும் போது நான் உங்களை கடந்து போவேன். உங்கள் இருதயங்களில் ரத்தம் பூசப்பட்டுள்ளது என்பதன் ஒரு அடையாளமாக பரிசுத்த ஆவி உங்களில் உள்ளது. உங்கள் இருதயங்களில் ரத்தம் பூசப்பட்டுள்ளது என்பதற்கு அதுதான் அடையாளம். அது பூசப்பட்டிருக்கவில்லை என்றால் அடையாளம் உங்களிடத்தில் வராது. நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். ரத்தம் பூசப்பட வேண்டும், அப்பொழுதே அடையாளம் வருகிறது. மீட்பின் ரத்தம் பூசப்பட்டது என்பதற்கும் உங்களுடைய கிரயம் செலுத்தப்பட்டது என்பதற்கும் அது ஒரு அடையாளமாய் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் நெவில்.